الحمد لله المتصف بصفات الكمال والجلال والجمال والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكفو والمثيل ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد عند الله இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளே தாய்மார்களே உங்களுக்கு அறிமுக உரையின் போது சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த கருத்தரங்கிலே பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வேண்டப்பட்டுள்ளது. இது அவர்கள் தந்துள்ள ஒரு கடதாசி. இதுல என்னென்ன பேசணும் என்று தந்திருக்கிறாங்க. திருமணம் என்றால் என்ன, அதன் நோக்கம், தகுதி பெற்றவர்கள் யார், பொறுப்புகள், உரிமைகள், கடமைகள், குடும்பவியலில் இஸ்லாம் கூறும் சமத்துவம், ஒப்பந்தம் என்றால் என்ன, ஒப்பந்தத்தின் போதான வழி, மஹர், சாட்சிகள் போன்றவற்றின் வகைபாகங்கள், நிபந்தனைகள். இது திருமணம் சம்பந்தமாக உள்ள விஷயங்களில் இவற்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாகும். அதை பற்றி பேசுறதுக்கு ரெண்டு நாள் தேவை. அடுத்தது திருமண ரத்து, அதாவது விவாகரத்து. இது ஏற்படும் சந்தர்ப்பங்கள், காரணிகள், வகை, ஒழுங்குகள், நிபந்தனைகள், பராமரிப்பு, இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் தேவை. அப்போ மூணு நாள். பெண்ணிலைவாதம், இவர்களின் கருத்துக்கள், பெண்கள் உரிமை, சிறுவர் உரிமை, இஸ்லாம் கூறும் கருத்துக்களோடு முரண்படுகின்றதா, அதுக்கு ஒரு அரை நாள். அப்ப மூன்றரை நாள். அடுத்த சட்டம், ஷரியா சட்டம், இலங்கை முஸ்லிம் விவாகரத்து சட்டம், திருத்த வேண்டிய பகுதிகள், ஏன் திருத்தம், சவால்கள், பிரச்சனைகள், பரிந்துரைகள், அரசாங்கம் அமுல்படுத்துவதற்கான பொறுப்பு யாரிடம் உள்ளது, அதை பத்தி பேசுறதுக்கு ரெண்டு நாள். மொத்தத்தில் ஐந்தரை நாட்கள் நாங்க கூடி பேச வேண்டிய விஷயத்த மூணு மணித்தாளத்துக்குள்ள பேசவே இருக்குது. ஆகையினால நாங்க ஒரு பொது ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோம். அதாவது ஒரு பொது சட்டம் இருக்குது, மாலா யுத்ரக்கு குல்லுஹு லா யுத்ரக்கு குல்லுஹு. எதனை முழுமையாக அடைந்து கொள்ளப்படாதோ அதை முழுமையாக விடப்படவும் படாது. ஒன்று, அதை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது இருந்தா அதை முழுமையாக விட்டுடவும் கூடாது, முடியுமான அளவு அதை அடைந்து கொள்ளணும் என்பது சட்டவீதியும் ஒன்று. இஸ்லாமிய சட்டவியல்ல ஒரு பொது வீதி அது. ஒன்று, முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது, பகுதி அளவுல முயற்சி செஞ்சா அடைந்து கொள்ளணும் இருந்தா அதை முழுமையாக விட்டுடவும் கூடாது, முயற்சி செஞ்சு முடியுமானது அடைந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் இவை எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள முடியாத போதிலும் நமக்கு இவற்றிலெல்லாம் ஆக முக்கியம் என தோன்றக்கூடியவற்றை மட்டும் அடைந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். இது முழுக்க முழுக்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய இணைவு என்பதிலிருந்து ஆரம்பிக்கிற சமாச்சாரம். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் இணைவு என்பதிலிருந்து ஆரம்பிக்கிற சமாச்சாரம் தான் இந்த இவ்வளவும். அதை சுத்தி சுத்தி தான் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஜோடி இணைந்து வாழ்வதில் என்னென்ன சம்பந்தப்படுகிறதோ, வாழ முடியாது பிரிஞ்சு போறதா இருந்த என்னென்ன விஷயங்கள் சம்பந்தப்படுமோ, இந்த விஷயம்தான் இதுக்குல சுத்தி சுத்தி இருக்கிறது. ஆனா இஸ்லாத்துல இது ஒரு பெரிய பரப்பு. இஸ்லாத்துல இது ஒரு பெரிய பரப்பு. இஸ்லாம் என்ற ஷரியத் முப்பெரும் பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அகீதா. அகீதா என்பது நம்பிக்கை இயல், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹுவின் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளுதல், மலக்குகளை ஈமான் கொள்ளுதல், அவனுடைய இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ளுதல், மௌத்து அதுக்கு பின்னுள்ள வாழ்க்கை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், கதரை நம்புதல், இது ஒரு தனி அம்சம். இரண்டாவது, அல்லாஹ் தஆலாவுடைய ஷரீஅத்தில் அஹ்காம் சட்ட திட்டங்கள், அதுதான் மனிதன் தன்னுடைய நடைமுறை வாழ்வில் என்னென்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் அதற்கு அடங்கும். அவன் சொல்லுவது உட்பட இபாதத்துகள், அவனுடைய குடும்பவியல், அவனுடைய பொருளீட்டல் விவகாரங்கள், அடுத்தது ஆட்சி நிர்வாகம், குற்றம் குற்றவியல், தண்டனைகள் எல்லாம் இதற்குள்ள அடங்கும். இதற்கு நாங்கள் ஃபிக்ஹ் என்றும் சொல்வோம். மூன்றாவது அஹ்லாக், பண்பாடு. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பண்பாட்டு ரீதியான விஷயங்கள், ஒருவர் மற்றவரோடு தொடர்பு படுகிற போது நடைமுறையில் இருக்க வேண்டிய குணம் சார்ந்த விஷயங்கள், இவை மூன்றாவது ஒரு பெரும் பகுதி. இந்த குடும்பம் என்று வருகிற போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைகிற பாடம் இருக்குது. இது அஹ்காம், சட்டவியலோடு சம்பந்தப்பட்டது. சட்டவியலை பொறுத்த மட்டில நான்கு பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று இபாதத், இபாதத்துகள் பற்றிய விளக்கங்கள் அதற்குள்ள இருக்கும். இரண்டாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், இவையெல்லாம் அதற்குள்ள இருக்கும். மூன்றாவது முனாக்கஹாத், அதாவது திருமண ஒப்பந்தத்தோடு ஆரம்பித்து குடும்பவியல் சம்பந்தப்பட்ட யாவும், திருமண பந்தம் முறிவில் போனால் அது, அதுக்கு பின் உள்ளது, இவை யாவும் அந்த பாடத்துக்குள் ஆகப்படும். நாலாவது குற்றம், குற்றவியல் ஜினாயத் என்று சொல்வோம். இது ஒரு பெரும் பகுதி. மூன்றாவது பகுதி தான் இந்த நீங்க இப்ப சொல்லிருக்கக்கூடிய பகுதி. இது இஸ்லாமிய சட்டவியல்ல நாற்பெரும் பகுதிகளுள் ஒரு பெரும் பகுதி. இந்த பகுதியில தான் நாங்கள் முழுக்க முழுக்க இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம். எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம்னு இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனையை ஷரீஅத்தில் எங்க கொண்டு போய் சேர்த்தல், எங்க போய் அதை சேர்றது, எந்த அடிப்படையில் அதுக்கு தீர்வு காண்றது. இது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய இணைதலோடு ஆரம்பித்து இணைந்து வாழ்வு, பிறகு பிரிந்து போக வேண்டி வந்தால் அது என்ன, எப்படி செய்து கொள்வது என்பதை பற்றிய விஷயம். ஆகவே எங்களுடைய இந்த சமாச்சாரம் எல்லாம் முனாக்கஹாத் என்ற பிரிவுக்குள் அடங்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து வைப்பது என்பது, இப்ப நான் பேச போற பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் ஒரு ஒரு முக்கத்திமா, முக்கத்திமான்னு சொன்னா ஒரு 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 பீடிகை, ஒரு ஒரு முன்னுரை என்று வைத்துக்கோங்க. விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நான் ஒரு பெரிய முக்கத்திமா ஒன்று செய்வேன், ஒரு முன்னுரை ஒன்று செய்வேன். அந்த முன்னுரையில விஷயத்துக்குள்ள உள்ள அத்தனை விஷயங்கள்லையும் அடிப்படையான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் முடியுமான அளவு கொண்டு வர போகிறேன். முதலாவது இந்த விஷயத்துக்கு நாங்க, அதாவது இது எந்த பகுதியில் உள்ளது என்பதை முடித்துக் கொண்டோம். இரண்டாவது இந்த பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலும், அவரின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக குர்ஆன் ஹதீஸிலும் சொல்லி வைத்ததும், நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து காட்டப்பட்டதும், அவர்களுடைய சன்னிதானத்தில் இருந்த சஹாபிகள் நடந்தவற்றை அவர்கள் அங்கீகரித்ததும், அவற்றுக்கு விளக்கங்கள் சொன்னதும், இவை யாவும் சேர்ந்துதான் இவற்றை நாம் பெறுவதற்கு துணை நிற்கின்றன, மூலாதாரங்களாக இருக்கின்றன. துணையாதாரங்கள் ஒரு பகுதி, இவை மூலாதாரங்கள், அங்கிருந்துதான் இவையெல்லாம் ஊற்றெடுத்து வருகின்றன. எந்த ஒரு நிகாஹ், விவாக விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும், ஒன்று அதனுடைய பிறப்பிடம் குர்ஆனாக இருக்கும், அல்லது சுன்னாகவா இருக்கும், அல்லது இரண்டிலிருந்தும் மொத்தமாக இருக்கும், மூன்றாவது ஒன்று அங்கு இருக்க மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விவாக விவாகரத்து விஷயங்களை குர்ஆனுக்கு மேலதிகமாக தானும் தெளிவுபடுத்துவதற்கு தவறவும் இல்லை, மேலதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில பல திருமணங்கள் செய்திருந்ததுனால ஒவ்வொரு திருமணமும் எப்படி எப்படி நடந்துச்சு என்பதை வைத்தும், அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வைத்தும் குர்ஆனுக்கு மேலதிகமாக கிடைக்கக்கூடிய விளக்கங்கள். ஏனென்றால் குர்ஆன் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததும், நபி அவர்களிடத்தில் சொல்லிக் கொடுத்தான், அவர்களுக்கு இறக்கப்பட்டுள்ள இந்த குர்ஆனை நீங்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். ஆகவே குர்ஆனுக்கு நபி அவர்களுடைய சுன்னா ஹதீஸ் என்பது விரிவுரை, நபி அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனை விரிவுரை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டிலிருந்தும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதை முதலில் குர்ஆனில் மீசாக்குன் கலீத் என்று சொன்னான். மீசாக்குன் கலீத் என்று சொன்னான். ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைதல் என்பது எதிரும் புதிருமான ஒரு இணைதல். இது ஒரு நாளும் ஒரு வடக்கையும் தெற்கையும் இணைக்கிற மாதிரி, வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கிற மாதிரி. ஏனென்றால் தபீஅத்துன்னு நேச்சர்ல ரெண்டு பேரும் வித்தியாசம். வலைஸ தக்கரு கல் உன்சா என்றான் அவர்களுடைய, உங்களுக்கு இந்த சூரத்து ஆல் இம்ரான் படிச்சிருப்பீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம அவர்களுடைய தாய் பெற்றெடுக்கும் போது ஒரு ஆம்பளை கிடைக்கணும் என்று தான் அவன் நினைப்பு இருந்துச்சு. ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக பெண் பிள்ளை பிறந்த போது அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு உடைந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பேசினார்கள். ஒலைச தக்கருக்கல் உன்சா, நான் நினைத்தது ஆண், ஆணா இருந்தால் தான் மஸ்ஜிதுக்கு பைத்துல் மக்திஸ்க்கு ஊழியம் செய்வதற்கு பயன்படுத்தலாம், பெண் ஒன்றை ஊழியம் செய்ய பயன்படுத்த முடியாது. ஒலைச தக்கருக்கல் உன்சா, ஆண் பெண்ணை போன்றில்லையே என்று சொன்னார்கள். ஆண் பெண்ணை போன்று இல்லை, இது சூரத்து ஆலயம் தான் தெளிவா இருக்கிற விஷயம். இந்த ஒலைச தக்கரு கல் உன்சா, தக்கர் என்ற ஆண், உன்சா என்ற பெண், ஆண் பெண்ணை போன்று இல்லை என்பது வெறும் வார்த்தைகள் சுருங்கிய ஒரு சின்ன வசனம் தான். ஆனால் ஆண் பெண் என்கிற பெரும் படைப்புகள் இரண்டையும் அடிப்படை வித்தியாசங்கள் பல உள்ளவை என்பதை சொல்லக்கூடிய வசனம் என்பதை இமாம்கள் மிக தெளிவாக சொல்லி வைத்துள்ளார்கள். ஆணை போல பெண்ணும் இல்லை, பெண்ணை போல ஆணும் இல்லை. உடற்கட்டமைப்பும் வித்தியாசம், ஆணுடைய மார்பு பெண்ணுடைய மார்பு வித்தியாசம். இவருக்கு இருக்கிற சில உறுப்புகள் அவளுக்கு இல்லை, அவளுக்கு இருக்கிற சில உறுப்புகள் இவளுக்கு இல்லை. இப்படி உடல் கட்டமைப்பில் வித்தியாசம், உடல் கட்டமைப்பிலும் உறுப்புகள் வித்தியாசம், உறுப்புகளினுடைய இயக்கங்களிலும் சில சில வித்தியாசங்கள், சிந்திப்பதில் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மனிதன் சிந்திப்பதில், ஒரு ஆண் சிந்திப்பது. அதனால தான் இந்த கோ எடுக்கேஷன் வேண்டாம் என்று சொல்வதை விஞ்ஞானம் கண்ணோட்டத்திலும் நிரூபிக்கும் போது இந்த ஆய்வுகளை எல்லாம் தரப்படுத்துவார்கள், நிரல்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது சிறு பிள்ளைகளை அல்லது பெரியவர்களை ஒன்றாக வைத்து படிப்பிக்கிற நேரத்திலே ஒரு ஆண் பிள்ளை கிரகிப்பதும் பெண் பிள்ளை கிரகிப்பதும் ஒரே ஆசானிடம் இருந்து படிக்கிற போது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நடைபெற மாட்டாது. அதெல்லாம் நான் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதாவது இதெல்லாம் ஆய்வுகள். ஒரே நேரத்தில் ஒரே வகுப்பறையில் ஒரே விஷயத்தை ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிற போது ஒரே வகுப்புல ஒரே வயசுல உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்கள் கிரகிப்பதும் பெண்கள் கிரகிப்பதும் பல வகையான வித்தியாசங்களை உள்ளடக்கிய ஒரு கற்றல் கற்பித்தல் நடைமுறையாகவே இருக்கும் என்பதை ஆஸ்திரேலியாவுடைய ஸ்டடீஸ், கனடாவுடைய ஸ்டடீஸ் இது எல்லாமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இருக்கிற எந்த பேப்பரும் இருக்கும், தேவண்டா போட்டோகாப்பி எடுத்துக்கோங்க. இது என்னென்று சொன்னால் இந்த கோ எடுக்கேஷன், கோ எடுக்கேஷன் என்ன, கலப்பு கல்வி, கூட்டு கல்வியா என்ன சொல்றது, ஆண் பெண் கலப்பு கல்வி. இது ஏனென்றால் இருவரும் கிரகிப்பதிலும் வித்தியாசம். இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய விளக்கங்கள் தாங்கிய பொதிந்த ஒரு வசனம் தான் ஒலை சர்தகரு கல் உன்சா, ஆண் பெண்ணை போன்று அல்ல. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் பிறிதொரு இடத்துல ஒலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா, ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லி வைத்தான். ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு அந்தஸ்து இருக்கிறது, இதுவும் குர்ஆன். ஆண்களுக்கு அவர்கள் பெண்களை விட ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இது என்ன அந்தஸ்து என்பது விபரப்படுத்தப்பட்டுள்ளது மற்றொரு ஆயத்தில். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசாஇ, ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகள், ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகள். ஏனென்றால் பிமா ஃபவ்வலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், ஆண்களை அல்லாஹ் பெண்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்துள்ளான். வபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம், மேலும் இரண்டாவது காரணம் ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகளாக இருப்பதற்கு, முதல் காரணம் ஆண்களை பெண்களை விட சிறப்பாக்கி வைத்துள்ளமை, இரண்டாவது காரணம் அவர்கள் தங்களுடைய செல்வங்கள் பணங்களில் இருந்து பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள். அது திருமணம் முடிப்பதற்கு கொடுக்கிற மகர் உட்பட திருமணம் பந்தத்திலே நடத்தி கொண்டு செல்கிற வேலையில தம்பதி வாழ்க்கையில கொடுக்கிற தாபரிப்பு உட்பட எல்லாம் அடங்கும் அந்த செலவு என்பது. அவர்கள் தங்களுடைய பெண்களுக்காக வேண்டி தமது பணங்களில் இருந்து செலவு செய்கிறார்கள். இந்த இரண்டு காரணங்களாலும் ஆண்களை அல்லாஹ் பெண்களின் நிர்வாகிகளாக ஆக்கியுள்ளான் என்ற இந்த வசனம் மூன்றாவது ஒரு வசனம் நான் இப்ப சொல்றது. இவை மூன்றும் ஆண்கள் பெண்களை போன்று அல்ல என்பதையும், ஆண்கள் பெண்களை விட மேம்படுத்தப்பட்டவர்கள் என்பதையும், ஆண்கள் பெண்களுக்கு சில பொறுப்புகளை தாங்கியவர்கள் இல்லை பாரமான பல பொறுப்புகளை தாங்கியவர்கள் என்பதையும், அந்த வகையில் தான் வெறுமனை சிறப்பு ஒன்றை அல்லாஹ் கொடுக்கவில்லை, அந்த பொறுப்புகளை தாங்கி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு காரணம் அவர்களை சிறப்புப்படுத்துவதற்கு, அல்லாஹ் அவர்களை நிர்வாகிகளாக ஆக்கி வைத்திருப்பதற்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இந்த மூன்று வசனங்களும். இதிலிருந்து நாங்கள் என்ன புரிகிறோம் என்றால், இந்த இரண்டு வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசங்கள் பல நிறைந்த இரு படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைக்கிறான் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமாக நாங்கள் அடிக்கோடிட வேண்டிய முதல் விஷயம். ரெண்டும் வித்தியாசமானது. இப்ப இந்த வித்தியாசமான படைப்பு ரெண்டையும் ஒன்றாக ஆக்குவதற்கு நாங்கள் நிக்காஹ் என்று சொல்வோம். ஒன்றாக ஆக்குவதற்கு நிக்காஹ் என்று சொல்வோம். நிக்காஹ் தான் அடிப்படையில் அது ஒரு அரபு வார்த்தை, ஆனால் தமிழுக்கும் அது வந்துருச்சு. நிக்காஹ் தான் நீங்கள் அது கிரியா டிக்ஷனில் எடுத்தா கூட தமிழில் நிக்காஹ் எழுதியிருப்பாங்க. அது திருமணம், இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற திருமணம் வேறையாக போட்டிருப்பாங்க. நிக்காஹ் என்பது தமிழுக்கும் வந்த ஒரு சொல்லா போய்த்திருக்கு, ஆனால் அடிப்படையில் அது அரபு வார்த்தை. நிக்காஹ் தான் என்ன, அணைத்துக் கொள்ளல், சேர்த்துக் கொள்ளல் என்ற அர்த்தம். அதுக்கு மொழி சார்ந்த அர்த்தம், அணைத்துக் கொள்ளல் சேர்த்துக் கொள்ளல் என்பது அதுக்குரிய மொழி சார்ந்த அர்த்தம், லெக்சிக்கல் மீனிங் என்று சொல்வோம். தியரட்டிக்கலா வேறொரு மீனிங் நாங்கள் கொடுப்போம் வேறொன்று, அதாவது அதுக்குரிய ஒரு அதாவது ஒரு டெக்னிக்கல் மீனிங் கொண்டு பிறகு கொடுக்கலாம். ஆனால் முதலாவது மொழி ரீதியாக இருக்கிற அர்த்தம் அணைத்துக் கொள்ளல், சேர்த்துக் கொள்ளல். இரு துருவங்கள் ஒன்று ஒன்றோடு இணைவதற்கு பல தடைகள் உள்ள ஒரு இரண்டு துருவங்கள் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கையின் மூலம் ஒன்றாக ஆக்கி ஒன்று மற்றொன்றை ஆற தழுவிக் கொள்கிறது, அணைத்துக் கொள்கிறது, கட்டி பிடித்துக் கொள்கிறது, முத்தமிட்டுக் கொள்கிறது, இதற்கு அப்பால் உள்ள இன்னும் இத்தனையோ செய்து கொள்கிறது. இதற்கு பெயர் அல்லாஹ் நிக்காஹ் என்று சொன்னான் என்றால் அதனுடைய மூல அர்த்தம் ஒன்று இருக்கிறது, அணைத்துக் கொள்ளல் சேர்த்துக் கொள்ளல். இந்த அர்த்தத்திலிருந்து தான் அல்லாஹ் இதற்கு நிக்காஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். ஜவாஜ் என்பதும் இருக்கிறது, திருமணம் முடித்துக் கொள்ளல் அதற்கு பெயர். ஆனால் நிக்காஹ் என்பது ஜவாஜை விடவும் ரொம்ப, ஜவாஜ் சொன்னா இரட்டை சோடி சேருதல், ஜவாஜ் மரபுல சொல்லும் சோடி சேருதல், ஒரு ஆண் ஒரு பெண் சோடி சேர்றாங்க. இப்படி சேர்ந்து ஒன்று மற்றொன்றோடு கலந்து இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு ஏற்படுகிறது, அல்லாஹ் அதற்கு நிக்காஹ் என்று சொன்னான். ஹதீஸிலும் அதே வார்த்தைகள் பல இடங்களில் வந்துள்ளன. சரி, இப்ப நாங்கள் அதுக்குரிய வரைவிலக்கணத்துக்கு வரும், டெக்னிக்கலா அதுக்கு இப்ப என்ன நிக்காஹ்டா, என்ன உடன்படிக்கை, நிக்காஹ் நிக்காஹ் பேசுறோமே, நிக்காஹ்டா முதலாவது என்ன, ஒரு டெபினிஷன் தேவை. ஒரு ஜோடி, ஆணும் பெண்ணுமான ஒரு ஜோடி அங்கீகரிக்கப்பட்ட முறையில், ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறையில், அங்கீகரிக்கப்பட்ட முறை ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் ஒருவர் மற்றவரை அனுபவிப்பதை நல்லா விளங்கிக்கோங்க. ஆணும் பெண்ணுமாகிய ஒரு ஜோடி, நான் பேசுறது ரொம்ப அவசரமா பேசுறேன், எனக்கு பிரச்சனை என்னன்னா இருக்கிற அவ்வளவு விஷயத்திலையும் ஏழுமான அளவு கொண்டு போனா இப்ப அவசரமா போவேன். என்ன நான் அவசரமா போன என்ன பாட்டுங்க, உங்களுக்கு குறிப்பெடுத்துக் கொள்றதுக்கு ஏழும்டா மிகப் பெரிய விஷயம். இப்ப நாங்க நிக்கிறது நிக்காஹ் உடைய வரைவிலக்கணம், ஆணும் பெண்ணுமான ஒரு ஜோடி ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறைப்படி ஒருவர் மற்றவரை அனுபவிப்பதை என்ஜாய் பண்ணுவது, ஆகுமாக்கி வைக்கக்கூடிய, ஆகுமாக்கி வைக்கக்கூடிய, தை பொதிந்த உள்ளடக்கிய ஒரு உடன்படிக்கை. திரும்பவும் சொல்றேன், ஆணும் பெண்ணுமாகிய ஒரு ஜோடி ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறைப்படி ஒருவர் மற்றவரை அனுபவிக்கக்கூடிய ஆகுமாக்கி வைக்கக்கூடியதை உள்ளடக்கிய அல்லது பொதிந்த ஒரு உடன்படிக்கை. இதுதான் நடக்குது அந்த நிக்காஹ் மூலமாக. அடிப்படையில் ஒருவர் மற்றவரோடு சேரவே முடியாதவர்கள் அப்படின்றத மஹ்ரம் சொல்லிடுவோமே. மஹ்ரம் எல்லாம் ஒன்று இருக்குது, இவங்க வீட்டுக்குள்ள சேர்ந்திருப்பாங்க, இது சேரவே முடியாத ரெண்டு மஹ்ரம் அல்லாதவர்கள் தான் திருமணம் முடிக்கலாம். அஜ்னபிகள் சேரவே முடியாத ரெண்டை அல்லாஹ் தஆலா ஒரு உடன்படிக்கையை கொண்டு சேர்த்து வைக்கிறான். அதன் மூலம் ஒருவர் மற்றவரை அனுபவித்துக் கொள்வதற்கு ஷரியத் அங்கீகரித்த முறைப்படி அதுக்கு வரையறை இருக்குது. அந்த முறையில் ஒருவர் மற்றவரை அனுபவித்துக் கொள்வதற்கு, அனுபவிப்பதை நான் பின்னால் என்ன சொல்றேன் ஒன்னு யோசிக்காதீங்க, அனுபவித்துக் கொள்வதற்கு சட்ட ரீதியான ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நிக்காஹ் இன்ஸ்டிடியூஷன். ஒரு நிறுவனம் அது, இந்த வேலையை அது செய்கிறது. ஆகவே இந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிக்காஹ் அதாவது திருமண நிறுவனம் என்பது இவ்வளவு பரப்பெல்லையை உள்ளடக்கிய ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ள ஒரு வரைவிலக்கணத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அன்புள்ள சகோதரிகளே, இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள இருந்து பல விஷயங்களை நாங்கள் படிக்க போறோம். இப்ப நான் ஏறத்தாழ இந்த நிக்காஹுக்கு முன்னால இந்த ஆணும் பெண்ணும் இணைவதற்கு என்று வருகிற போது ஆணின் பெண்ணினுடைய வித்தியாசமான இயல்புகள் ஓரளவு நாங்கள் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வைத்தோம். இரண்டாவது, இந்த புரிதலோடு ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் என்றால் எந்த அடிப்படையில் இணைய போகிறார்கள் என்பதற்கு ஒரு அடிப்படை நிக்காஹ் என்று சொன்னோம். அந்த நிக்காஹுக்குரிய சொல்லர்த்தத்தையும் கலையர்த்தத்தையும் நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ரெண்டு பேரும் சேருகிற போது நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் சேர முடியாது. ஒருத்தர் மற்றவரை பார்த்து நான் நீ ஒன்னா வாழ்வோம் என்றெல்லாம் செஞ்சு கொள்ள முடியாது. அப்படி செய்யறதா இருந்தா உலகத்தில் என்னென்னலாம் நடந்து போய்த்திடும். அல்லாஹ் தஆலா வரையறை செய்தான், ஒழுங்குபடுத்தினான், எப்படி இந்த ஜோடு சேரலாம். அதைத்தான் நாங்கள் இந்த வரைவிலக்கணத்தில் படித்தோம். எப்படி இவர்கள் ஒருவர் மற்றவரை ஆற தழுவிக்கொள்வதற்கு வழி இருக்கிறது. முதலாவது அல்லாஹ் சொன்னான், மீசா குன் கலீப், ஒரு பாரமான உடன்படிக்கை என்று சொன்னான். ஒரு பாரமான உடன்படிக்கை, ஒரு கட்டிடம் அமைய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அத்திவாரம் தேவை. அந்த அத்திவாரம் இல்லாமல் அதுக்கு மேல நீங்க எவ்வளவு கட்டினாலும் அது ஒன்றும் நிலைத்து நிற்காது. அத்திவாரம் இல்லாமல் எந்த ஒரு கட்டிடத்தையும் அமைக்க முடியாது என்பது போல நிக்காஹ் என்ற கட்டிடத்தையும் அதற்கென்ற ஒரு அத்திவாரம் பவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் அதனை கட்டியெழுப்ப முடியாது. அப்ப அல்லாஹ் அதுக்கு குர்ஆனில் ஒரு ஒழுங்கை சொன்னா, நீங்க முதலாவது ஒரு அக்கதுன்னு சொன்னா ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளணும். அந்த உடன்படிக்கையானது அல்லாஹ் சொல்கிறான் மீசா குன் கலீப், இது எல்லாரும் கவனிக்கணும். கலீப் வந்தா பாரமானது, ஹெவியானது. அல்லாஹுவோ குர்ஆனில் மீசா குன் கலீப் வந்த பதங்களை மூன்றே மூன்று விஷயங்களுக்கு பயன்படுத்தி உள்ளான். உலகத்தில் எந்த ஒரு உடன்படிக்கை பற்றியும் எவரும் பாரமான உடன்படிக்கை என்று சொல்வது இல்லை. பாரமான உடன்படிக்கை என்று சொல்வது இல்லை, கனதியான உடன்படிக்கை என்று சொல்வது இல்லை. ஒரு ஹெவி கான்ட்ராக்ட் ஒன்று அல்லாஹ்வுத்தால இருப்பதாக சொன்னது மூன்றே மூன்று விஷயங்கள். ஒன்று நிக்காஹ் உடன்படிக்கை, வாஹதுன அந்த பெண்கள் மிங்கும் ஆண்களாகிய உங்களிடம் இருந்து எடுத்துக் கொண்டுள்ளனர். மீசாக்கன் கலியுபா, பாரமான கனதியான ஒரு உடன்பாட்டை உங்களிடமிருந்து எடுத்துக் கொண்டுள்ளனர். இதை அவ்வா மீசா குன் கலீப் என்பதை ஒரு பெரும் சமூகத்திலிருந்து எடுத்த உடன்படிக்கைக்கு வேறொரு இடத்தில் பயன்படுத்தியுள்ளான். ரசூல்மார்கள் நபிமார்களிடம் எடுத்த உடன்படிக்கைக்கும் பயன்படுத்தியுள்ளான். இதுல பாரத்தூரம் விளங்குதா? இப்ப ரசூல்மார்கள் நபிமார்களிடம் அல்லா எடுத்த ஒரு உடன்படிக்கைக்கு பயன்படுத்திய அதே மீசா குன் கலீப் என்பதை பெரும் சமூகம் ஒன்றுக்கு அல்லாஹ் அவர்களோடு பேசி எடுத்த உடன்படிக்கை ஒன்றுக்கு மீசாக்குன் கலீப் என்று சொன்னதை, ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் சேருகிற வாழ்க்கைக்கு மீசாக்குன் கலீப் என்று சொல்லுகிற போது இது எவ்வளவு பாரமான உடன்படிக்கை என்று நாம நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். ஏனென்றால் பனு இஸ்ராயில் இஸ்ரவேல் சமூகத்துக்கு நீங்க சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாது, இப்படி பல விஷயங்களை பேசுகிற போது அவர்களிடத்திலிருந்து எடுத்த உடன்படிக்கை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அஹதுனா மின்கும் மீசாக்கன் கலியுல்லாஹ், உங்களிடமிருந்து இப்படியான ஒரு கனமான உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். ரசூல்மார்கள் நபிமார்கள் அல்லாஹுடைய செய்திகளை மனிதர்களுக்கு தபிலே எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தை அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையாக அல்லாஹ் சொல்லுகிற போது வஅஹதுனா மின்ஹும் மீசாக்கன் கலியுல்லாஹ், அந்த ரசூல்மார்கள் நபிமார்களிடமிருந்து ஒரு கனதியான உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். அதே வார்த்தையை தான் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் ஏற்படுகிற முன்பின் அறிமுகம் இல்லாத அப்பொழுதுதான் பூக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மீசாக்குன் கலீல், ஒரு பெரும் சமூகத்துக்கு எடுத்த சமூகத்தோடு எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று பெரும் பாரிய பொறுப்பை சுமந்து கொண்ட அல்லாஹுடைய சிறந்த படைப்பொன்றிடம் எடுத்த உடன்படிக்கையை நானும் நீங்களும் போன்ற ஆட்கள் ஒருவர் மற்றவரை ஒரு ஆணும் பெண்ணும் கூடுகிற வாழ்க்கைக்கு இணைகிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொன்னதானது இது திருமண ஒப்பந்தம் என்பதும் வெறும் ஒப்பந்தம் ஒன்றல்ல, அது வெறும் வார்த்தைகளாக இருக்கலாம், பின்னால ஒரு பாரிய வாழ்க்கை இருக்குது என்பதனால்தான் மீசாக்குன்னுகளை வந்து அல்லாஹ் தாலா சொல்லி வைத்துள்ளார். இது கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு குறிப்பு. இப்ப இந்த வார்த்தை என்ன, இப்ப எப்படி இவங்க கூடுறாங்க? நான் ஒரு ஒழுங்குல போய் கொண்டிருக்கிறேன், இப்ப எப்படி கூடுறாங்க, இந்த உடன்படிக்கை எப்படி நடக்க போகுது, இந்த உடன்படிக்கை எப்படி நடக்க போகுது? முதலாவது கல்யாண பேச்சுவார்த்தை. கல்யாண பேச்சுவார்த்தை என்பது உள்ளது, திடீர்மடாண்டு ஒருத்தர் முடிச்சு வைக்க இல்லாது பேச்சுவார்த்தை என்பது உள்ளது. எப்படியோ எல்லாரும் என்ன பேசித்தான் முடிப்பது, பொறுப்பானவர்கள் பேசி முடித்து வைப்பார்கள். இப்ப முடிக்கிற போது இந்த உடன்படிக்கை என்பது இணைத்து வைப்பதின் அத்திவாரமாக இருக்குது என்றால் இதுக்கு சில திறத்தவர்கள் இருப்பாங்க, பார்ட்டிஸ் என்று சொல்வோம். இந்த பார்ட்டிஸ் யாரு, இந்த திறத்தவர்கள் யார்? முதலாவது கணவன், மணாளன் என்று சொல்லலாம், பிரைட் குரூம் மணாளன். இரண்டாவது மணாலி அந்த பொம்புள. மூன்றாவது அந்த பெண்ணின் வலி. வலி என்று சொன்னால் அந்த பெண்ணுக்குரிய அதிகாரபூர்வமான தந்தை, அல்லது தந்தை இல்லாத போது தந்தையின் தந்தை, அல்லது அந்த பெண்ணின் சகோதரன், இப்படி ஒரு ஒரு பட்டியலே இருக்கும். இவர்கள் அவுலியா வலி என்று சொல்வோம். இவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். எதற்கென்றால் பெண்ணின் விஷயங்களை கவனிப்பதற்கும், என்றால் பெண் பலகீனமானவள், ஆணுக்கு சுயமாக செய்ய முடியுமான சில விஷயங்கள் பெண்ணுக்கு சுயமாக செய்ய முடியாது, பெண் பலகீனமானவள். முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் இருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னி உஹர்ரிஜு அலைக்கும் ஹக்க வைஃபைன், வைஃப்னா பலகீனமானவர்கள், வைஃபைன் என்று சொன்னா இரு பலகீனமானவர்கள், இரு பலகீனமானவர்களின் ஹக்குன்னு சொன்ன உரிமையை நான் உங்கள் மீது குற்றமாக ஆக்குகிறேன். நல்லா படிக்கணும் நீங்க இதை, இன்னி உஹர்ரிஜு அலைக்கும் ஹக்க வைஃபைனி, இரு பலகீனமானவர்களின் உரிமையை நான் உங்கள் மீது குற்றமாக ஆக்குகிறேன். அல் யதீமி வல் மர்அத்தி, அந்த ரெண்டு பேர் யாரு பலகீனமானவர்கள்? அனாதையும் பெண்ணும். அனாதை பெண்ணாகிய இந்த இரு பலகீனர்களின், இது நபியர்களுடைய ஹதீஸ், முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் இடம் பெற்றுள்ளது. இது நல்ல தெளிவா தெரியுது. யதீம் என்பவர் ஒரு வீக் செக்டர்ல சேர்க்கப்பட வேண்டியவர், அதே மாதிரி பெண்ணும் ஒரு வீக் செக்டர்ல சேர்க்கப்பட வேண்டியவங்க. பலகீனமான இருவரின், அந்த ரெண்டு பேரும் இவங்க அனாதையும் பெண்ணும், இருவரின் உரிமையை உங்கள் மீது நான் குற்றமாக ஆக்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி இதை குற்றமாக ஆக்குவது? இந்த உரிமைகளை நீங்கள் எவராவது பால்படுத்தினால், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, எவரோ ஒரு யத்தீமுடைய உரிமையையோ அல்லது ஒரு பெண்ணின் உரிமையையோ ஏதாவது நீங்கள் எந்த வகையிலாவது கை வைத்தால், வாய் வைத்தால், அது உங்களுக்கு குற்றமே குற்றம். உங்களுக்கு நான் இந்த இருவரின் உரிமைகளை உங்களுக்கு குற்றமாக ஆக்குகிறேன். சாதாரண ஒரு நபிமொழி அல்ல, எவருடைய உரிமையிலும் கை வைப்பது குற்றமே. ஆனால் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மேலதிகமாக ஒருபடி மேலே சென்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க சமூகத்தில், அவங்க வந்து பலகீன பகுதியை சேர்ந்தவர்கள், ஆண்கள் போலவோ அல்லது தந்தைகளோடு வாழக்கூடிய பிள்ளைகளை போன்றவர்களோ அல்ல. இவர்களுக்கு மற்றவர்கள் ஒருவர் மற்றவருடைய சொத்திலோ உரிமையிலோ கை வைப்பது எப்படி கூடாதோ அது போல கூடாதுதான். ஆனால் உரிமையில கை வைப்பதில் சக்தி படைத்தவன் பலவான் ஒருவனுடைய உரிமையில் கை வைப்பதற்கும் சக்தி இழந்தவன் பலம் இழந்தவனுடைய உரிமையில் கை வைப்பதற்கும் வித்தியாசம். சக்தி உள்ள ஒருவன் பலம் வாய்ந்தவன் ஒருவனிடம் நீங்கள் ஏதாவது செய்தால் அவன் உங்களை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு எதிராக வாதாடுவதற்கு சக்தி படைத்தவன். ஆனால் பலகீனர்கள் அவர்கள் பாய்பொத்தி மௌன தண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பதை தவிர வேறொன்றுமில்லை அவர்களுடைய உரிமைக்காக பேசுவதற்கு. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், இந்த ரெண்டு பலகீனர்களுடைய விஷயத்திலும் அவர்களுடைய உரிமையை உங்களுக்கு நான் குற்றமாக ஆக்குகிறேன். இதிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம் என்றால் அவர்கள் பலகீனமானவர்கள், பெண்கள் பலகீனமானவர்கள். இந்த பலகீனமானவர்களுக்கு சில சில வேளைகளில் பலம் வாய்ந்த ஆணின் துணை தேவைப்படும். பலம் வாய்ந்த ஆணின் துணை தேவைப்படும். அதில் ஒரு சட்டம் தான், அதாவது பெண்களை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று வருகிற போது ஒரு பெண்ணை அவர்களுடைய வயது எத்தனையாகவும் இருக்கலாம், முதலாவது தெரிய வேண்டியது ஒரு பெண் 40 வயசுல உள்ள ஒரு பெண்ணா இருக்கலாம், 50 வயசுல உள்ள ஒரு பெண்ணா இருக்கலாம், அவளும் திருமணம் முடிக்கணும் என்றால் அவளுக்கும் ஒரு வழி தேவை, அவர் தான் அவளை முடித்து வைக்க வேண்டும். இவருக்கு பெயர் வழி என்று சொல்லுவோம். எனவே திருமண உடன்படிக்கை என்று வருகிற போது வழி ஒருவர் தேவை, திருமணத்தை அந்த வழி சொல்லுகிற போது முடித்து வைப்பவர் சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண் தேவை, மணாளன் என்று சொல்லுவோம். இந்த திருமணத்தில் அந்த ஆணோடு இணைத்து வைக்கப்படுகிற ஒரு பெண் தேவை, மணாளி என்று சொல்வோம். இந்த திருமண உடன்படிக்கை நடைபெறுகிற போது அதை செய்து வைக்கக்கூடிய இடத்திலே இரண்டு ஆண் சாட்சிகள் தேவை, இரண்டு ஆண் சாட்சிகள் தேவை, அவர்களை சாட்சிகள் என்று சொல்லுவோம். இவர்கள் திருமண ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான ஆட்கள். இவற்றிலே 3 பகுதிகள் அடங்குகிறார்கள். ஒரு சாரார் மாப்பிள்ளை, இன்னும் ஒரு சாரார் பெண் பிள்ளை, மற்ற சாரார் இந்த இரண்டுக்கும் வெளியில இருந்து இந்த உடன்படிக்கைக்கு சாட்சி சொல்பவர்கள். இவர் லானிக்காக இல்லா பி வலியின் வஷாஹிதை அதில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஒரு வலியும் இரண்டு நல்ல நடத்தி உள்ள சாட்சிகளும் இல்லாமல் நிக்காஹ் ஒன்று நடைபெறுவதற்கு இல்லை என்ற தோரணை இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். அதாவது ஒரு வலியும் இரண்டு நன்னடத்தி உள்ள சாட்சிகளும் இல்லாமல் நிக்காஹ் ஒன்று செல்லுபடியாக மாட்டாது என்பது ஹதீஸ். ஒமாக்கான அலா கைரி தாலிக், இப்படி அல்லாமல் நடைபெறக்கூடிய எந்த ஒரு திருமணமும் எந்த ஒரு திருமண ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் பாத்திலுன் என்பது ஹதீஸ் ஆகும், அதாவது செல்லுபடியற்றதாகும் என்பது தெளிவான ஹதீஸ். ஆகவே அன்புக்கினிய சகோதரிகளே, இந்த அடிப்படையில் தான் திருமண ஒப்பந்தத்தில் இவர்கள் எல்லாம் சம்பந்தப்படுகிறார்கள் என்று படிக்கிறோம். இப்ப இந்த திருமண ஒப்பந்தம் என்பது வார்த்தை தான் முக்கியம், பதிவு என்பதெல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய உள்ள விஷயம், இதை நல்லா விளங்கிக்கோங்க. இஸ்லாத்தில் எப்பொழுதும் ஒப்பந்தங்கள் யாவும் வார்த்தைகளே மிக முக்கியம், பதிவுகள் என்பது அவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விஷயங்கள். சாட்சியத்தின் போது நடந்ததா இல்லையா என்று ஒரு 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 நிரூபிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு தேவைப்படும் போது இந்த கடதாசிகள் உதவும், அவ்வளவுதான். கடன் கொடுத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கடன் எடுக்கும் போது கொடுக்கும் போது இந்த விவகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளதெல்லாம் இது உடன்படிக்கைகளை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொண்டால் நாளை ஒருவர் மற்றவரின் மீது எதுவும் குற்றம் சொல்லிக் கொள்வதற்கு இல்லை, தடமாற்றங்கள் வந்தால் இந்த பேப்பர் உங்களுக்கு அந்த இடத்திலே உறுதி சொல்லக்கூடிய வகையிலே உங்கள் பிணக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலே உதவும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டலாகும். அந்த அடிப்படையில் திருமண ஒப்பந்தத்தையும் நாம் எழுதிக் கொள்வது சாலச் சிறந்தது. எழுதிக் கொள்ளவில்லை என்பதனால் அந்த திருமண ஒப்பந்தம் ஒன்று செல்லுபடியற்றதாக கருதப்பட மாட்டாது. இப்ப நாங்க என்ன செய்கிறோம், அந்த திருமணத்தை நடத்துகிறோம். நடத்துகிற போது இது முக்கியமான விஷயம், நிக்காஹுடைய உடன்படிக்கை விளையாட்டாக சொன்னாலும் வெற்றியாகவே முடியும். இதெல்லாம் விளையங்கோங்க, இதெல்லாம் விளையாட்டு இல்ல. சலாசுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் வஹஸ்ருஹுன்ன ஜித்துன், இது ஹதீஸ். மூன்று விவகாரங்கள் உள்ளன, அவை வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டும் என்று அமையும், சீரியஸ் ஆக சொன்னாலும் சீரியஸ் தான், வஹஸ்ருஹுன்ன ஜித்துன் அதை ஜோக்காக செய்தாலும் சீரியஸ் தான். ஒன்று அந்நிகாஹ், நிகாஹ். மற்றது தலாக், வத்தலாக் வல் இத்தாக். மற்றது அறிவி உரிமையிடுதல். ஒருவர் இன்னும் ஒருவரை பார்த்து, ஒரு ஆம்பளையை பார்த்து, ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளையை பார்த்து, என்னுடைய மகள் ஹசானாவை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்தேன் என்று சொன்னால், பக்கத்தில் இருந்து ஆண்கள் சாட்சியும் இருந்தால், அதை கேட்டுக்கொண்டிருந்தவர் நான் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், உண்மையிலே இவருக்கு ஹசான ஒரு பிள்ளை திருமணம் ஆகாத நிலையில இருந்தால், திருமணம் ஆகாத இன்னொரு கணவனுக்கு இல்லாமல் இருந்தால், இது விளையாட்டுக்கு சொன்னாலும் இந்த திருமணம் நடந்தேறும். புரிஞ்சா இல்லையா? இது விளையாடுவதற்கு உள்ள ஒன்றல்ல, ஏனென்றால் வாழ்க்கை விளையாடுவதற்குள் எதல்ல. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. மூன்று, அது நீங்க சீரியஸாக செய்தாலும் சீரியஸா முடியும், ஜோக்கா செய்தாலும் சீரியஸாகவே முடியும். அது போலத்தான் தலாக் விளையாட்டுக்கு கணவன் மனைவியை பார்த்து நீ தலாக் சொல்லித்தால், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், ஜோக்கு, இதெல்லாம் ஜோக்கு புரியல, ஒரு தலாக் நடந்து வைத்திருச்சு, திருப்பி அவளை நீ மீட்டி இருக்கணும். மூன்றாவது ஒன்று அருமை உரிமையிடுதல். அருமை அடிமை உரிமையிடுதல் சொன்னா, அது இப்ப இல்ல, அடிமையை பார்த்து எஜமான் நான் உன்னை உரிமையிட்டு விட்டேன் என்று உண்மையா சொன்னாலும் உரிமையா போவான், விளையாட்டுக்கு சொன்னாலும் உரிமையா பேசிடுவான். இந்த மூன்றும் என்ற வாழ்க்கை, அடிமையின்றி வாழ்க்கை அது. நீங்க அடிமையின் வாழ்க்கையோடு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு நீங்கள் விளையாட்டுக்கும் விளையாடக்கூடாது, வெற்றிக்கும் விளையாடக்கூடாது. வெற்றியாக இருந்தாலும் வெற்றியாக இருக்கும், விளையாட்டாக இருந்தாலும் வெற்றியாகவே இருக்கும். ஆகவே இதையெல்லாம் நான் ஏ இவ்வளவு அடிப்படையா சொல்லிருந்தால், வெறும் வார்த்தைகள் ஒன்னிரண்டு தான் இது உடன்படிக்கையில. எழுதப்படாவிட்டாலும் உடன்படிக்கை செல்லுபடியானது. ஆனால் இந்த வார்த்தைகள், இப்ப நான் சொன்னேன், எனது மகள் ஹஸானாவை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்தேன், எத்தனை வார்த்தை, எனது மகள் ஹஸானாவை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தேன். அவர் என்ன சொன்னார், இந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். வெறும் பத்து வார்த்தைகள் ரெண்டு பேரும் சொன்னது. இதை அல்லாஹ் சொல்கிறான், மீசாக்கும் கலீம், பாரமான உடன்படிக்கை, பாரமான உடன்படிக்கை. ஆகவே ஏன் அல்லாஹ் இந்த வெறும் சின்ன வார்த்தைகளை கொண்டு பாரமான உடன்படிக்கை ஒன்று என்று சொல்லுகிறான் என்றால், இது வெறும் வார்த்தைகள் அல்ல. அரை நிமிஷத்தில் முடிஞ்சு போற ஒரு உடன்படிக்கையாக உங்களுக்கு தோன்றினாலும், இது தொடர்ந்து நீடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. நீங்க இருவர் இணைகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் ஒரு சந்ததியினுடைய வாழ்க்கை, ஒரு சந்ததி உருவாக போக வேண்டியிருக்கிறது. இவை எல்லாம் கவனத்தில் வைத்து, நீங்க வெறும் இருவர் இணைந்து கொள்வது மட்டுமல்ல, இதற்கு பின்னால ஒரு சந்ததி உருவாக்கம் இருக்கிறது. இவையெல்லாம் வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கனமான உடன்படிக்கை என்று சொல்லி வைத்தான். சரி, இப்ப இந்த உடன்படிக்கையின் திறத்தவர்கள் யார் என்று விளங்கிக் கொண்டோம். இப்ப வழி எப்படி இருக்கணும் என்றால், அவர் தன்னுடைய பிள்ளையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும், அவர் சித்த சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு தெரியுது, மிச்சம் நான் அதுக்குள்ள மூக்கு நுழை விட்டு நேரத்தை போக்க விரும்பவில்லை. ஆணாக இருக்கணும், சித்த சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், தொழுகையை தொடர்ந்து நடந்து, தொழுகை போன்ற முக்கியமான இபாதத்துகளை செய்து தவறாமல் செய்து வரக்கூடியவராக இருக்கணும், பாவங்கள் பெரும் பாவங்கள் ஈடுபட்டிருக்க கூடாது. இதெல்லாம் சரியத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள். இப்ப பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு தந்தையோ தந்தையின் தந்தையோ இப்படி ஒரு தொடர் இருக்கும். இந்த வழிகளுக்கு இந்த பெண்ணை முதலாவது திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன் பெண்ணிடம் கேட்க வேண்டும். இப்படி ஒரு ஆளை யோசிக்கிறோம், நல்லமா, ஆளை ஏற்கனவே தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, விருப்பம் தான் சொல்லுங்க, அவங்களுடைய விருப்பத்துக்கு விடணும், அவங்களுடைய விருப்பத்தை கேட்கணும். திருமணம் ஆகியில்லாத ஒரு பெண் பிள்ளையா இருந்தால் அந்த பெண் வாயால தெரிவிக்க தேவையில்லை, அவர்களுடைய மௌனம் அவர்களின் சம்மதமாக இருக்கும், அனுமதியாக இருக்கும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தது. திருமணம் ஆகி ஒரு வாழ்க்கையில் அமைந்த ஒரு பெண் இடையில விடுபட்டு அல்லது மௌத்தாகித்தார் கணவர், இப்ப இன்னொரு கல்யாணம் செய்வதாக இருந்தால் அவள் கட்டாயம் தன் வார்த்தைகளினால் பேச வேண்டும், விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். எப்படியோ இந்த பெண் பிள்ளையின் விருப்பத்தை பெறுவது என்பது விவாக ஒப்பந்தத்துக்கு முன்னடைபெற வேண்டிய ஒரு விஷயம். இது நல்லா விளங்கிக்கோங்க. திருமணத்துக்கான சம்மதம் தெரிவித்தல் பெண் பிள்ளை, அது விவாக உடன்படிக்கைக்கு முன்னடைபெற வேண்டிய கான்ட்ராக்டுக்கு முன்னால நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆணை பொறுத்த மட்டிலே அவன் திருமணம் முடிக்கிறான், பெண்ணை பொறுத்த மட்டிலே திருமணம் முடித்து வைக்கப்படுகிறாள். நல்லா நாங்க விளங்கிக்கோணும். ஏன்னா பெண்ணுக்கு சுயமாக திருமணத்தை செய்து கொள்ள முடியாது, ஆணை பொறுத்த மட்டிலே அவன் திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறான், வழி சொல்ல அவன் திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு இன்னொருத்த தேவையில்லை அவர் முடிச்சு வைக்கிறதுக்கு. அவர் நேரடியாகவே இந்த திருமண ஒப்பந்தத்தின் ஒரு பார்ட்டி. பெண்ணை பொறுத்த மட்டிலே திருமண ஒப்பந்தத்தில் நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு பார்ட்டி. அவளுடைய ஆகக்கூடியது சம்மதம், அதனை எடுத்துக்கொண்டு செய்து வைப்பவர் அந்த பெண்ணின் வழி. இப்ப இந்த வழியிடம் அந்த பெண் கொடுக்கிற சம்மதம் என்பது திருமண ஒப்பந்தத்துக்கு முன்னர் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு செயல். இந்த ஒப்பந்தம் அவள் கொடுக்கிற போது தான் சம்மதம் தெரிவித்துள்ளேன் என்பதற்கு அவள் இரண்டு சாட்சிகளை, ஆண் சாட்சிகளை வைத்துக் கொள்வதும் ஒரு முக்கியமான அம்சமாக இமாம்கள் சொல்லியுள்ளார்கள். ஏனென்றால் நான் அதுக்கு விருப்பம் தெரிவிக்கவே இல்லை என்று நாளைக்கு அவள் சொல்லித்தாள் என்று சொன்னா, சொல்லித்தாள் என்று சொன்னா அப்ப இந்த வழி என்ன சொல்வார்? இல்லை அவ சொன்னா நான் முடிச்சு வச்சேன், சொன்னதை வச்சு இப்ப இந்த பிணக்கை எங்க கொண்டு போய் தீர்க்கிறது? ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிற போது இரண்டு ஆண்களை சாட்சிக்கு வைத்துக் கொள்வது முக்கியம். ஆனா அது நடக்கிறது இல்லை, எங்க ஊருலயே வீட்டுக்குள்ளே நடக்கிறது இல்லை. இப்ப இந்த சாட்சியம் நிக்கா உடன்படிக்கையின் போது தேவைப்பட்டால் கொண்டு வரப்பட வேண்டும். இதை விட லேசி ஒரு ஃபார்ம் வைத்து பெண்ணின் விருப்பத்தை முதலில் எழுதி எடுத்துக் கொள்வது, சாட்சியத்தோடு கீழே ஒப்பந்தத்தையும் போட்டு விருப்பத்தை எழுதி எடுத்துக்கொண்டு விவாக ஒப்பந்தத்துக்கு அதனை சமர்ப்பிப்பது. ஏனென்றால் விவாக ஒப்பந்தம் பதிவு இருக்கிறது. இது இப்ப நிக்கா என்ன மேரேஜ் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க, விவாக மனப்பதிவு, திருமணப்பதிவு, இது நடைபெற்ற ஒன்றை உறுதி சொல்வதாகும். அதாவது என்ன செய்வாங்க, பள்ளி வல்ல அல்லது ஊர்வல்ல எல்லாரும் வந்திருப்பாங்க, ரெஜிஸ்டார் வந்திருப்பாரு, பதிவாளர். இப்ப எல்லாரும் சேர்ந்து நிக்காக நடத்துவாங்க, ரெஜிஸ்டார் எல்லாம் பதிவு செய்து வைத்து போட்டு எல்லாத்தையும் புறவு கொடுப்பார். அதுல நிக்காக நடத்தி வைத்த அவருடைய ஒப்பமும் இருக்கும். இது எல்லாம் நடந்ததை உறுதிப்படுத்துகிற செயல். இதுக்கெல்லாம் முன்னாலத்தான் அவள்கிட்ட என்ன தேவை? ஆமா, அவள் எங்க குழந்தை ஒப்பம் போட சொல்லி சரி வராது, அவளை ஒப்பம் போட வைக்கணும். இதுக்கு முன்னால உடன்படிக்கைக்கு முன்னால சபைக்கு அவள்கிட்ட கடிதம் வரணும். ஏன்டா அவள்கிட்ட போய் வீட்டுக்கு போய் தடுத்துக் கொண்டு இருக்கிறாள் ரெஜிஸ்டாருக்கு? அவளோட ஒப்பந்தம் சம்மத கடிதம் எங்க வரணும்? சபைக்கு வரணும். அதுல ரெண்டு பேரும் ஒப்பம் மேலதிகமாக இருக்கணும். என்ன சாட்சிகள்? இது சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டால்தான் சபை இந்த நிக்காகை நடத்த வேண்டும். அங்க நாங்க ரொம்ப தவறு செய்யறோம். அதனால நிக்காக உடன்படிக்கை இன்வலிடாகித்தது, இன்வலிடா என்ன, செல்லுபடியற்றதாக ஆகி போயிட்டு அர்த்தம் இல்ல. இது நாங்கள் மேலதிகமாக செய்ய வேண்டிய, இதை பதிவு செய்யறோம் சொன்னா அதையும் என்ன செய்யணும், பதிவுல உள்ளது விஷயம், இதை பதிவு செய்யறோம் என்றால் அதையும் பதிவு செய்யணும். இப்ப நாங்க சில பேர் சொல்றோம் என்ன கேட்டா, பெண்ணுக்கு இந்த உடன்படிக்கையில் உடன்பாடு சம்மதம் இருக்குது, அதனுடைய ஒரு பகுதி என்பதை பேசுவதற்கோ எழுதுவதற்கோ அவளுக்கு ஒப்பம் போறதுக்கு இடம் இல்ல. அந்த ஒப்பம் இங்க போட்டு சரி வராது என்பது என்னுடைய கூற்று. இவள் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. அப்ப இது எங்க வரணும்? ஸ்டெப் ஒன், இதுக்கு முன்னால வந்திருக்கணும். அதை நாங்க என்ன செய்யணும், இந்த என்ன யோசனை நான் சொல்றதுக்கு இருந்தா நீங்க இதெல்லாம் குறிச்சு கொண்டு போங்க, விளங்குதான். இது எங்க வரணும்? முன்னால வர வேண்டிய ஒன்று. இங்க நிக்காக உடன்படிக்கையில் மணாலி ஒரு நேரடியான திறத்தவர் அல்ல, அவளுடைய வேலையை பார்ப்பது வழி. வழிக்கு அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண் திருமணம் செய்து கொள்கிறான், பெண் திருமணம் செய்து வைக்கப்படுகிறாள், ஆண் கட்டிக்கொள்கிறான், பெண் கட்டி வைக்கப்படுகிறாள் அல்லது கட்டி கொடுக்கப்படுகிறாள். ஆண் கட்டிக்கொள்கிறான், பெண் கட்டி கொடுக்கப்படுகிறாள். கிவன் இன் மேரேஜ், கிவன் இன் மேரேஜ், திருமணம் முடித்து வைக்கப்படுகிறாள் பெண். இதுதான் அங்க உள்ள ஏற்பாடு. இல்லை என்று சொன்னால் இந்த வழியுடைய ரோல் இல்லைங்கிற, பெண் முடித்துக் கொள்ளலாம் என்று வந்தால் வழிக்கு ரோல் உண்டு இல்ல, அவர பங்கு பணி வகிப்பங்கு அவருக்கான உண்டு இல்ல. இப்ப சாட்சிகள் மிக முக்கியம். சாட்சியிலேயே ரொம்ப குளறுபடியெல்லாம் நடக்குது, சாட்சியிலேயே ரொம்ப குளறுபடி நடக்குது. ஏனென்றால் சாட்சி எப்படி இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், சித்து சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், தொழுகை போன்ற இபாதத்துகள் தவறாதவராக இருக்கணும், பெரும் பாவங்களை செய்யாதவராக, சிறு பாவங்களை தொடர்ந்து செய்யாதவராக இருக்கணும். ஆனா வந்து வச்சிருப்பாங்க சாட்சி, ஆனா பள்ளி பக்கமே காண்றது கிடையாது, அவர் சாட்சாவாம், இவர் அப்பாவாம், எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. என்ன செய்ய, நடத்திட்டு போறாங்க. இப்ப அதெல்லாம் நீ பள்ளிக்கு வரான்னு கேட்டா அங்கே பெரிய வில்லங்கமா போய்த்திடும். அப்படித்தான் நடக்குது. அதெல்லாம் நாங்க பேசுறது கிடையாது, ஏன், அது எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனா முக்கியமான விஷயம், ஷாஹித் சாட்சி, ஆண் ரெண்டு சாட்சிகள் இல்லை என்றால் இது நடத்தி முடிக்க முடியாது. ஆகவே அந்த சாட்சி எப்படி இருக்கணும், இந்தந்த தகைமையில் உள்ளவராக இருக்கணும். இது எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா, ஒரு சாரார் அவருடைய பதவி அந்தஸ்துக்காக கொண்டு வருவார்கள், இன்னும் ஒரு சாரார் உறவு பேணி கொண்டு வருவார்கள். அதை விட முக்கியம் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரா என்பது, முஸ்லீம் என்பதல்ல இஸ்லாத்தில் இருக்கிறாரா என்பது, பேரளவில் முஸ்லீமா இந்த நிபந்தனை. ஆக இதெல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி, அதாவது சரியா பார்த்து ஸ்கிரீன் பண்ணி, ஸ்கிரீன் பண்ணி வடித்திருத்து யாரு சாட்சி, உறவுகள் அல்ல முக்கியம், உறவு ரெண்டாவது, அவர் இஸ்லாத்துக்குள் இருக்கிறாரா என்பது முதலாவது, அதோடு சேர்த்து உறவை பாருங்கள். இப்ப இந்த உடன்படிக்கை நடந்தேறும், நடந்தேறின பிறகுதான் மத்தியிலேயோ எங்க நடந்தாலும் ஒப்பம் எல்லாம் போட்டுக்கொள்வாங்க. ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா, அங்க கல்யாணம் முடிச்சு வைக்க முன்னுக்கு ஒப்பம் எல்லாம் எடுத்துருவாரு, யாரு யார் ஒப்பம் எடுத்துருவாரு, ரெஜிஸ்டர். ஏன்னா அவருக்கு 100 இடத்துல கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுதான் நடக்குது. நான்டா எங்கேயும் அதை செய்யறது இல்லை, ஏன்டா அதுல போட்டிருக்கோம், நிக்காஹை நடத்தி வைத்தவரின் கையொப்பம், நடத்த போறவரை கையொப்பம் இல்லையே, நிக்காஹை நடத்தி வைத்தவர். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுன்னு ஒரு வீட்டுல, அது ஒரு லோயர் வீடு, அப்ப எல்லாம் கையொப்பத்தை போடுவோமே, எல்லாரும் போட்டாங்க, லோயர் தான் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாரு மகள, அவரும் போட்டாரு. இப்ப நான் தான் நடத்தி வைக்கணும்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க, முதலாவது நிக்காக நடத்துவோம், எல்லாரும் போட்டோம் போடுங்க, இது பிரச்சனை இல்லை, நிக்காக நடத்துவோம். ஏன்னா நான் நிக்காக நடத்த முடிக்க, நான் மூத்தா போய்த்தான், நான் ஒப்பத்தை வச்சிருப்பேன், நான் நிக்காக நடத்த முடிக்க, என்ன புரியுதா, என்னண்டு நான் கையொப்பத்தை போட்டுட்டேன், மூத்த என்ன ஒரு நிமிஷத்துக்கு பிந்துமா, ரெண்டு நிமிஷத்துக்கு இப்ப நான் நடத்தி போட்ட பிறகு கையொப்பத்தை போட்டா நடத்தினேன் என்பதற்குரிய ஒன்று. கையொப்பம் போட முன்னுக்கு மூத்தா போனாலும் பிரச்சனை இல்லை, நடத்தாம கையொப்பம் போட்டு மூத்தா போனா நீங்க இதை கொண்டு போய் என்ன செய்வீங்க, இன்னொருத்தரை வச்சு நடத்துவீங்க, என்ற ஒப்பந்தத்தில் என்ற ஒப்பத்தில் அந்த ஒப்பந்தம் இருக்கும். அப்பதான் லோயர் ஓஹோ அப்படியோ யோசிக்கிறோம். எல்லாரும் இதை கொஞ்சம் படிக்கிறது இல்லை, நிக்காஹ் நடத்தி வைத்தவரின் ஒப்பம் இருக்கும் கடைசியாக. அப்ப இதெல்லாம் எப்ப நடத்தணும், நடந்ததுக்கு சாட்சி, நடந்ததுக்குரிய தவசு உறுதிமானம், நடக்க போறதுக்குரியதல்ல. ஆகவே இந்த உடன்படிக்கையை நாங்கள் இந்த அமைப்பில் அழகாக செய்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த உடன்படிக்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள், கணவனை பற்றியது, மனைவியை அல்லது மணாளன் மணாளியை பற்றியது தரவுகள், அந்த கேட்டிருப்பாங்க ஏற்கனவே விவாகமானவரா விவாகம் இல்லை விவாகமாகாதவர் போடுறது தான் ஒரு பகுதி இருக்கும். ஏற்கனவே விவாகமானவராயிருந்தால் அதில் கேட்டிருப்பாங்க, ஏனென்றால் இவர் ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணமாக இருக்கும், அந்த பெண்ணுக்கும் ரெண்டாவது மூன்றாவது கல்யாணமாக இருக்கும், இது கொடுக்கப்படணும், மறைக்கக்கூடாது. சில இடங்கள்ல என்ன செஞ்சிருவாங்க, இதை மறைச்சிடுவாங்க, வயதை மறப்பாங்க, முன்பின் கல்யாணங்களை மறைப்பார்கள். இதில் ரெஜிஸ்ட்ராரும் அதில் ஒத்துக்கொள்வதும் உண்டு, ரெஜிஸ்டாண்டா திருமண ஒப்பந்தம் செய்யற பதிவாளர் இருக்கிறாரே அவரும் ஒத்துக்கொள்வது உண்டு. இந்த அங்கிட்டு பக்கம் இங்கிட்டு பக்கம் இருந்து காடு பாஞ்சி மேடு பாஞ்சி வர இதெல்லாம் இங்கிதானே, இதையெல்லாம் நடத்தி வைப்பதில் அவர்களுக்கும் பங்குண்டு. யாருக்கு, ரெஜிஸ்டாருக்கும். பள்ளியில் இருக்கிற இமாம் அப்பாவி இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு என்ன வேலை இருக்குது, அவருக்கு வந்து சொன்னா கல்யாணத்தை நடத்தினா அவர் என்ன செய்வாரு, கல்யாணத்தை நடத்துவார். இதையெல்லாம் பார்க்கறது யார பொறுப்பு, பள்ளி நிர்வாகத்துடையும் குறிப்பா ரெஜிஸ்டாருக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. அவர் அவற்றை சரியாக செய்தால் நியாயமான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இரண்டாவது மூன்றாவது கல்யாணங்களாக இருந்தால் மிக தெளிவான ஏற்பாடுகள் விவாக விவாகரத்து சட்டத்தில் இருக்குது, அவற்றை எல்லாம் பேணிடுவார்கள் என்றால் நியாயமான பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டது. இப்ப அதுல இருக்கிறபடி இரண்டாவது மூன்றாவது கல்யாணம் நடத்துறதுக்கு தடை ஒன்றும் இல்லை. ஏன் நீங்க இதை பதிவு செய்யறீங்க என்றால் அப்பதான ஒரு தெளிவு இருக்கும், எத்தனாவது கல்யாணம் முடிக்கிறான், இவன் என்ன செய்யறான், முந்தினதோட வாழ்றானா அல்லது அதை விட்டுட்டானா அல்லது அவன் மௌத்தா அல்லது இவ ஏற்கனவே உள்ளவனோட வாழ்றாளா அல்லது அவர் மௌத்தா அல்லது தலாக் சொல்லியாச்சா, தலாக் சொன்னா இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சா என்பதை நாம் என்ன செய்யணும், தெளிவு சபைக்கு தெரியணும். இந்த நிக்காஹை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்பது ஹதீஸ். ஏன் பகிரங்கப்படுத்தணும், ரெண்டு சாட்சி, ஒரு வழி, ஒரு மாப்பிள, இது போதாதான் நிக்காஹ் நடத்துறதுக்கு. நிக்காஹை ஏன் பகிரங்கப்படுத்தணும், இந்த வீண் எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் போறதுக்கு. வீண் எண்ணங்கள் இப்படி அப்படின்னு தப்பு எண்ணம்லாம் நினைப்பாங்களே ஆட்கள், நீங்க பகிரங்கமா சொல்லிருங்க, இத்தனாவது கல்யாணம் முடிக்கிறார் தப்பு ஒண்ணு இல்லை, ரெண்டாவது மூன்றாவது நாலாவது கல்யாணம் முடிக்கிறது தப்பும் இல்லை, அது ஒரு அவலட்சணமும் இல்லை, ஒரு பெண் முந்தின கணவனுடைய வாழ்க்கை இல்லை அல்லது அவர் மௌத்து இதாவுடைய காலம் முடிஞ்சது இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கிறது அந்த வாழ்க்கையும் இல்லை மூன்றா, இதெல்லாம் எந்த சமூகத்திலையும் அநாகரிகமாக கருதப்படக்கூடாது. இது நல்லா விளையிக்கோங்க, பேசுங்க. எங்கேயும் இரண்டாம் மூன்றாம் நாலாம் கல்யாணங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அமைய வேண்டியவை, வாழ்க்கை என்பது அவர் அவர் தெரிவு செய்து கொள்ள வேண்டியது. அந்த நிபந்தனைகளோடு நிபந்தனை வாழ்க்கை என்பது அவர் வாழ வேண்டியது, இது முடிஞ்சுதா, இதுக்கு பிறகு வாழக்கூடாது. கணவன் அவர் பிள்ளைகளோடு இருக்க வேண்டியதுதான், மனைவியா இனி அவர் பிள்ளைகளோடு இருக்க வேண்டியது, இது கூடாது. வாழ்க்கையை வாழ விட வேண்டும், தானும் வாழ வேண்டும், அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டும். அதுக்கு தடை போட்டுக்கொண்டு அது அப்படியா இப்படியா பிள்ளை ஒப்பந்தம் அதை பாக்கிறதுக்குரிய ஏற்பாடு அவர்களிடத்தில் தைரியம் இருக்கும் என்றால், வாழ வேண்டியவர்கள் தைரியம் படுகிறார்கள் என்றால், தன்னம்பிக்கை இருக்குது என்றால், அதுக்கு இடையில போய் யாரும் தடை போடக்கூடாது. இது நிறைய நடக்குது. அதிலும் ஆணை பொறுத்த மட்டும் இருக்கும் போது இரண்டாவது மூன்றாவது சட்டத்திலையும் தடை இல்லை, ஆனால் அதுக்கு நிபந்தனை இருக்குது. இஸ்லாம் ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு கொடுத்துள்ள உரிமை அது, ஆனா அதை உற்சாகப்படுத்தி முதுகு தட்டி கொடுத்து போ போ எல்லாரும் செய் தேடு தேடு ரெண்டு மூணு நாலு தேர் அப்படி சொல்லையில் இஸ்லாம் அது இஸ்லாம் எப்படி சொல்லிருக்கு, சூரத்து நிசால படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஆரம்பத்தில் ஃபங்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, நீங்க வேண்டிய மாதிரி பெண்கள் ரெண்டோ மூணோ நாளோ வச்சுக் கொள்ளலாம் திருமணம் முடிஞ்சது சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா வைன் ஹிப்தும் அல்லாஹ் தாஜிலு முன்னால வைன் ஹிப்தும் அல்லாஹ் வைன் ஹிப்தும் அல்லாஹ் துக்குசிது ஃபில் யதாமா, யதீம்களை உங்களுக்கு நீதமாக நடத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால் இந்த துண்டை விட்டு போட்டு மற்றதை ஓதுவாங்க. நம்ம ஆண் சமூகம் இருக்கிறாங்க இல்லையா, உங்களோட மாதிரி தான் தனக்கு வாசியானது அப்படி எடுத்துக்கிடுவான், நீங்க உங்களுக்கு வாசியானது எடுத்துக்கொள்வீங்க, இது ரெண்டும் சேர முடியாது, ரெண்டு துருவம் சொன்னனே அதுதான் அப்படி சேர்த்து வைக்கிறது. அப்படி அவன் அவனுக்கு அவன் சங்கிஷுவோ மட்டும் எடுத்துக்கிடுவான், முன்னால இருக்கக்கூடியது விட்டுவான். எப்படி வைன் ஹிப்டும் உங்களுக்கு பயமா, அல்லாத்துக்கு சித்து பிள்ளையத்தாமா அனாதைகளை நீதமாக நடத்த முடியாது என்று உங்களுக்கு பயமா, ரெண்டு மூணு நாள் என்று நீங்க முடிச்சுக்கோங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நீங்க ஜஹிரா பிரைமரி ஸ்கூல்ல புள்ளைய சேர்க்க முடியாதது பயமா, வெட்டு குளத்துல போயிட்டு குளிங்க, இரண்டுக்கு என்ன சம்பந்தம், புரியுதா இல்லையா. கண்டிஷனல் க்ளோஸ் உண்டு, உங்களுக்கு ஜஹிரா பிரைமரி ஸ்கூல்ல புள்ளைய சேர்த்துக் கொள்ள கிடைக்கவில்லையா, என்ன சொல்லணும், அந்த வேற எங்கேயாவது இருக்கிற ஸ்கூல்ல போய் ரெயினபிள போய் சேருங்க, நீங்க வெட்டு குளத்துல போய் குளிங்க சொன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு அனாதைகளை நீதமாக நடத்த முடியாது என்று பயமா, மூணு நாலு ரெண்டு மூணு நாலு பொம்பளை முடிச்சுக்கோங்க, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இங்கு புரியணும். ஒரு குர்ஆன் ஆயத்தோ ஹதீஸோ பின்னணி ஒன்று சில நேரத்தில் இருக்கும். அல்லாஹ் முன்னால சொல்லி வருகிறது என்ன தெரியுமா, ஜாஹிலிய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அனாதைகளை வைத்து வளர்ப்பாங்க. அந்த அனாதை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் வயது வந்த பிறகு அந்த பொறுப்பாளராக இருந்தாரே யாரு, கார்டியனா இருந்தாரே, அவர் தனக்கு மனைவியாக முடித்துக் கொள்வார். முடித்துக் கொள்கிற போது சட்டபூர்வமாக முடித்தாலும் இந்த மகர் கொடுக்கிறது இது எல்லாத்தையும் என்ன செய்யறது, அந்த ஒரு ஒரு புதுசா பொம்பளவன் எடுத்து முடிக்கிறதுக்கும் தான் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு புள்ளை எடுத்து முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ஏன்னா அந்த புள்ளை இவருக்கு அந்த ஒப்ளிகேஷன், அதாவது என்ன வளர்த்தவர் என்று ஒரு புதிய பெண் எதிர்பார்க்கிற எத்தனையோ விஷயங்களை எதிர்பாராம என்ன செஞ்சிடும், விட்டுடும். அதுதான் அதைத்தான் சொன்னான், நீ ஒன்ற நிர்வாகத்தின் கீழே பத்து வருஷம் பதினஞ்சு வச்ச வருஷம் வச்சு வளர்த்த ஒரு அனாதையா இருந்தாலும் புதுசா ஒரு பொண்ணை முடிச்சா நீ எப்படி முடிப்பி, அப்படி முடி, அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. அதுக்கு உங்களால் முடியாது என்று நீங்கள் பயந்தால் அதுதான் அனாதைகளோடு நீங்கள் நியாயமாக நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால். நான் வளர்த்த அனாத ஒரு புதிய பொண்ணை முடிக்கிற மாதிரி நான் முடிச்சு வாழ மாட்டேன் என்று உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க எத்தனையோ பொம்பளை வைக்கிறப்ப முடிச்சுட்டு போங்க. புரியுதா இல்லையா இந்த ஆயத்து? இதுக்கு சொன்ன விஷயம் இது. ஆமா, அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஆண் சமூகம் இதை மட்டும் வச்சிருக்கிறான். இதை மட்டும் எங்களுக்கு மூணு முடிக்கலாம், நாலு முடிக்கலாம், ரெண்டு முடிக்கலாம். ஆனால் முடிச்சுட்டு படுற பாடு இருக்குது இல்லையா, ஒன்னோடையே படுற பாடு, ரெண்டு மூணு முடிச்சுட்டு அவங்களோட கதைகளை கேட்டீங்கன்னா கண்ணீர் காவியமாக இருக்கும். நிறைய நடக்குது, குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள பிளவுகள், விரிசல்கள், சிக்கல்கள், சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவளுக்கும் அவருக்கு என்றால் ஒரு பெண் எதையும் எவரோடும் பகிர்ந்து கொள்வாள், ஒன்றை மட்டும் தவிர கணவனை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார். ஒரு பெண் எவரோடும் எதையும் பகிர்ந்து கொள்வார், எவ்வளவு செல்வமா அதை கொடுப்பார் உங்களுக்கு, ஆனால் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பாத ஒன்று தன்னுடைய கணவன். இன்றைக்கு காலையில ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு அரபுல, நான் இதெல்லாம் இருந்திருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறது, அப்பதான் இந்த சமூகத்தில் வாழலாம் என்பதனால, இந்த சமூகத்தில் வாழ்றதா இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தான் வாழலாம். அரபுல இருக்குது, ஒரு பொம்பளை மாப்பிள்ளை கேட்கிறா, நான் மூத்தா போனா எவ்வளவு நல்ல, நீங்க ரெண்டாவது கல்யாணம் முடிப்பீங்க, அடுத்த கல்யாணம் முடிப்பீங்க, அதை எப்படி கேட்கிற, அடுத்த கல்யாணம் கேட்டா சரி தானே, ரெண்டாவது எப்ப முடிப்பீங்க, நான் மூத்தாகி எவ்வளவு நல்ல நீங்க, இது தேவையான கேள்வியா இல்ல? அவனும் சொன்னா உன் கபுரு மண் எப்ப காயுதோ, அதாவது அதுல இருக்கிற தண்ணி எப்ப ஈரம் இல்லாம போகுதோ அப்ப நான் முடிச்சுக்கிடுவேன். கபுரு இந்த அடக்குனால தண்ணி எல்லாம் ஊத்திப்பாங்களே, அந்த ஈரம் எப்ப இல்லாம போதோ அப்ப நான் முடிச்சுக்கிடுவேன். அப்படியா? ஆமா. வாக்கா? இவனும் சொன்னா வாக்குறுதி தாரது. சரி, இவன் துரதிஷ்டமோ நல்லதிஷ்டமோ அவளே சொன்ன மாதிரி இவனுக்கு முந்தி மூத்தா பித்தா, இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டாங்க, வாட்ஸ்அப்ல வந்த சும்மா கற்பனை கதை. ஆனால் மனிதர்களின் மனநிலைகளை துல்லியமாக சொல்லுகிற செய்திகள். அப்ப அதே மாதிரி மூத்து இப்ப இவன் என்ன செஞ்சான், நடக்கிறதுக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு போனான், அப்பவும் கபருல ஈரமா தான் இருக்குது, அடுத்த நாள் ஈரம், ஒரு வருடமாக போகிறான் எப்பொழுதுமே ஈரம். நம்ம வார நேரம் தான் வித்தியாசமோ, பின்னேரம் போகணும், ஒரு நாள் போனா ஒரு வருடத்துக்கு போறோம், ஒருத்தன் தண்ணி ஊத்துறான், யாரு ஒத்தரும் இல்லை, இவன் மச்சான் போடிய கொஞ்சம் சகோதரன், நீ ஏண்டா தண்ணி ஊத்துறாய், என்ன செய்யறாய், இது என் தங்கச்சியினுடைய வசியத். என்ன வசியத்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் கம்பருக்கு தண்ணி ஊத்தணும், நீ வாழும் போதுதான் அவனை இன்னொன்று எடுத்துக்கொள்ள விட இல்லை, செத்த பிறகும் அவனுக்கு இன்னொன்று அனுபவிக்க விடாத, அப்படிதான் இது இப்படி எழுதியிருக்கிறார்கள். சரி, ஏன்றால் அவர்கள் வாழும் போதும் தன் கணவனை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை என்பது போலவே அவர்கள் மரணித்த பின்னரும் தன் கணவனை இன்னொருத்தரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் அப்படி இருக்க சரியத்தில் சில இடங்கள் கொடுத்திருக்குது, ஒரு ஆணுக்கு இரண்டாவது மூணாவது முடிச்சு கொள்ளலாம், அவருக்கு கொடுத்த உரிமை. ஆனால் சரியத் தவிர நிர்பந்திக்கவோ போடு சொல்லவோ, அதான் இந்த ஆயத்தை சொன்னேன், ஒரு பின்னணியில வந்த ஆயத்து, உங்களுக்கு தாராளமா எத்தனை பொம்பளை முடிக்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்கு கீழே வளர்ந்த ஒரு அனாதையை வச்சுக்கொண்டு கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு புதிய பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியவற்றை நான் கொடுக்கிற மாதிரி கொடுக்காம சும்மா சீப்பா முடிச்சு கொள்றதுக்கு போற வேலை நீங்க செய்யாதீங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு எத்தனையோ அனாதைகள் மூணு நாள் வச்சுக்கொள்ள பாப்பீங்க. இது செய்யாதீங்க, ஃப்ரெஷ்ஷா நீங்க எத்தனையோ பொம்பளையில முடிச்சுக்கோங்க. ரெண்டு டோ மூணு டோ நாலு டோ முன்னுக்கு உள்ளதோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். இத அதை நாங்கள் செய்யணும். அது அவங்களுக்குரிய லிமிட்டோடு இருக்குது. அவங்க முதலாவது கல்யாணத்துல உள்ள பெண்ணுக்கு அல்லது இரண்டாவது கல்யாணத்தில் உள்ள பெண்ணுக்கு இப்போ வாழ்கிற பெண்களோட முறையாக அவங்களுக்குரிய தாபரிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய சப்ஜெக்ட், நாங்கள் சுருக்கிக்கொள்ளும். ஆனால் அவருக்குரிய உரிமை தூண்டப்பட்டதோ ஆர்வமூட்டப்பட்டதோ செங்கன் நிர்பந்திக்கப்பட்டதோ குர்ஆன் எல்லா பாடங்களையும் போல இதையும் ஒரு முக்கியமான பாடமாக எடுத்து எல்லாம் வா வா செய்து கூப்பிட்டு சொல்லி அறைகூவல் விடுத்து சொல்லுகிற விஷயமா அல்ல. ஆகவே இவர்கள் இப்பொழுது இந்த உடற்படிக்கையை செய்கிற போது இந்த தகவல்களை உண்மைக்கு புறம்பானதாக கொடுக்கவும் படாது. ஒன்று நல்லா விளையிக்கோங்க, யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டார்கள் இந்த மாதிரி விளையாடினார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து போனார்கள். இதுதான் கண்ணால கண்டது, ஆட்கள் பகிரங்கமா பேசுறது. எந்த ரெஜிஸ்டார் எவருடைய பிள்ளையின் வாழ்க்கைக்கு பால்படுவதற்கு துணை போனானோ கொஞ்ச காலத்தில் அவன் பிள்ளை பால்பட்டு போனது தான் கண்டிருக்கணும். அல்லாவுடைய ஏற்பாடு வேறொன்று. நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதான் குர்ஆன் ஆயத்தில் சொல்றது போல ஒவ்வொரு பிள்ளையையும் தன் பிள்ளை போல பார்க்கணும். அனாதைகள் விஷயத்தில் தான் அல்லாஹ் சொல்றான், அனாதை பிள்ளையை நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும், உங்கட பிள்ளைய இந்த நிலையில இருக்க கண்டால் நீங்க எப்படி உணர்வு பூர்வமாக இருப்பீர்களோ, அது போல அடுத்தவன் பிள்ளை ஒரு அனாதையா இருக்க கண்டாலும் நீங்க என்ன செய்ய இருங்க. அது அந்த அனாதைக்கு மட்டும் உள்ளது இல்ல, எல்லாரும் பார்க்கணும். ஒரு பிள்ளையை அவன் எவன்ட பிள்ளை, எங்கட ஒரு பரம எதிரியாக இருக்கலாம், எங்களுக்கு ஒரு ஒரு சத்துருவாக இருக்கலாம், எங்களோட வாழ்க்கையை எவ்வளவு செஞ்சவனா இருக்கலாம், என்னோட பிரச்சனையும் அவன் பிரச்சனையும் எங்க ரெண்டு பேர் இருக்கிறார், அவன் பிள்ளைகளா, அவன் பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லோருக்கும் போல நல்லது நாட வேண்டும். அந்த பிள்ளைக்கு எனக்கும் அவனுக்கும் இடையில உள்ள பகைமையை பாராட்டவோ, அந்த பிள்ளையின் வாழ்வு கெட்டு போக வேண்டும் என்று கொஞ்சம் கூட என்னவோ கூடாது. அப்படி நினைத்தால் சில பல வேளைகளில் அது மாறி என் பிள்ளைக்கும் ஆகிவிடும். இது நாங்கள் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆகவே இந்த விஷயங்கள்ல ரெஜிஸ்டார் பொறுப்போட நடந்து கொள்ளணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ரெஜிஸ்டாருடைய தகமைகளோ பொறுப்புகளோ என்ன என்பதெல்லாம் பெரிய அளவுக்கு அல்ல, கொஞ்சம் கூட முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் கிடையாது. சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள்ல மிக முக்கியமானவைகள்ல முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் வர வேண்டிய ஒன்று தான் இந்த ரெஜிஸ்டாருடைய தகைமைகள் எப்படியானவராக இருக்கணும் என்பது. இப்ப ரெஜிஸ்டாரும் வாரதில்லை, ரெஜிஸ்டார் மகன் தான் வாரது. ஆனா அதன் அதுல இருக்கிறது படி யாரு தான் செய்யணும், ரெஜிஸ்டார் ரெஜிஸ்டார் மகன் வேறையா வராது. ரெஜிஸ்டார் இந்த கோச்சுக்கொள்ள ஆம்பளை தான் ரெஜிஸ்டார் கும்பிடு இல்லையே. பேச வேண்டிய விஷயங்கள் சிலது என்ன செய்யணும் பேசித்தான். ஏன்னா நாங்களும் போறோம், நம்ம மகளோட ஏன் தலை அழுத்து, ஆனா யாரு கல்யாணம் முடிச்சாலும் நம்மளை தான் கூப்பிடுவோம், அதற்கு வந்து நடத்திட்டு போகுது. அது நமக்கு ஒரு பக்கத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல அதுல இருக்கிற கன்னராவியெல்லாம் இருக்குது, அதுகளையும் என்ன செய்யணும். உண்மையான வாப்பாத்தானா எங்க எந்த பிரச்சனைன்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்து வெளியூர், 11 வயசுல இருந்து வெளியூர், இப்போ ஒரு 7-8 வருஷமா தான் உள்ளூர், 30 வருஷங்களுக்கு மேல வெளியூர்ல இருந்ததுனால என் தூரத்து உறவுகள் கூட எனக்கு சரியா தெரியாது. ஆகவே ரத்த உறவுலையும் ஓரளவு நெருங்கினதான் தெரியும். எங்கட தம்பிமார் உறவு கொண்டாடுற அளவுக்கு எனக்கு உறவு கொண்டாடுறதுக்கு இல்ல, ஏனென்றால் அதிகமானவர்கள் எனக்கு சரியா தெரியாது. அதுலயும் வேறையா மகல்லாவில் அவரது கல்யாணம் இவரது கல்யாணம் வந்தவனே கேட்டுக்கிறது, இது உங்களோட சொந்த மகளா யாரு, நீங்க வழியின் உண்மையான வாப்பாவா இல்லப்பா அச்சாவா என்னன்னு என்ன கேட்டுக்கொள்ளு, சரியில்லை தானே கேட்டுக்கொள்ளுது. இப்ப இந்த மாதிரியான நேரத்தில் அந்த பொம்பளோட எழுத்து வைக்குது இல்லையா, நான் சம்மதத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த ஹத்தீபுக்கும் ரெஜிஸ்டாருக்கும் ஹத்தீப்னா செஞ்சு வைக்கிறவருக்கு சொல்றது. ஆகவே இப்படி பல பிரச்சனை, சாகிதா சாட்சியா வாரார்கள் யாருன்னு தெரியாது, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆகவே இதையெல்லாம் கேட்டுக்கொள்ளவும் மேலாது அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டு செய்ய வேண்டியது தான். சாட்சியினுடைய நிலை தெரியாமல் இருந்தால் ஓரளவு நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமான அளவு தெரிந்து கொள்வோம், இல்லை என்றால் நல்லவர்கள் என்று நின்னிக்கொண்டு செய்து முடிப்போம். இதுக்கு இடம் இருக்கிற இஸ்லாத்தில் மஸ்தூருல் ஹால், அவரின் நிலை என்னவென்று தெரியாது என்று சொல்லப்படும். இவர் எப்படியானவர் தெரியாது. நாங்கள் இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார்கள், இவர்கள் எல்லோரும் ஞானம் உள்ளவர்கள், எனவே பிழையான ஒருவரை கொண்டு வந்து சாட்சியத்துக்கு நிறுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை நம்பி செய்து வைப்போம். இதற்கு அப்பால் உள்ளது நீங்களும் இறைவனும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பது இஸ்லாத்தில் உள்ளது. நபி அவங்க சொன்னாங்களே, நீங்க ரெண்டு பேர் வாரீங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு, ஒருவர் மற்றவருடைய ஹக்க விழுங்கினார் என்று வாரீங்க, உங்களில் ஒருவர் மற்றவரை விட வாதாட்டம் மிகைத்தவராக இருப்பார், என்ன செய்வார் தெரியுமா? உண்மையாகவே உரிமையாளருக்கு வாதிடும் திறமை இருக்காது. இப்ப இந்த நிக்காஹின் திறத்தவர்கள் பதிவு செய்யறவர் மிக முக்கியமானவர், அவருடைய குவாலிபிகேஷன். அடுத்தது வழியை பொறுத்த மட்டும் அவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. அவருடைய தகைமைகளும் இந்த முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் கிடையாது, அவையும் சொல்லப்பட வேண்டும். நான் சொல்றது போல நீங்கள் பிறகு கொடுக்கிறதுக்கு என்ன இப்பவே குறிப்பு வச்சுக்கோங்க, நான் எந்தெந்த இடத்துல சொல்லிக் கொண்டு போறேன். நான் ஒரு ஒழுங்கில் பேசிக்கிட்டு போறேன், ஒரு ஒழுங்கில் விவாகத்தில் விவாகரத்துக்கு இந்த விவாகத்தில் அதில் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டு போறேன். அதுக்குள்ள நீங்க எது எது தேவையோ குறிச்சுக்கோங்க. இப்ப மணாலன் கல்யாணம் முடிக்கிற ஆளுக்குரிய தகைமைகளும் சொல்லப்பட்டில்லை. கல்யாணம் முடிக்கிறவர் யாரோ அவருக்கு சில தகைமைகள் இருக்கணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறார், அவ்வளவு தான் குவாலிபிகேஷன். மாப்பிள்ள யாரு? வெளிநாட்டு மாப்பிள்ள. அவன் வெளிநாட்டில் என்ன செய்யறா? கார் கழுவுறானா? பெட்ரோல் செட்ல பெட்ரோல் அடிக்கிறானா? அல்லது அக்கவுண்ட்ஸ் வேலை செய்யறானா? அவன் இங்க என்ன சொல்றனா, அங்க இருந்து கொண்டு இங்க என்ன சொல்றானா, இதுதான் அங்க உள்ள தகவல். அங்க உள்ளதுல நல்லா விளங்குங்க, அதிகமானவை உண்மையானவை வந்து சேருவது கிடையாது. வெளிநாட்டு தகவல்கள் இருக்குது தானே, உண்மையானவை வந்து சேர்வது குறைவு. காரணம் அதுக்கு பல. ஒன்று, தாங்கள் படுகிற கஷ்டங்களை தங்களுடைய பெற்றோர் தெரிந்து கொண்டால் வேதனைக்கு மேல் வேதனை படுவார்கள் என்பதனால் தங்கள் கஷ்டங்களை சொல்லாமல் மறைத்துக் கொண்டு உண்மைக்கு புறம்பான சில செய்திகளை பெற்றோருக்கு சொல்லி வைப்பார்கள். இது அவர்களுடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது. இப்ப நாங்க எதை நம்பிக்கொண்டிருப்போம்? அவர் சொல்வத. இரண்டாவது ஒரு காரணம், செய்கிற ஜொப் ஒரு ஒப்பா இருக்கும். ஏர்போர்ட்ல கக்கூஸ் வாஷ்ரூம் துப்புரவு சில விஷயங்கள் இருக்குது, எங்களால என்ன சொல்ல முடியாது, நான் இது செய்யறேன்னு சொல்லிக்கொள்ள முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்பது. இது யாரும் செய்யக்கூடாது என்றோ செய்வது பிள்ளை என்றோ சொல்ல இல்லை. இங்கே தகவல்கள் வருவது இருக்குது அல்லவா, நாங்க என்ன தகைமையை பார்க்கிறோம், வெளிநாட்டு மாப்பிள அவர் அங்கு என்ன செய்கிறார், நன்னடத்தையோடு இருக்கிறாரா? இப்ப அண்மையில் ஒரு கல்யாணம் விளங்கும், அண்மையில் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு, முறிவுல முடிஞ்சிச்சு, 6 மாசம் தான் வாழ்ந்தாங்க. அவ அங்கேயும் ஒரு கல்யாணம், என்ன கல்யாணம், ஆம்பளை கல்யாணம் முடிச்சிருக்கிறான். இங்கேயும் ஒரு கல்யாணம், இங்க பொம்பளை கல்யாணம், அங்க ஆம்பளை கல்யாணம். இவள கொஞ்ச நாளைக்கு அங்க எடுத்த 2-3 மாசத்துல அங்க போயிருந்தா அதே வீட்டுல அவனுடைய ஆம்பளை மனைவியும் வந்து தங்க ஒரு பெரும், இதை விட ஈனத்திலே ஈன, அதாவது இதுதான் சொல்றது, அதாவது இந்த ஒரு வெக்கம் என்பது அறவே இல்லைன்ற கட்டம். அதனாலதான் எல்லா நபிமார்களும் செய்த உபதேசங்கள் சிலது எங்கட மார்க்கத்திலும் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னைய சமூகங்களில் உள்ளவர்களுக்கு முன்னைய நபிமார்களும் சொல்லிக் கொடுத்த செய்தி, உனக்கு வெக்கம் இல்லை என்றால் வேண்டியதை செய்து கொள். இது எல்லா நபிமார்களும் சொல்லிக் கொடுத்தது. வெக்கம் என்ற கட்டத்தை தாண்டித்தான் என்றால் ஒருவன் எதையும் செய்வான், பீயையும் சாப்பிடுவான், போய்ச்சுக்கொள்ளாங்க இதையும் செய்வான், மலத்தையும் சாப்பிடுவான். வெக்கம் வெக்கம் என்ற கட்டத்தை தாண்டி விட்டால் வெக்கம் இல்லை என்ற கட்டம். அவன் ஆம்பளை மனைவி இது நடந்தது, குட்டி வர உள்ளுக்கு தங்க பெரும் பிரச்சனை. அடுத்த நாள் அவ வாப்பாக்கு சொல்லி உடனடியா வாப்பா வர வச்சு அவனும் கண்ணியமா கூட்டிட்டு வந்தான். இவன் இந்த ஏர்போர்ட்ல இது வந்து வாப்பாட கார்ல ரொம்ப வசதியான குடும்பம் ஏறி ஏர்போர்ட்ல வச்சு அந்த டிபார்ச்சர்ல காடு தூரி துப்பி காரி அவன் மூத்துல துப்பி போட்டு போயிட்டான். பெரும் பிரச்சனையா போச்சு. எங்கட முஸ்லீம்கள் இதெல்லாம் வெளிநாட்டு குவாலிபிகேஷன். அவன் அங்க என்ன செய்கிறான், என்ன உறவுல இருக்கிறான் என்பதையெல்லாம் நாங்க பார்க்கறது கிடையாது. எனவேதான் மாப்பிள்ளைக்கு என்று இஸ்லாம் சில தகமைகளை சொல்லி இருக்கிறது. கண்டவன் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் சமூகத்தில் ஃபாத்திமா பின்து கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா கணவன் பிரிஞ்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் இத்தா இருங்கம்மா. இத்தா முடிஞ்சு என்ன வந்து சந்திங்கன்னு சொன்னாங்க. அவங்க இத்தா முடிஞ்சு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இத்தா முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் என்ன கல்யாணம் கட்டி இருக்கிறாங்க, ஒன்று அபூ ஜஹம் மற்றது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, அபூ ஜஹம் அவர் தனது சாட்டையை கீழே வைக்காதவர், அதாவது கொஞ்சம் அடிப்பாரா இருக்கிறது, ஒரு முக்கியமான சஹாபி. வாம்மா முஆவியா முஆவியா எந்த வசதியும் மற்ற செல்வமும் மற்ற பணமும் மற்ற ஒரு பரம ஏழை. நீங்க உசாமத்து புனு ஜெயித மகன் உசாமாவை முடிங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையின் பேர்ல அவங்க உசாமா ரழியல்லாஹு அன்ஹு முடிச்சாங்க. பிறகு சொல்லுதுனா முக்கியம் என்னன்றா, இந்த முன்னுக்குள்ள செய்தி நபி அவர்கள் புறம் பேசினார்கள் என்பதல்ல. நபி அவங்க எதை பார்க்கிறாங்க, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில ஒரு மாதிரி அவர்தான முழு பொறுப்பும், அவர்தான ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகள் என்றால் அவர்தான் செலவு கொடுக்கணும், அவர்தான் பிள்ளைகளுக்குரிய செலவு கொடுக்கணும், வீடு வாசல் எல்லாம் அவரோட பொறுப்பு. அவருக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் நீங்க அவரை அவருக்கு கீழே போய் என்ன செய்ய போறீங்க? நாங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம், அதாவது மாப்பிள்ளண்டா அவருக்கு வசதிக்குதா, என்ன வருமானம், இது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்று. எவண்ட தலையிலையோ கட்டி போடுவோம் எந்த மனநிலையில பல பேர் பெற்றோர்கள் இருக்கிறான், எவண்ட தலையிலையாவது கட்டுவோம். அதனால முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் இந்த குவாலிபிகேஷன், மாப்பிள்ளையுடைய தகைமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் பார்த்தாங்க. ஒரு பெண்ணை தகைமை பார்த்து, ஆணுடைய தகைமை பார்த்து முடிச்சு கொடுக்கறதுல கவனமாக இருந்தாங்க. இல்லைன்னா நபி அவங்களுக்கு வீண் வம்பு தேவையில்லை இந்த ரெண்டு பேரை பற்றியும் பேசி. அதனால தான் வந்திருக்குது, ஒருவர் ஆண் தரப்போ பெண் தரப்போ ஒரு பெண்ணை பற்றியோ அல்லது ஆணை பற்றியோ திருமண விஷயமாக ஆலோசனை கேட்டால் உண்மையை மறைக்காமல் கூறவும் அது புறம் அல்ல என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது. நீங்க உண்மையை மறைச்சிங்க என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்காக உங்களை நம்பி அவன் ஆலோசனை கேட்கிறார், உங்களுக்கு இவரை தெரியுமா, அல்லது இந்த குடும்பத்தை தெரியுமா, அல்லது இந்த அந்த பெண்ணை தெரியுமா. தெரிந்தால் தெரிந்ததை சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் எனக்கு தெரிந்தது இவ்வளவு தான், எனக்கு தெரிந்தது இவ்வளவு தான் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்ப சமீபத்தில் கண்டிலிருந்து ஒரு ஆள் கேட்டார், புத்தளத்தில் ஒரு கல்யாணம் கேட்டிருக்கிறான், எனக்கு தெரிஞ்சது அவரோட கடை இருக்குது அவ்வளவுதான் புத்தளத்தில், அதுக்கு அப்பால் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவரது கடையில முதலாளியில் தெரியும் வாப்பா, மக எனக்கு தெரியாது கருப்பா, அவரு கடை நடத்துறார் அவரோட வாப்பா அது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஒன்றில் அந்த வாப்பா சந்திச்சார், அவர் சொன்ன உங்களை பத்தி இப்படி ஒரு கிதோடு கேட்டாங்க, உங்களோட கடை ஒன்று தெரியும் என்று சொல்லி முடித்துக் கொண்டேன், இல்லைன்னா நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த மூளை வீட்டை சேர்ந்தா அவர் நீங்க சரியில்லைன்னு சொல்லி சொல்லிட்டாருவான். இதுதான் துன்யா. ஆகையினால நான் சொன்ன செய்தி இவர்த்தையும் சொல்லிட்டேன், இப்ப எனக்கு பாதுகாப்பா இல்லையா, இதை செஞ்சுக்கோங்க. யாரு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்க, ஆலோசனை சொன்னாங்க. இப்ப இந்த விஷயங்கள் இதை வரணும், தகுதியானவரா, அறிவு இருக்குதா, செல்வம் இருக்குதா, செல்வம் சொன்ன பெரிய செல்வம் இல்லை, குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு தந்தையாக இருக்கிறதுக்கு, வெறும் கணவனாக மட்டும் பார்க்க இயலாது. பிள்ளைகளை பெற்றெடுப்பது பின்னால் அவர்களை வளர்ப்பது என்ற ஒரு சுமையை, பாரமான சுமையை சுமப்பதற்கு தகுதியான தந்தைத்தனம் இருக்கிறதா என்பதையும் பாருங்க. அதே போல மறுபக்கத்துக்கு பெண், அவள் எவ்வளவு படிச்சிருக்கிறா, எவ்வளவு ஓடி இருக்கிறா, என்ன பண்பாட்டோடு இருக்கிறா, குடும்பம், குடும்பமும் முக்கியம் ரெண்டு தரப்பிலையும். நாங்க யோசிக்கப்படாது என்ன ஆழத்தான பார்க்கணும், வாழ போறது இவங்க அது அல்ல, பின்னால குடும்பத்தையும் பாருங்க, குடும்ப பின்னணி முக்கியம். அதாவது இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளை என்ன பெற்றெடுத்துட்டாங்க தானே, இப்ப சமூகம் என்ன பேசி முதலாவது மாக்கான அபூக்கின்ற அசௌஇன் உங்களோட வாப்பா ஒரு கெட்ட நடத்தவர் உள்ளவரும் இல்லை. பமாக்கான உம்முக்கு பகையா, உங்களோட உமா ஒரு விபச்சாரி ஆகிக்கவும் இல்லை. எங்க போய் அடிக்கிறாங்க? உமா வாப்பாவை தான் பேத்துப்பாங்க. தாயை போல புள்ள நூல போல செயல்ன்றது தாய் மட்டும் இல்ல, வாப்பாவும் சேர்ந்துதான். உமா வாப்பாட நடத்த எதுவோ அதுதான் பிள்ளைகள்கிட்ட பிரதிபலிக்கும். எனவே பிள்ளை என்பது வெறுமனே வாழ்க்கைக்கு அந்த பிள்ளையை மட்டும் பார்க்காதீங்க, குடும்ப பின்னணியும் பாருங்க. நான் இப்ப சொல்றேன் கேட்டா, ஒரு இன்டர்வியூ, ஒரு ஜாப்புக்கு இன்டர்வியூ பண்ணும் போது பிள்ளைகள் அந்த ஆளை மட்டும் பார்க்காதீங்க, ஆளோட குடும்பத்தையும் பாருங்க. ஏன்னா இவன் தான் வந்து குழப்பி போட்டு போறான் அந்த நிறுவனத்தை. ஒரு ஜாப்புக்கு இன்டர்வியூ பண்ண போற அவரோட குவாலிஃபிகேஷனோட ஒரு முக்கிய குவாலிஃபிகேஷனா எதையும் பாருங்க. இந்த குடும்ப பின்னணி என்னன்றது, இவன் எந்த பின்னணியில வளர்ந்தவன், என்ன செஞ்சிருக்கிறான், எங்க கல்யாணம் கட்டிருக்கிறான், எப்படி வாழ்றான், ஒரு முக்கியமான பகுதி அது இஸ்லாத்துல உள்ள ஒரு பகுதி. இவன் குடும்ப பின்னணியும் பார்க்கிறது, அதுதான் ஹசப் என்று குடும்ப சிறப்பையும் ஒரு மனிதன் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வணிக கோஷ்டி இருந்த நேரத்தில் எங்க கைசர் கூப்பிட்டு விசாரிச்சாரு, ரோமாபுரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் வந்த நேரத்தில், இப்படி ஒரு நபி வந்திருக்கிறாராம், உங்களோட பாதிரத்தான் இருக்கிறாராம், இவரை பற்றி நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும், பதில் சொல்வீரா சொன்னார் அபு சுஃபியான் சொல்கிறேன். ஆனால் அபு சுஃபியான் அந்த நேரத்தில் முஸ்லீம் ஆயிருக்க இல்லை, வணிகத்தின் பொருட்டு ரோமாபுரிக்கு போயிருந்தவர். இப்போ முதலாவது பத்து கேள்விகள், பத்து கேள்வியில் முதலாவது கேள்வி, அந்த நபியின் குடும்ப பரம்பரை எப்படி, கைஃப நஸபுஹு ஃபீக்கும். அவர் சொன்னார் நசப், நல்ல குடும்ப பரம்பரையில் உள்ளவர். முதல் கேள்வி என்னென்ற குடும்ப பரம்பரை, அதை வச்சுதான் அந்த வாழ்க்கை அமைய போகுது. அடுத்த ஒன்பது கேள்வியும் அதுக்கு பிறகுதான். ஆகவே குடும்ப பின்னணியும், கணவனா மாப்பிள்ளையா இருந்தா அவரோட குடும்ப பின்னணி, பெண்ணா இருந்தா, இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு பெண்ணுக்கான தகைமைகளும் வர வேண்டும். இதுல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எவனும் எவளையும் கையேந்தலாம், எவளையும் எவருக்கும் ஒரு வழி கட்டி கொடுக்கலாம். இது பெரிய அநியாயமா இல்லையா? பெரிய அநியாயம் இது. நாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு செய்ய பார்க்கிறோம், இவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கு இதுல கிடையாது, சில சட்டங்கள் வரணும், இப்படி இப்படியான இருக்கும். அடுத்தது மிக முக்கியமானது தான் இந்த வயது. இப்ப வயது நாங்க பேசுறோம், வயது என்பது மிக முக்கியமானது, கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய. ஆணை பொறுத்த மட்டிலே அவன் திருமணம் முடித்துக் கொள்கிறான், நாங்க திரும்பவும் சொல்றோம், திருமணம் முடித்துக் கொள்கிறான், அவன் திருமணம் அவனுக்குரிய வயது, அவன் வாலிபனாக ஆகியிருக்க வேண்டும். வாலிபன் என்பது அவனுக்கு பருவ வயதை அடைந்திருந்தால் அவன் வாலிபன். இஸ்லாத்தின் பார்வையில் வாலிபன் என்பது பருவ வயதை அடைந்தவன், பருவ வயது என்றால் அவனுக்கு ஸ்கலிதமாக வேண்டும், அல்லது ஸ்கலிதமாகதோ இல்லையோ 15 வருடங்கள் பூர்த்தி ஆகி இருக்க வேண்டும். இவன் யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, உங்களில் எவருக்கு திருமண வாழ்க்கையை நடத்துவதற்கு சக்தி இருக்குமோ அவர் திருமணம் செய்து கொள்ளவும். இப்ப யாரை விளிக்கிறார்கள்? ஷபாப், வாலிபர்கள். ஷாப்பிட பண்ண ஷபாப், ஷாப் வேண்டா யார் என்றால், ஏற்கனவே சொன்னது போல பருவ வயதை எய்தியவர். எனவே இதிலிருந்து இமாம்கள் சொல்வர், வாலி ஆணை பொறுத்த மட்டிலே பருவ வயதை எல்லையாக கொள்ளப்படும் ஆணுக்கு, பெண்ணை பொறுத்த மட்டிலே அந்த பெண்ணுக்கு எல்லை ஒன்று கிடையாது, ஆரம்ப எல்லை ஒன்று கிடையாது. இதற்கு ஆதாரம், அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்தில் இத்தாவை பற்றி பேசுகிறான். இருக்கும் போது ஹயூபில் இருந்து நிராசை கொண்ட பெண்கள், ஹயூபில் இருந்து நிராசை, அதாவது 45-50 வயசு ஆகிட்டு பிறகு ஹயூப் வராது என்று இருக்கிற பெண்கள், உங்களுக்கு கணவன் உங்களை நிக்காஹை பிரித்துக் கொண்டால் நீங்க எத்தனை மாசம் இதா இருக்கிறது, மூணுத்து பிறப்பு இதா இருக்கணுமா? ஹயூப் வராது. இப்ப நீங்க 3 மாதங்கள் இதா இருக்கும். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இதுவரைக்கும் ஹயபு வராத பெண்களும் 3 மாதங்கள் இதா இருக்க வேண்டும். புரியுதா என்னண்டு? இதுவரையும் ஹயபு வராத பெண்கள் தான் யாரு? யாரு? சின்ன பிள்ளைகள், 9 வயசு, 8 வயசு, 6 வயசு உள்ள பிள்ளைகள். ஹயபு வராத பெண்கள் அவர்களும் மூன்று மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். அப்ப இது இத்தா என்பது எதற்கு பிறகுள்ள ஒரு விஷயம்? எதற்கு பிறகு உள்ளது? நிக்காஹுக்கு பின்னால் உள்ளது. அப்ப நிக்காஹ் இல்லாமல் இத்தா இருக்கேனுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நிக்காஹுக்கு ஆரம்ப வயது ஒன்றை சொல்லி இல்லை. ஒரு பெண் பருவம் அடைய முன்னாலும் என்ன செய்யலாம்? நிக்காஹ் செய்திருக்கலாம். இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை மணந்து கொண்டது. ஆனால் ஒரு விஷயம், கணவனோட வீடு சேர முடியாது. திருமண உடன்படிக்கை செய்து வைக்கலாம், சேர்த்து வைக்க முடியாது. சேர்த்து வைப்பதற்கு பருவ வயது அடையணும். பருவ வயதை அடைந்த பிறகு என்னை 9 வயசுல என்ன கொண்டு போய் சேர்த்து வைத்தாங்க சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. நான் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட போது எனக்கு 6 வயது. நான் நபி அவர்களோடு சேர்த்து வைக்கப்பட்ட போது புகாரி ரிவாயத் 9 வயது. அவர்களை சேர்த்து வைக்கப்பட்டு போனது ஒலு அபுஹா மாஹா. அந்த நேரத்தில் 9 வயதையும் சேர்த்து வைக்கப்படும் போது அவங்களோட டொய்ஸ் எல்லாம் அவங்களோட சேர்த்து தான் கொடுத்தாங்க. பெண்ணை மட்டும் அனுப்பி வைக்காம டொய்ஸ் எல்லாம் அவங்களோட விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கொடுத்து தான். அவரும் சின்ன பிள்ளை, ஆனால் பருவ வயதை அடைந்திருந்தார்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததும் அது போல சஹாபிகள் சிலர் செய்தது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு தன் சின்ன புள்ள உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹாவ ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுக்கு கல்யாணம் கட்டி வச்சது. ஹஜ்ரத் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு குதாமத் இப்னு மப்ஊன் ரழியல்லாஹு அன்ஹுக்கு தன்னுடைய சின்ன மகளை கல்யாணம் கட்டி வைத்ததுல நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கிற போது நபி அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அனுமதித்த பிறகு நபி அவர்கள் தடுக்க முடியாத, நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சில நிபந்தனைகள் ஒழுங்குகள். ஏன் இது நடக்கணும், நடக்கணுமா? இல்லை. எப்படி பல மனம் திருமணம் செய்யணும் என்றது கட்டாயம் இல்லையோ, ஊக்குவிக்கப்படவில்லையோ, அது போல இதுவும் உண்டு. ஏனென்றால் இப்படி ஒன்று தேவை ஏற்பட்டால் செய்து கொள்ளலாம். ஒருவர் வயது 80 வயது, எப்படியோ ஒரு சின்ன புள்ள வந்துருச்சு அப்படி இருக்கிறாங்க. 80 வயதில் உள்ளவங்களும் புள்ள பெற்றிருக்கிறாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி? 6 வயது 7 வயது நோயாளியா பெய்தார், குடும்பமும் ஒரு சரியான அமைப்புல இல்ல, தந்தை மரணத்துக்கு பிறகு இந்த பிள்ளைய சரியா எவராவது அவருடைய அந்த பிள்ளையினுடைய விஷயங்களை செய்து வைப்பார்கள் என்றது அவருக்கு ஒரு ஐமிச்சம். இப்ப அவர் என்ன செய்கிறார்? இந்த 6 வயது பிள்ளைய திருமணம் ஒன்ற பேசி செஞ்சு நிக்காஹுடன் படிக்க செய்து முடித்து வைக்கிறார் என்றால் அது அவருடைய ஒரு ஒரு தேவைக்காக செய்து வைக்கிறார். அனுமதியா? அனுமதிக்கப்பட்டது. இது தூண்டப்பட்டதோ எல்லாரும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அல்ல. ஆனா முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும், பேசுகிற கணவன் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவரா? கொஞ்சம் முசல் அடிக்கிற விட செய்யக்கூடாது. பேசுகிற கணவன் சரியானவரா, தகுதியானவரா? மகர் கண்டிப்பாக பெறப்பட வேண்டும். மகர் கண்டிப்பாக பெறப்பட வேண்டும். இப்படி என்னென்ன நிபந்தனைகள்லாம் மீட் பண்ணப்பட வேண்டுமோ அவ்வளவும் உறுதி செய்யப்பட்டு சரியாக செய்து கொண்டு அவர் செய்து வைக்கலாம். சில சில புறநடை ஏற்பாடுகள், சில சில புறநடை சட்டம் ஒன்று இருக்குது. சட்டத்தை சட்டமாக நாம் பார்க்க வேண்டும். சட்டத்தை சட்டமாக நாம் பார்க்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்த ஒன்று. நீங்க செய்ய முடியுமா? செய்யலாம். செய்யுங்கள் என்று இவருக்கு கட்டாயமும் இல்லை. செய்யக்கூடாது என்று அனுமதித்த ஒன்றை தடை போடவும் கூடாது. வயது பெண்ணுக்கு நிர்ணயிக்க கூடாது. ஆனால் துஷ்பிரயோகம் நடப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது இதை பயன்படுத்தி, இந்த ஒரு அனுமதியை பயன்படுத்தி, 3 முடிக்கலாம், 4 முடிக்கலாம், 2 முடிக்கலாம் என்று சொல்லி அனுமதியை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்கிறார்களே, அதுக்கு எப்படி சில சட்டத்திட்டங்கள் வர வேண்டுமோ? இந்த பலகார மனத்துக்கு இந்த சட்டத்தில் என்ன வேணும்? சும்மா 30 நாள் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டா காபிக்கு அவர் பள்ளியில போர்டில் போட்டா அது போதும் என்பதெல்லாம் அந்த என்னமோ மாதிரி. சரியான ஏற்பாடுகள் வேணும். முதல் மனைவிக்குரியதெல்லாம் நடக்குதா? அவனோட பிள்ளைகளுக்குரியதெல்லாம் நடக்குதா? அவனோட பைனான்சியல் கெப்பாசிட்டி என்ன? அவனோட வருமானம் என்ன? அவனோட வருமானம் என்ன? பொருளாதார பின்னணி என்ன? வருமான மாசம் எவ்வளவு வருகுது? இவர்களுக்கு எவ்வளவு போகும்? இன்றைக்கு ஒரு 50,000 ரூபாய் இல்லாம ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்திடுமா மாசம்? எனக்கு என்ன தெரியாது. 50,000 ரூபாய் இல்லாம ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்திடுமா மாதம்? என்ன பேசுறீங்க? ஏனாது நான் சொல்றேன், லக்ஸுரியஸ் லைஃப் இல்ல, நடுத்தர வாழ்க்கை. நடுத்தரமாக நடத்துவது என்றிருந்தாலும் முக்கி முக்கு ஒரு 40,000 ரூபாய் இல்லாம ஏனாது, அதாவது மிச்சம் பிடிச்சு, மிச்சம் பிடிச்சுன்னா என்ன சொல்றது, இதுல வெட்டி அதுல வெட்டி அந்த மாவு சிக்கனம் இப்படி இந்தோமே கொஸ்தட்டிங் செஞ்சு நடத்தினாலும் ஒரு 35-40,000 ரூபாய் இல்லாம இயலாது. இவன் அதுக்கு உள்ள 50,000 ரூபாய் வருமானத்துல 2-3 கல்யாணத்துக்கு போனான். அதுல வெறிய இங்க ஒண்ணு இந்தியாவில் வேற முடிச்சிருக்கிறான். எப்படி வேற ஆக்கிறான் ஏன்னா இந்தியாவில நடக்கிறது எங்க அது அங்க பேசி சந்தோஷமா பேச ஏர் டிக்கெட் எல்லாம் யோசிக்கணுமே. அப்ப இதுக்கெல்லாம் நிறைய சட்ட திட்டங்கள் ஒழுங்குகள் வேண்டும். அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒழுங்குகள் அல்ல, உள்ள ஃபிக்ஹ் சட்டங்கள்ல உள்ள ஒழுங்குகள் இதுக்கு எப்படி கொண்டு வரப்பட வேண்டுமோ அது போல. சின்ன பிள்ளை பெண் பிள்ளையை திருமணம் முடிப்பதாயிருந்தாலும் அதுக்கு ஒழுங்குகள் சொல்லப்படணும். இல்லாத போது என்ன செய்வாங்க, அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள். என்ன செய்வாங்க, துஷ்பிரயோகம் செய்வார். ஆகவே எப்படியானவர்களாக மனாலி இருக்கணும் என்ற அந்த சட்ட திட்டத்தையும் போட்டு, அந்த அந்த குவாலிபிகேஷன்ஸையும் போட்டு, மனாலன் எப்படி இருக்கணும் என்ற குவாலிபிகேஷன்ஸையும் சரியா போட்டா இந்த துஷ்பிரயோகம் நடப்பது, ஒரு அனுமதியை வைத்து துஷ்பிரயோகம் நடப்பது அந்த வாயில் அடைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த சட்டங்களில் அவரவர் என்னென்ன தகைமைகளில் இருக்க வேண்டுமோ அதை போட்டு முடிச்சுட்டா இதெல்லாம் தாத்திய தாத்திய தன்னியக்கமாக இல்லாமல் போயிடும். ஆகவே வரையறை செய்யக்கூடாது. குர்ஆன் எப்படி திறந்து விட்டு, அல்லாஹ் திறந்து வைத்த ஒரு வாயலை நாம் அடைத்துக் கொள்ளக்கூடாது. நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹுவ ரசூல ஷரியத் திறந்து வைத்த வாயலை நாம் அடைத்துக் கொள்ளக்கூடாது, ஷரியத் மூடி வைத்துள்ள வாயலை நாம் திறந்து கொள்ளவும் கூடாது. விளங்கிக்கொண்டீங்களா, ஷரியத் திறந்து வைத்துள்ள வாயலை நாம் அடைத்துக் கொள்ளவும் கூடாது, ஷரியத் மூடி வைத்துள்ள வாயலை நாம் திறந்து கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் இரண்டுக்கும் நமக்கு அத்தாரிட்டி இல்லை. ஷரியத் என்பது என்றையும் கூட என் கையில் இருந்தால் நாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் திறக்கலாம், நினைத்த நேரத்தில் மூடலாம். இது அப்படி அல்ல ஷரியத், இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் திறந்து சென்றதை நாங்கள் மூடவும் இயலாது, அவன் மூடி வைத்ததை நாங்கள் திறக்கவும் இயலாது. ஆகவே நாளை காலத்துக்கு நான் பார்த்தேன். இப்ப இந்த விஷயங்கள்ல கவனத்தில் கொடுங்க. அதாவது அதாவது நிக்காஹ் உடன்படிக்கையின் போது இருக்க வேண்டிய திறத்தவர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது, எங்களுடைய முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து இதெல்லாம் நீங்க ஒரு பகுதியை தொகுத்தெடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி உங்களுக்கு விட்டேன். இந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தல. இப்ப இந்த நிக்காஹ் விவாக உடன்படிக்கை இனிதே நடந்தேறுகிறது, நடந்தேறித்தான். இப்ப பவுண்டேஷன் போட்டாச்சா, போட்டாச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான் பவுண்டேஷன் போட்ட இப்ப கட்டிடத்துக்கு என்ன தேவை இருக்குது, தூண் தேவை. என்ன தேவை, தூண். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, ரெண்டு தூண் வச்சிருக்கிறான் அந்த கட்டிடத்துக்கு. ஒன்று மவத்தத், மவத்தத்துன்னு சொன்னா லவ், மற்ற ரஹ்மத் மெர்சி, காதல் என்ற ஒரு தூணையும் கருணை என்ற ஒரு தூணையும் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். கணவன் மனைவி இருவருக்கும் அன்பையும் இரக்கத்தையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இது ரெண்டும் இல்லைண்டா, நான் இல்லை நீங்க இல்லை இந்த உலகத்தில். நல்லா புரிஞ்சுக்கோ, அன்பு காதல், காதல் என்பது துரதிருஷ்டவசமாக அது வித்தியாசமான அர்த்தம் சொல்லப்படுது, ஆனால் காதல் என்பது உண்மையானது இருக்க வேண்டியது. இது இல்லைண்டா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லை, இது துன்யா இல்லை. காதல் என்பது அன்பின் உச்ச கட்டம் என்றிருந்தால் அதுவே குடும்ப வாழ்க்கையின் பிரதான ஒரு தூண். காதல் அது மன்னிக்கும், காதல் அணைக்கும், காதல் அரவணைக்கும், காதல் விட்டுக் கொடுக்கும், காதல் விளையாடும், காதல் சந்திக்கும், காதல் ஒன்றாக சிந்திக்கும், எல்லாவற்றையும் செய்யும். இதுல போட்டு விட்ட குடும்பங்கள் தான் எங்க போய் நிற்கிறது, அது அங்க நிற்கிறது எங்க, அந்த ரோடு என்ன பிஎஸ்எஃப் பின்னுக்க போது அங்க போய் நிற்கிறது. காதல் இல்லாட்டி போனா குடும்ப வாழ்க்கையில எந்த வாழ்க்கையும் சரி வராது தெரியுமா. ஒரு நிர்வாகம் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க ஒருவர் மற்றவரை காதலிக்காட்டி போனா வேலை நடக்காது, சரிதானே. அதனாலதான் காதலுக்கு இஸ்லாத்தில் மட்டும் 30க்கு மேற்பட்ட வரைவிலக்கணங்கள் உள்ளன. எந்த ஒரு பொருளுக்கு வரை விளக்கணம் அதிகமாக இருக்குமோ அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பொருள் பற்றி அதிகம் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. லாஜிக்கலா இருக்கா இல்லையா? ஒரு பொருளுக்கு ஒன்று இரண்டு வரை விளக்கணங்கள் என்றால் அதை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது குறைவு. எந்த ஒரு பொருளுக்கு அதிக வரை விளக்கணங்கள் இருக்குமோ அந்த பொருள் அதிகமாக ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்பதாம். இமாம்கள் எழுதி வைத்துள்ளதை பார்க்கிற போது இந்த மவத்தத் மஹப்பத் லவ் ஹுப்புக்கு சுமார் 30 தாண்டிய வரை விளக்கணங்கள் இமாம்கள் எழுதியுள்ளார்கள் என்று பார்க்கிற போது இமாம்கள் அவ்வளவு இஸ்லாத்தில் இந்த லவ்வை பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். அது பீச்சில் உள்ள லவ்னு நினைச்சுக்கொள்ளாதீங்க, அல்லது பார்க்கில் உள்ள லவ்னு நினைச்சுக்கொள்ளாதீங்க. இது உண்மையான காதல், தெய்வீக காதல் என்று சொல்கிறோம். இறைவனை காதலிக்கிறோம், நபி அவர்களை காதலிக்கிறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காதல். அதுல ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பது என்பது கணவன் மனைவியாக இருக்கிற நேரத்தில் நடக்க இல்லை என்றால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? கீரியும் பாம்புமாக இருக்கும். இரண்டும் ஒன்று ஒன்றை நேசிப்பது கிடையாது. எப்பொழுது ஒருவர் மற்றவரை நேசிப்பார்களோ அப்பொழுதுதான் ஒருவர் மற்றவரை போசிப்பார்கள், ஒருவர் மற்றவரை யோசிப்பார்கள். சரியா? நல்லா பாருங்க, எங்கெங்கெல்லாம் விரிசல் இருக்குதோ, அல்லது நல்லா தான் வெளியில தெரிவாங்க, ஒன்னா போவாங்க வருவாங்க, உள்ளுக்க நாயம் கரைச்சிட்டே மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் இந்த காதல். காதல் இருந்தால் தான் அல்லாஹ் சொன்னா ரஹ்மத் கருணை வரும். காதல் இல்லை என்றால் நாங்க யாருக்கு கருணை காட்ட? ஒரு பிள்ளைய பார்க்கிறோம், அதன் மீது எங்களுக்கு இரக்கம் வருவதற்கு முன் முதல் அதன் மீது ஒரு அன்பு வரணும். அன்பு இல்லை என்றால் அடுத்தது வராது, எது வராது? கருணை வராது. அது அதனால்தான் மவத்தத் முதலாவது காதலை சொல்லி அதுக்கு பிறகு ரஹ்மத் என்னத்தை சொன்னான்? கருணையை சொன்னான். எனவே நீங்க முதலாவது கொள்ள வேண்டியது இரண்டு தூண்கள் உங்களோட, இப்ப அத்திவாரத்துக்கு மேல உங்களோட கட்டிடத்தை எழுப்புவதற்கு இரண்டு தூண்கள், குடும்ப தூண்கள், குடும்ப விகா என்ன திருமண பந்தம், இதற்கு இரண்டு தூண்கள் முக்கியம். ஒன்று காதல், மற்றது கருணை. இப்ப இரண்டையும் செஞ்சுட்டா இப்ப நீங்க இரண்டு பேரும் எப்படி தெரியுமா ஆகுறீங்க? ஈருடம்பும் நம்ம சொல்லுவாங்களே, ஈருடம்பும் ஓர் உயிரும். இந்த ரெண்டு உயிரே ரெண்டு உயிரும் ஒரு உயிரா பேத்துருச்சு. ஈருடம்பும் ஓர் உயிருமாய், ஈருடம்பும் ஒரு ஒரு உள்ளமுமாய், ரெண்டு பேரும் சிந்திப்பது ஒரே மாதிரி, சிந்தனையெல்லாம் கலந்து இப்படி வாழ வேண்டும் என்பதுதான் குர்ஆனின் இன்னும் ஒரு ஆயத் சொல்லுகிறது. எப்படி மாறணும்? இப்போ இப்ப இந்த ரெண்டும் போட்டுட்டால், அன்பும் கருணையும் வந்துட்டால், நீங்க ரெண்டு பேரும் உடம்பால் இருவர், மற்ற எல்லாவற்றிலும் ஒருவர். முடித்ததற்காக வாழ வேண்டாம், பிடித்ததற்காக வாழுங்கள். சரியா பேசுதா இல்லையா? முடித்ததற்காக வாழ வேண்டாம், ரெண்டு பேரும் என்ன செய்ய கட்டிக்கிட்டோம் அப்படின்னு வாழ வேண்டாம். இப்ப நீங்க எப்படி வாழணும்? பிடித்ததற்காக, எனக்கு உன்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, இப்ப வாழ்வோம். நீ கருப்பா சவப்பா அதெல்லாம் இதுக்கு பிறகு இல்ல. சரியா? உனக்கு பல்லு நீண்டு இருக்குதா இல்லையா, உனக்கு கொண்ட கட்டையா நெட்டையா இதெல்லாம் இல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கு உன்ன பிடிச்சிருக்குது, முடித்தோம் என்பதல்ல. இப்பொழுது பிடித்துள்ளது வாழ்கிறோம். இதுதான் குர்ஆன். இன்னைக்கு வேணா எங்கேயாவது இந்த அங்கேயும் குர்ஆன் இப்ப ஓத போறேன் ஆயத்தில. சரியா? மனதில பாரத்தோடு வாழ மாட்டான், நெஞ்சத்தில ஈரத்தோடு வாழ்வான். பிடிச்சிட்டுன்னு சொன்னா கணவன் மனைவி, மணவன் மனைவி கணவனை பிடிச்சிட்டுன்னு சொன்னா இப்ப குடும்ப சுமை பெரிய பாரம் ஒன்றாக இருக்காது. மனதில பாரத்தோடு வாழ மாட்டார்கள். எப்படி வாழ்வாங்க? நெஞ்சில ஈரத்தோடு வாழ்வார்கள். ஒருவர் மற்றவர் மீது அவ்வளவு ஈரமான இரக்கம் பாசம் இருக்கும். அவர்கள் பெண்கள் மனைவியர் ஆண்களாகிய கணவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் கணவர்கள் அந்த மனைவியராகிய உங்கள் பெண்களுக்கு நீங்கள் ஆடை. இதனுடைய விளக்கம் இப்ப நான் சொன்னது தான். இன்னும் பல விளக்கங்கள் உள்ளன. இப்ப நாங்க நாளை கால் நிறுத்தி பின்ஷாதா 4:30 சந்திக்கிறோம். சரிதானே? நாங்க விட்ட இடத்திலிருந்து தொடர்வோம். இதுவரைக்கும் நிகாஹ் என்றால் என்ன, நிகாஹ் உடன்படிக்கை என்றால் என்ன, நிகாஹ் உடன்படிக்கையின் திறத்தவர்கள் யார், ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு பிறகு நிக்காஹ் உடன்படிக்கையை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கையில முக்கியமாக இருக்க வேண்டிய இரண்டு தூண்கள் போன்ற அன்பு கருணை என்ற இடம் வரைக்கும் வந்து சேர்ந்தோம். இப்ப அன்போடும் கருணையோடும் வாழ்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறுக்கமான நெருக்கமான வாழ்க்கை என்பதை சொல்கிறான். அதைத்தான் நான் ஒரு ஆயத்தை ஓதி தொழுதுட்டு வந்து பார்ப்போம்னு வச்சேன். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அந்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் அதாவது உங்கள் மனைவியர் கணவர்களாகிய உங்களுக்கு அவர்கள் ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்பதாகும். இது பல விளக்கங்கள் சொல்லப்படுகிற ஒரு ஆயத். முதலாவது இது நான் அணிந்திருக்கிற உடுப்பு, நான் அணிந்திருப்பது மேனியில், மேனி இல்லை என்றால் இந்த உடுப்பு தேவையில்லை, மேனிக்கு இந்த உடுப்பு தேவை. படைப்புகளில் மனிதர்கள் மட்டுமே ஆடையோடு சம்பந்தப்படுகிறார்கள், மற்றெல்லோரும் ஆடைகளோடு சம்பந்தப்படுவது கிடையாது. மிருகங்கள் பறவைகள் யாவும். அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிற போது எங்களுடைய ஆடைகள் ஒன்று இருக்க எங்களுக்கு வேறொரு ஆடையை சொல்லித் தருகிறான். நாங்கள் அணிந்திருக்கிற ஆடைகள் பெண்களாகிய அவர்களுக்குரிய ஆடைகள், ஆண்களாகிய அவர்களுக்குரிய ஆடைகளுக்கு மேலதிகமாக பிறிதொரு ஆடையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆணுக்கு பெண் ஆடை, பெண்ணுக்கு ஆண் ஆடை. அப்ப இதன் விளக்கம் என்ன? பல விளக்கங்கள். முதலாவது ஆடை உடம்பு, உடுப்பும் உடம்பும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கம். என் உடுப்புக்கு அடுத்தது உடம்பு, உடம்புக்கு பார்த்தால் அடுத்தது உடுப்பு. ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய இல்லற வாழ்க்கையில நல்லறமாக அவர்கள் இல்லறத்தை ஆக்க வேண்டும் என்றால் அவர்கள் இப்படி நெருக்கமாக இருந்தால்தான் ஆக்கிக் கொள்ளலாம். ஒரு உடுப்பும் ஒரு உடம்பும் எப்படி நெருக்கமாக இருக்குமோ அது போல நெருக்கமாக இருக்கும். இது முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், உடுப்புக்கும் உடம்புக்கும் இடையில நடுவில் ஒன்று கிடையாது. நான் அணிந்திருக்கிற உடுப்புக்கும் எனது மேனிக்கும் இடையில வேறொன்று கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வேறொன்று இருக்கப்படாது. மாமி வந்து நிற்கவும் படாது, மாமா வந்து நிற்கவும் படாது, வாப்பா வந்து நிற்கவும் படாது, உம்மா வந்து நிற்கவும் படாது, தாத்தா வந்து நிற்கவும் படாது, தங்கச்சி வந்து நிற்கவும் படாது, மச்சா வந்து நிற்கவும் படாது, மச்சி வந்து நிற்கவும் படாது, எவரும் வந்து நிற்கப்படாது. வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை என்பது அது பெற்றார் பிள்ளை வாழ்க்கை அல்ல, கணவன் மனைவி வாழ்க்கை. கணவன் மனைவி வாழ்க்கையில் எவரும் குறுக்கே வந்து நிற்கக்கூடாது. நேற்று வரைக்கும் அவள் உனக்கு மகள், இன்றும் மகள்தான், ஆனால் நேற்று அவள் உன் பொறுப்பில், இன்று அவள் என் பொறுப்பில். நேற்று வரைக்கும் அவன் உன் மகன், இன்றும் உனக்கு அவன் மகன் தான், ஆனால் இன்று அவன் ஒரு புதிய வாழ்க்கையில் இருக்கிறான். அவனுக்கு குறுக்கே போய் நீ எதுவும் செய்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை. அவர்கள் கட்டிக்கொண்டவர்கள், அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ளட்டும். நடுவிலே குறுக்கே போய் நின்று அவர்களுக்கு ஒரே கதை சொல்றது. அப்படித்தான் ஆம்பளை சொல்வானுவோம். நாம கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்துக்கணும். உம்மா ஒரு அட்வைஸ், வாப்பா இவருக்கு சொல்றது. நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும். போற போற இடத்துல எல்லாம் அப்படி இப்படி வாங்கி கேட்பா இவர். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடிச்ச விஷயங்கள். வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள், இப்ப அவர்களை வாழ விடுங்கள். ஏன்னா எங்க பெற்றோர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், நல்ல எண்ணத்தில செய்கிறார்கள். இன்னும் நமது பிள்ளைகளை வாழ விடுவோம் சுதந்திர பறவைகளாக என்ற முடிவுக்கு வரவில்லை. சரியா ஏற்றுக்கொள்கிறா இல்லையா? இன்னும் கிளிப்பிள்ளைகள் போல தம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்தேன், இதற்கு பிறகும் பொத்தி பொத்தி வளர்ப்பேன். அது செய்ய முடியாது. இன்று அவர்கள் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள். வாழ்க்கையில முன்பின் எதுவும் இருக்கும். இப்ப நீங்க என்ன, இப்ப 60 வயசுல இருக்கிற கணவனும் மனைவியும் 30 வயசுல கல்யாணம் பண்ண நேரத்தில் இந்த மாதிரியே இருக்கிறீங்க. அது வாழ்க்கை என்பது அப்படித்தான். ஒரு 40 வயசு போன பிறகுதான் கொஞ்சம் வாழ்க்கைன்றா என்னன்னு மெல்லிசா தெரியுது. அப்படித்தானே நான் சொல்றது சரியா இல்லையா? இப்ப 20 வயசுல சிந்திச்ச மாதிரி இப்ப 55 வயசுல நாம சிந்திக்கிறோமா? 40 வயசு வந்துட்டு ஒரு பக்குவம் வரும். ஒரு 45 வயசு வரைச்சல ஓஹோ அந்த நேரத்தில் நாங்கள் இப்படி செய்யாம இப்படி இதை செஞ்சிருக்கலாம் என்று அனுபவம் சொல்லும். அனுபவம் பெரிய ஆசார். இப்ப பெற்றார் 60 வயசுல இருந்து கொண்டு நினைக்கிறது, என்னுடைய 20 வயது மகளும் அந்த 25 வயது மருமகனும் நான் 60 வயதில் எப்படி இருக்கிறேனோ அப்படி வாழ வேண்டும். இது சரி வருமா? இது நடக்குமா இந்த துன்யாவில்? 20-30 வயதுக்கென்று ஒரு வழக்கமும் பழக்கமும் இருக்கிறது. 60 வயதுக்கென்று ஒரு வழக்கமும் பழக்கமும் இருக்கிறது. இவையெல்லாம் அந்தந்த வயதுக்குரிய இயற்கையான அமைப்பு. இதை மாற்றுவதற்கு முயலக்கூடாது. அவர்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள். அவர்கள் தனி வாழ்க்கை நடத்த வேண்டும், வீடு வேறு வேண்டும் என்றால் வீட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். சில பேர் என்னப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே அவன் இருக்கணும், நம்ம காணிக்கிலேயே அவன் ஊடு இருக்கணும், நம்மட வீட்டுக்குள்ளேயே ரூம் வச்சு அவன் இருக்கணும் அல்லது அவள் இருக்கணும். இன்னும் சில பேர் நினைக்கிறது நம்ம மருமகள் நம்மளுக்கு மகள் மாதிரி. உண்மைத்தான். மகள் செய்யற ஹிதுமத் பணியெல்லாம் அவன் எனக்கு செய்யணும். அம்மா நினைக்கிறது நம்ம மருமக மகள் செய்யற நம்ம மகள் என்ன எப்படி கவனிக்கிறாள் அந்த மாதிரி மருமகள் கவனிக்கணும். வாயும் வயிறும் வேறு, தாயும் மகளுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. உங்களோட மருமகள் உங்களுக்கு வேலைக்காரி அல்ல, உங்களோட மருமகன் உங்களுக்கு வேலைக்காரனும் அல்ல. அவரவருடைய எல்லையில் அவரவர் வாழ விடுங்கள், சுதந்திரமாக வாழ விடுங்கள். இது ஒரே போறதும் இவர் தெரியுமா? ஒரு பக்கம் பிரச்சனைகள் குடும்ப பிளவுகளுக்கு காரணம் கணவன் மனைவி கிடையில அன்பு வரை இல்லை, அதனால புரிந்துணர்வு வரை இல்லை. இன்னொரு பக்கத்துல இந்த உமா வாப்பா கொடுக்கிற நசல் இருக்குது இல்லையா? பெற்றார்கள் போய் அவங்களோட வாழ்க்கையில மூக்கு நுழைக்கிறது, இந்த மச்சாம் மைனிமார் போய் வாழ்க்கையில மூக்கு நுழைக்கிறது, தாத்தா தனிச்சன சகோதர சகோதரிப்பு மூக்கு நுழைக்கிறது, இதனாலும் பல குடும்ப பிளவுகள். இவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குர்ஆன் ஆயத். உடம்புக்கும் உடைக்கும் இடையில எந்த ஒருவரும் எதுவும் நடுவில் இல்லையோ, அது போல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எதுவும் எவரும் நடுவில் குறுக்கே இருக்கப்படாது. இரண்டாவது விளக்கம். மூன்றாம் விளக்கம், ஆடை உடம்பில் உள்ளவற்றை மறைக்கும். ஒருவர் மற்றவருக்கு ஆடை என்றால் மற்றவர் இவருக்கு உடம்பு. கணவன் மனைவியின் குறைகளை அடுத்தவருக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும், மனைவி கணவனின் குறைகளை அடுத்தவருக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும். உம்மாட்ட வாப்படத்தை சொல்லக்கூடாது, சகோதர சகோதரிகிட்ட போய் சொல்லக்கூடாது, மச்சாண்ட போய் சொல்லக்கூடாது. எல்லாம் 4 சுவருக்குள்ள முடிச்சு கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். வெளியில எங்கட பல்லக்கிட்டு நாங்க அடுத்த வருடத்துல காட்டுவோமா? எங்கட பல்லக்கிட்டு நாங்க அடுத்த வருடத்தில் காட்டுவோமா? எங்கட அழுக்குகளை நாம் அடுத்த வருடம் காட்டுவோமா? இல்லை. நம் குடும்பத்துக்குள் உள்ள பிரச்சனைகளை நமக்குள் பேசி முடித்துக் கொள்ள வேண்டும். இதுவே குர்ஆனிய சித்தாந்தம். வேறு எவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் அதனை கேட்பதற்கு நாம் வழிவகுக்கவும் கூடாது. கொஞ்சமாகிலும் வெளியில் கசமுசா வந்துவிடக்கூடாது, உள்ளே உள்ள கசமுசா வெளியே போயிடக்கூடாது. அதைத்தான் மூணாவது விளக்கமாக சொல்லுவோம். என்ன இது? உடம்பை மறைக்கிறது ஆடை, கணவன் மனைவியை மறைக்க வேண்டும், மனைவி கணவனை மறைக்க வேண்டும், குறைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தொரு விளக்கம் உள்ளது. ஆடை உடம்பு இது ரெண்டும் ஒன்று ஒன்றை பார்க்கிறது. கண் இருக்குதான்னு யோசிக்கிறாங்க. உடம்பு கடுத்தது உடுப்பு, உடுப்பு கடுத்தது உடம்பு, இடையில ஒன்று இல்லைன்னு சொன்னேன். ஒன்று ஒன்றை பார்க்கிறது. வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இதுதான் சொல்லுவோம். உடம்பு தன்னை சேர்ந்திருக்கக்கூடிய ஆடைக்கு எதையும் மறைப்பது கிடையாது, உடுப்பு தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய உடம்புக்கு எதையும் மறைப்பது கிடையாது. அவ்வளவு வெட்டு வெளிச்சமான வெளிப்படையான ஒரு வாழ்க்கை இருவருக்கும், இரண்டுக்கும். அதுபோல கணவன் மனைவிக்கு மறைக்கவும் கூடாது, மனைவி கணவனுக்கு மறைக்கவும் கூடாது. ஒரு டிரான்ஸ்பெரண்ட் லைஃப், ஒரு 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 வெளிச்சமான ஒரு வெளிப்படையான வாழ்க்கை. இந்த வருமானம் இவ்வளவு தாமா, இப்படி இப்படி வருவது, அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன வச்சுக்கொள்வான், செலவை வச்சுக்கிடுவான். அவனும் அவனுடைய விஷயங்களை பரிந்து என்ன பகிர்ந்து கொள்ளணும். இதுல ஒளிவு மறைவு வச்சு பிறகு சைடால கேள்விப்படும். அப்போ வந்து கதை ஆரம்பிக்கும். மூணு மாசத்துக்கு பிறகு கேள்விப்பட்டீங்க, நீ சொல்லவே இல்லை, எனக்கு பக்கத்தில் தான் கேள்வி, இதுக்கு பிறகு உங்களால் ஹராம் நம்பவே படாது. முதலாவது ஆரம்பிச்சுட்டு அடுத்து ரெண்டு நாளாக கொஞ்சம் என்ன அதில் அந்த பவர் நிற்கும். ரெண்டு நாளைக்கு பிறகு என்ன இப்போ இந்த கொஞ்சம் வேற எங்கேயாவது இன்னொன்று வரும். இதை தேடி பார்க்கறது வேற சிரிக்குமோ என்கிற ஒளிவு மறைவு தேடி பார்த்தால் நிச்சயமா ஷைத்தான் இன்னொன்று கொண்டு காட்டுவான். உங்களுக்கு தெரியுமா, ஷைத்தானுக்கு மிக விருப்பமானாமல் ஷைத்தானுக்கு தன்னுடைய படைகள் இருக்கின்றன. பெரிய ஷைத்தான் ஹதீஸ் என்ன செய்வான் தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புவான். என்ன வேலை, ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துட்டுவான். இப்ப டியூட்டி முடிஞ்சு வந்த பிறகு இப்ப ஷைத்தான் கேட்பான், நீ என்ன வேலை செய்தாய், நான் இப்படி வேலை செஞ்சேன், நீ ஒண்ணுமே செய்யல, நான் இப்படி ஒத்துணை கெடுத்தேன், நீ ஒண்ணுமே செய்யல, கடைசா ஒத்த வருவாங்க, நீ என்ன செஞ்சாய், ரெண்டு பேரை பிரிச்சு விட்டு. யார ரெண்டு பேர், கணவனும் மனைவியும். கத்தி அணைச்சி கீழே வச்சு கிட்ட வச்சுக்கிடுவான். ரசூ சல்லா சொன்னார்கள், ஷைத்தான் ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமானது தான் கணவனையும் மனைவியும் பிரித்து வைக்கிற வேலை. இப்ப நீங்க தேட ஆரம்பிச்சா சும்மா வரும் உங்களுக்கு, ஏண்டா சேத்தான் கொண்டு போடுவான், வீண் எண்ணங்களை போடுவான். ஆனா அதை பகுத்து தொகுத்து இங்கும் அங்குமாக எல்லாவற்றையும் எடுத்து முடிச்சு போட்டு கட்டு போட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு வெளியில ஒரு சந்தேகத்தை, எப்ப தப்பெண்ணம் அல்லது வீண் சந்தேகம் வருமோ, குடும்ப வாழ்க்கையின் பால் படுவதற்கான முதல் அத்திவாரம் விடப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஒருவர் மற்றவரை இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சந்தேகம் பொல்லாததான் குர்ஆன் சொல்லிச்சு, எண்ணங்களில் சிலது பாவம். நீங்க தப்பெண்ணம் வைக்கிறீங்க, தப்பெண்ணம் கொண்டால் என்ன நடக்கும், வாழ்க்கையை தகர்த்தெறிந்து விடும். கொஞ்சம் சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கும். இதுல மூல காரணம், மூல வித்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் மற்றவருக்கு ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சிருப்பாங்க, யோசிக்கிறது இல்ல. அடே எப்படி யோசிக்கிறது, சின்ன விஷயம் தான், இவர அவருக்கு தெரியாது. என்ன அடுத்த வீட்டுக்கு போனது தான் ஒரு வார்த்தை, முந்தி தான் மாப்பிள்ள போனாரா வரைக்கும் உத்தரவு இல்லை, இப்ப 24 மணித்தியானமா எங்க இருந்தாலும் அவரோட என்ன செய்யலாம், இப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம், அப்படித்தானே. இப்ப ஒரு டெலிபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு போகலாமே, பக்கத்து வீட்டுக்கு என்ன சொல்ல போறாரு, இதுதான் நாளைக்கு என்ன ஆகிறது, வில்லங்கமாகிறது. பக்கத்து வீடு தானே என்ன சொல்லிடுவார், என் மாப்பிள்ள என்ன என்னோட அவ்வளவு இறக்கமே, இன்றைக்கு இல்ல நாளைக்கு, அதுதான் அவ என்கிட்ட சொன்னாம போனாவோ, இது யாரு போடுறது, இது அப்படியே பெருசாகும். பெருசாகி பெருசாகி இப்ப வேண்டா பொண்டாட்டிக்கு கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம் மாறி, அவனுக்கு இப்ப எப்படி, வேண்டாம் மாப்பிள்ளைக்கு கைப்பட்டாலும் குற்றம் கால் பட்டாலும் இதோ எல்லாத்தையுமே சமூக ஒதுக்கல் என்று வருகிற போது முதலாவது யார் பக்கம் தான் செய்வான், எல்லாரும் பெண்கள். வன்முறைகள் எல்லாம் யார் பக்கம் திருப்புவாங்க, வேண்டா பொண்டாட்டிக்கு கைப்பட்டாலும் குத்தம் கால் அது மாப்பிள்ளைக்கு அது இல்லையோ, மறுபக்கத்தில் அப்படின்னு வேண்டா மாப்பிள்ளைக்கு கைப்பட்டாலும் குத்தம் அது எல்லாருக்கும் இல்ல, தானே பொம்பளைக்கு மட்டும் வச்சுக்கிறாரு, நல்லதுக்கும் பொம்பளைகளை பயன்படுத்துற மாதிரி. இப்ப என்ன சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த, அன்றைக்கு ஒருத்தன் கேட்கிறான், அப்போ கணவன் அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வருமோன்னு கேட்கிறான். நல்லதுக்கும் பெண்கள் எடுத்துக்கொள்வாங்க, கெட்டதுக்கும் பெண்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஆகவே நியாயம் வேண்டும். இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க, இந்த ரொம்ப வேகமாக பெண் விடுதலைக்காக பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது இல்லன்னு இல்ல, அவ்வளவு ஒதுக்கல்கள், அவ்வளவு அநியாயங்கள், அவ்வளவு வன்முறைகள் இந்த மாதர் குலத்துக்கு எதிராக. ஆகையினால தான் அவங்களும் இவ்வளவு வேகமாகவும் சில வேலைகளில் எல்லை மீறியும் தன்னோட குரலை உயர்த்துவதற்கு காரணம் நியாயத்தோடு, அது வேற விஷயம் பேசும். ஏன் இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா, சமூகத்தில் பெண்களுக்கு ரெண்டு வகையான கூட்டம் இந்த சமூகத்தில் இருக்குது. நாங்கள் மூணாவது கூட்டத்தில் இருக்கோம். ஒன்று, பொம்புலையா அவ இருக்க வேண்டிய இடமே வீட்டின் மூளை. இன்னொரு கூட்டம், பொம்புலையா அவ அறவாசி திறந்து வெளியில வரணும். இந்த ரெண்டு கூட்டமும் இதில் இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்க? சத்தியத்திலே அசத்தியத்திலே? நிச்சயமா அசத்தியத்தில் இருக்கிறாங்க. சத்திய கூட்டம் இருந்தால் இது ரெண்டும் இல்ல, இஸ்லாம் பொம்பளையை தூக்கி வீட்டு முறையில் வைக்கவும் இல்ல, ஆள் பாதி ஆடை பாதி வெளியில திரிந்து வைக்கவும் ஒழுங்குபடுத்துச்சு இஸ்லாம். இப்ப எந்த அளவு தூரம் நிக்காஹுக்கு அழைப்புதல் அடிப்பாங்க, அதுல மாப்போட பேர் பட்டம் பதவி எல்லாம் இருக்கா, அந்த பொம்போட பேர் இருக்க டோட்டர் இருக்கு. ஏன் இப்ப அவளோட பொம்போட பேரை போட்டு என்னன்னு கேட்கிறேன். அவளோட பேரை சொல்லாம நிக்காஹ் மஜ்லிஸ் உனக்கு திருமணத்தை நடத்தலுமா? அவளோட பேரை சொல்லித்தானே அவளோட. அப்ப அங்க மட்டும், அதுவும் மஸ்ஜிதுல உங்களோட பொங்களோட புள்ளட பேரை சொல்லுவீங்களா? ஆனா அழைப்பிதெல்லாம் உங்களோட புள்ளட பேரை போட மாட்டீங்களா? என்ன நியாயம்? ஒரு ஒரு மாக்குள் மாக்குள் லொஜிக்கலா இருக்கணும். நாங்க சொல்ற விஷயங்களை செய்கிற விஷயம் அது போடுங்க பேரை. இப்ப அவ்வளவு பேர் பொங்களுடைய பேரை மறைக்கிறதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஹாபியாக்கரையில என்ன செய்யறது? எல்லாரும் பேரும் திறந்து தானே இருக்குது. பேரை வெளிப்படுத்துறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் உருவாகினதுனால தான் இந்த பெண் அடக்கு முறைக்கு எதிராக மறுகூட்டம். எப்படி? அவளை முழுமையா இழுத்து ஆடையை கலட்டி ரோட்ல கொண்டு வச்சிருக்கு. சில விஷயங்களுக்கு ஒவ்வொரு ஆக்சனுக்கும் ரியாக்சன் ஒன்று இருக்கும், அப்படிதானே? என்ன சொல்றாங்க தமிழ், என்ன வினை எதிர்வினையா? என்ன சொல்றது? ஒவ்வொரு வினைக்கும் விசைக்கு வெளித்தாக்கும், எதிர்த்தாக்கும், அப்ப ரியாக்சன் ஒன்று வரும். நாங்க அப்படி இதுக்கு மேலாக அதுக்கு மேலாக நாங்க நடுத்தரமாக நடுநிலையில் இருக்கணும். எவருக்கும் நியாயம் எதுவோ அதுவே நமக்கு தேவை. அநியாயம் எந்த பக்கத்திலும் நடைபெறுவதை, எவருக்கும் இடம்பெறுவதை நாம் அங்கீகரிக்க கூடாது. அங்கீகரிப்பது ஒரு மூமினின் பழக்கமோ பண்போ பண்பாடோ அல்ல. இப்ப இந்த பெண்களுடைய இந்த விஷயங்கள்ல அல்லாஹால் அந்த ஆண்கள் பெண்களுடைய உறவுல, திருமண உறவுல இவ்வளவு நெருக்கம் டிரான்ஸ்பரண்ட் லைஃப் ஒன்று வச்சிருக்கணும் என்று சொல்றான். இதுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்குது. ஆடையை தொடர்ந்து அணிய முடியாத நிலை வந்தால் இதற்கு பிறகு அணிய மாட்டேன் என்று கலட்டி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு பிறகு இவனோடு வாழ முடியாது என்று வந்தால் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? விவாகரத்து செய்து கொள்ளலாம். இவனோடு எனக்கு வாழ முடியாது, இவனோடு எனக்கு வாழ முடியாது என்ற நிலை வந்தால் வரக்கூடாது. வந்துட்டாலும் பிரிந்து கொள்ளலாம். ஆடையை இதற்கு பிறகு இந்த ஆடையை அணிந்து வாழ முடியாது, இந்த உடம்புக்கும் இந்த உடைக்கும் ஒத்து வராது என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் இதற்கு பிறகு என்ன செய்யலாம்? அந்த ஆடை அணிவதை விட்டுவிடலாம் என்ற பல விளக்கங்கள் தாங்கிய ஒரு அற்புதமான வசனம் இது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன. சரி, இப்ப வாழ்க்கை இப்படி நெருக்கமானதாக நடக்கணும். அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் முகமலர்ச்சி இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் புரிந்துணர்வு நிறைய நிறைய இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் நல்லெண்ணம், நல்லெண்ணமே நல்லெண்ணமே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு குற்றமானது கண்டாலும் அதை நல்லெண்ணமாக கொண்டு அது நல்லதுக்குத்தான் செய்தால் அல்லது செய்தால் என்று பார்த்து நியாயம் காண வேண்டும். தப்பு போல இருந்தாலோ அல்லது தப்பாகவே இருந்தாலோ ஒரு நியாயம் கண்டு ஏதோ தப்பு நடந்துட்டது அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் என்று முதல் பார்வை விழ வேண்டும். அப்பத்தான் அதை என்ன செய்வாங்க? அன்பா கேட்பாங்க. பாத்தியா இப்படி செஞ்சிட்டாவே, இப்படி செஞ்சிட்டானே என்ற ஹோதாவில் பார்த்தால் அதை பத்தி விசாரிக்கிற போத கேட்கிற போத துணியும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் துணி? பாரமானதாக, இரக்கமற்றதாக, எரிந்து விழுவதாக இருக்கும். அப்ப அடுத்த பாட்டி என்ன செய்யும்? பிரச்சனைக்கு போகும். ஆகவே இவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு வச்சிருக்கிறான். இப்ப அவ்வளவு இரக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். நகைச்சுவை என்பது குடும்பத்தில் முக்கியமானது. கணவன் மனைவி வாழ்க்கையில நகைச்சுவை என்பது மிக முக்கியமானது. இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன், இதெல்லாம் மூளைமார் பேசுறதே பிரச்சனை. நீங்க இதெல்லாம் பேசினாலே பிரச்சனை. என்ன இதெல்லாம் நகைச்சுவை? நான் இஸ்லாத்துல உள்ளதா? இஸ்லாத்துல இல்லாத நகைச்சுவை அல்ல, இஸ்லாத்துல உள்ள நகைச்சுவை. கணவன் மனைவி நகைச்சுவையோடு வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையோடு வாழ்ந்தார்கள். பலதார மனம் செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு, அவர்களுக்கு ஒரு மனைவியை நிர்வகிக்கிறது இல்ல, 9 மனைவியை ஏக காலத்தில் நிர்வகிக்கிறது. அவருக்கு எவ்வளவு பாரமான ஒரு செயலா இருந்திருக்கும். புரியுதா? என்னது வர்றத்துன்னு சொல்றது? சக்களத்திக்கு அரபுல வர்றத்தென்றாலே இடர் விளைவித்தல். ஏன் இடர் விளைவித்தல் என்று சொல் கொண்டு சக்களத்திக்கு அரபு மொழியில் சொல்லப்பட்டது என்றா, ஒரு சக்களத்தி மற்ற சக்களத்திக்கு எப்பொழுதுமே என்ன செஞ்சிட்டு இருப்பா? அரபிகள் சரியாகவே பேர் வைத்தார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால ஒரு ஒரு பின்னணி இருக்கும். இது வாழ்க்கையில உள்ளது. அப்ப நபி அவங்களுக்கு 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல எத்தனை, ஒரு கட்டத்தில் மூத்தாகும் போது எத்தனை மனைவியர்? 9. 9 சமாளிக்கிறது எப்படி இருந்திருக்கும்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு புத்தக வெளியீடு ஒன்றுக்கு போய்த்திருந்த மாத்தலையில, அப்ப ஒருத்தர் அந்த புத்தக வெளியீட்டுல பேசினார். 20 வருஷத்துக்கு முன்னுக்கு 94, 20 வருஷத்துக்கும் கூட இல்லையா, 1994, 23 வருஷம். அப்ப ஒரு கதை சொன்னார். என்ன கதை? ஒருத்தன் அவன் விறகு வெட்டி வியாபாரம் செய்யறவன். ஒரு நாள் அவன் வளமை போல விறகு வெட்டி வியாபாரம் செஞ்சுட்டு குளத்துல போய் குளிக்கிறது, குளிச்சுட்டு வந்துடுறது வந்துடுது போனால் அவனோட கோடாரி குளம் முழுக்க போயிட்டுதான். இப்ப அவன் அந்த வாழ்க்கையே அது. அப்ப அவன் என்ன செய்யறான்? அழுது கொண்டு இருக்கிறான். இப்ப தேடி தேடி பார்த்துட்டு கோடாரி கிடைக்கிறது இல்லை என்றால் அவன் ஒரு ஏழை. இன்னொரு கோடாரி வாங்கினால்தான் அடுத்த நாள், இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டம். இப்ப ஒரு தேவ தூதர் வந்தாராம். இது தமிழ் கதை சொல்றாங்க, இதெல்லாம் நம்பிடாதீங்க. என்ன அவன் பிரச்சனை? இந்த கோடாரி தான் என் வாழ்க்கையே, இந்த கோடாரி இது உள்ளுக்கு போயிட்டுது, தேடி பார்த்து அப்படியே கையை போட்டாராம். அப்படியே ஒரு தங்க கோடாரி எடுத்தாராம். இதுவா அவன் கோடாரி? இல்லை. அதுக்கு அப்படியே கட்டில வச்சாராம். இன்னொரு கையை போட்டாராம், இன்னொரு கோடாரி எடுத்தாராம். அது வெள்ளி. இதுவா? இதுவும் மல்ல தேவ தூதரே. அதையும் குளத்து கட்டில வச்சுட்டான். மூன்றாவது கையை போட்டு எடுத்தார். உண்மையான பறிபோன அல்லது காணாமல் போன உள்ளே என்ன புதையுண்ட சாண்டு போன கோடல். இதுவா? இதுவே என்னுடையது. அப்படி ஆயினி ஒரு சத்தியவான். ஏனென்றால் தங்க கோடல் கிடைத்த நேரத்திலே என்ன செஞ்சிருக்கணும்? இதுதான் ஒன்று சொல்லிக்கும். ஆகவே இந்த உன் கோடரியும், முதலாவது கிடைத்த தங்க கோடரியும், இரண்டாவது கிடைத்த வெள்ளிக்கோடரியும் உனக்கே அவங்க எப்படி இருக்கும்? சந்தோஷமா வீட்டுக்கு போனான். போனா முதலாவது அங்க போய் வளமையான கோடரி மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப 2 கோடரி அதுவும் தங்கமும் வெள்ளியும் போடுவாங்களா வீட்டுல இருக்கிறனோனா? இப்ப நானாட்ட கேள்வி ஆரம்பிச்சாங்க, இது எப்படி உங்களுக்கு? அவர் கடந்த வந்த பாதையில தான் வளமை போல குளிக்க போய் நடந்த கதையை சொல்லி கதையை சொல்ல, அப்படியா? நானும் அந்த புனித குளத்தை பார்க்க வேண்டும், அதில் நீராட வேண்டும். யாரு சொல்லிட்டாங்க? இந்த வேண்டா வம்பு அடுத்த நாள் அவளையும் கூட்டிக் கொண்டு போயிட்டாச்சு. அவ போய் கால்காய் முகத்தை கழித்து வந்தா பிரச்சனை இல்லை, உள்ளுக்கே இறங்கிட்டு அவ உள்ளுக்க கோடாரி மாதிரி அவளோட கதை. அவ உள்ளே மூழ்கி போனாள். அவன் தேடி தேடி பார்த்தான், பொம்புல இல்ல. பெருங்கவலை. நேத்து கோடாரி கிடைச்சது, இன்றைக்கு பொம்புல. அதே மாதிரி தேவ தூதர் வந்துட்டார். என்ன அவன் பிரச்சனை? இன்றைக்கு மனைவி இதுதான் சங்கதி. அப்படியே கையை போட்டார். ஓ, அழகான பொம்புல தீக்கு வச்சுட்டார். இதுவா அவன் பொம்புல மனைவி? ஆம் தேவ தூதரே, பொம்புலண்டா புத்திய காட்டிட்டியே, நேற்று வரையும் சத்தியவானாக இருந்த நீ. இல்லை தேவ தூதரே, என்னை மன்னிக்க வேண்டும். இப்ப நான் இது இல்லைன்னு சொல்லுவேன், கட்டுல வைப்பீங்க, இன்னொரு கைய போடுவீங்க, இன்னொன்று எடுப்பீங்க, கொஞ்சம் அழகு குறைவாய்க்கும், இதுவானு கேட்பீங்க, இல்லைன்னுவேன், அதையும் வைப்பீங்க. மூன்றாவது கையை போட்டு உண்மையானது எடுப்பீங்க, நீ சத்தியவான், மூன்றுமே உனக்கு என்பீர்கள். ஒன்றோடு பட்டப்பாடு இன்றைக்கு வாழ்க்கையே இப்படித்தான். 2, 3டா, அதுதான் தேவ தூதரே நான் இப்படி சொன்னேன். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அந்த நேரத்தில் ஒரு கதை சொன்னார், ஒரு 23-24 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அது மனசுல பதிஞ்சது. ஆகவே இது சமாளிக்க முடியாத ஒரு சுமை. அதை சமாளித்தார்கள் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும், எவருக்கும் கொடுக்காத அற்புதமான ஒரு திறமைதான் சமாளித்தல். சமாளிக்கிறது பெரிய கலை தெரியுமா? சமாளிக்கிறது என்ற ஒரு பெரிய கலை. ரசூல் ஸல்லல்லாஹு சமாளித்தார். இப்படி மனைவியை சமாளித்து வாழ வேண்டி வருவது என்பது அது போல மிக முக்கியமான அவருடைய பொறுப்புகளின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, மனைவியோடு வாழ்ந்து முடிப்பது. அது போல மனைவியும் சமாளித்து கணவனோடு வாழ்வது. இதுக்கு என்ன முக்கியம்? நகைச்சுவை. ஒரு பிரச்சனையையும் நகைச்சுவையாக அணுகுவது. ஒரு பிரச்சனையையும் அதுல நாங்க என்ன, எங்களுக்கு ஒரு 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 ஃபனி பார்ட் ஒன்று இருக்குது, எங்களுக்கு அது மறந்து போய்த்தரும், அதுல என்ன எங்களுக்கு சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அது அப்படி பார்த்து எடுக்கிறது. அன்றைக்கு ஒரு கதை படித்தேன், என் சொன்ன படி சில விஷயங்கள் இருக்குது, என்ன ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் படிப்பு நிறைக்கும். பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம், காலுக்கு மேலே கால் போட்டு மாப்பிள்ளை, மனைவி அந்த பக்கம் வந்தாலும் தீப்போயில் இருந்த கண்ணாடியை தூக்கி அவர் போட்டுக்கிட்டாராம். என்ன இது, கண்ணாடி போடாமல் வாசி கொண்டிருந்தீங்க, நான் வந்தோடனே கண்ணாடி போடுறீங்க. இல்லை டாக்டர் சொல்லிக்கிறாரு தலைவலி வந்தால் கண்ணாடி போட்டு கொடுக்கு. அவளுக்கு வந்ததே கோபம், இருக்கு செய்த மேலேந்து வாழ்க்கையில் நகைச்சுவை. அடுத்த நாள் காலையில் கோப்பி கொண்டு கொடுத்தா இவர் எடுத்த உடனே கடும் கசப்பு கோப்பி எடுத்து குடிச்சோனியா, எந்த நாய் இந்த கோப்பியை குடிப்பால் ஒரு போடு போட்டாரோ, அதுதான் உனக்கு தந்தேன். இது வாழ்க்கையில சண்டை பிடிக்கிறது இல்ல, இதுதான் என்ன இது, நகைச்சுவை. இதையும் போய் ரசிக்க தெரியாதவர்கள், சண்டையும் ஆலம்பு சேனையும் நிற்கிறவர்களாக இருந்தால் இவர்கள் உண்மையிலேயே மனித பிறவிகள் அல்ல. இப்படியும் ஒரு பெருங்கூட்டம் சமூகத்திலே கணவன் மனைவிகளாக வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை, ஏதோ வாழ்கிறார்கள். வாழ்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை, நான் சொன்னேன் கட்டியதற்காக முடித்ததற்காக வாழ்கிறார்கள், பிடித்ததற்காக வாழவில்லை, முடித்ததற்காக வாழ்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கை நமக்கு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வளவு நெருக்கமான நெருக்கமான உடம்பு உடை தொடர்பை அல்லாஹ் தஆலா சொல்லித்தந்தான். இப்ப நீங்க வாழும் போது இப்ப உங்களுக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் பரஸ்பரம் வருகிறது. முதலாவது கணவன் கடமை தான் கூட, ஏனென்றால் கணவனுக்கு கீழ்தான் மனைவி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது வலிர் ரிஜாலி அலைஹின் தரஜா, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்துன்னு சொன்னா எனக்கு அந்தஸ்து கூட. அவர்கள் தான் செலவு செய்கிறார்கள் யாருக்கு, மனைவிக்கு. உன் கையால நீ செலவு கொடுக்கிறதா இருந்தா, நீ அவன் கையால செலவு எடுக்கிறதா இருந்தா, அவன் தான் உனக்கு என்ன செய்யணும், நிர்வாகம் செய்யணும். சரி, இந்த அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியதனால்தான் பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் சொன்னான். நுஷூஸ் என்று குர்ஆன்ல படிப்பீங்க, நுஷூஸ் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மாறு செய்வதற்கு. எந்த பெண்களின் நுஷூஸ், கணவனுக்கு மாறு செய்வதை வழிபடாமையை பயப்படுவீர்களோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பயான் கொடுங்க. இப்படித்தாம்மா நாங்க கணவன் மனைவியா வாழ்றோம், சந்தோஷமா வாழணும், சில விஷயங்கள் இருக்குது என்று கேட்டு செஞ்சுக்கோங்க. இதான் முறை. அதையும் சொல்லி சொல்லி கேட்கிறான் இல்லையா, படுக்கையில கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. இந்த ஆயத்தை அல்லாஹால சொல்லும் போது முதலாவது எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா, நுஷூஸ், எந்த பெண் உங்களுக்கு வழிபடுகிறாள் இல்லை என்று பயப்படுகிறீர்களோ. அப்ப நுஷூஸ் என்பது கணவனுக்கு மாறு செய்வதை குறிக்கும். கணவன் சொல் பேச்சு கேட்காமை, கணவனுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளாமை, கணவன் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியிடங்களுக்கு நல்லா விளங்கிக்கோங்க. தன்னுடைய சொந்த உம்மா வாப்பாவை பார்க்க போறதா இருந்தாலும் கணவனின் அனுமதி இல்லாமல் போகவே படாது என்பது இஸ்லாத்தின் தீர்ப்பு. ஏனென்றால் நீங்க இப்ப யார கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறீர்கள், கணவன் மாப்பிள்ளையுடைய அனுமதி எடுத்துத்தான் நீங்க என்ன செய்யணும். உம்மா வாப்பா என்பதனால் உம்மா வாப்பாவுக்குரிய அந்தஸ்து வேறு, நீங்கள் கணவனின் கீழ் இருப்பதனால் கணவனுக்கு என்ற சில அந்தஸ்து உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பது குர்ஆனுடைய ஏற்பாடு. ஆகவே அந்த அனுமதி இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. அனுமதி எடுத்துக்கொண்டுதான் உம்மாவை தானே பார்க்க போறேன், வாப்பாவை தானே பார்க்க போறேன், நீங்க நில்லுங்க என்ற அனுமதி எடுத்துக்கொண்டு போங்க. போக வேண்டாம் சொல்லல, ஆனால் அவருடைய இதன் அனுமதி எடுத்துக்கொண்டு பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் நான் உங்கள் நிர்வாகி என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இப்ப பாடசாலையில் டீச்சர் சீக்கிரங்க தானே, வகுப்புலேருந்து ஒரு புள்ள அனுமதி இல்லாம போனா, உமா அப்பா வீட்டில் இருக்கிறாங்கன்னா உமா அப்பாட்ட கேட்டு வந்தா பாடசாலையில வகுப்புல இருந்தா ஒன்றுக்கு முடித்தா போறதுக்கு என்று சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? அது உமா அப்பாட நிர்வாகம் உமா அப்பாட்ட இருக்கும் வரைக்கும். இப்ப பாடசாலையில நான் வகுப்புல இருக்க, நான் கிளாஸுக்கு ஏன் நிர்வாகத்துக்குள்ள நீ இருக்கிற, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நிர்வாகம் இருக்குதுன்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கையில ஒரு நிர்வாகம் இருக்குது, அந்த நிர்வாகம் செய்பவர் கணவர், அவருடைய அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் வெளியில் உள்ள விஷயங்களுக்கு செல்ல வேண்டும், சரிதானே? இப்ப இதை செய்யாத போது நுஷூஸ் உருவாகிறது. இந்த விஷயம் நடைபெறக்கூடிய பெண் நாஷிதாக கணவனுக்கு மாறு செய்பவளாக இருக்கக்கூடாது. இருந்தால் கணவன் அவளுக்கு செலவு கொடுப்பதும் கூட தேவையில்லை, என்றால் கணவனுடைய நிர்வாகத்தின் கீழ் அவள் இல்லை. இது நான் சொல்றது தெளிவான விஷயங்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கணவனுக்கு கீழ் நிர்வாகத்தில் இருப்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் இப்படி ஒன்று சொல்ல வைத்தானே, நான் ஒருவர் மற்றவரை சுஜூத் செய்வதற்கு பணிப்பவனாக இருந்தால், லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹத் லஅமர்த்துல் மர்அத்த அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, பெண் கணவனுக்கு சுஜூத் செய்யுமாறு பணித்திருப்பேன். சுஜூத் என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்ய முடியாது. அந்த சாஷ்டாங்கம் செய்வது உலகத்தில் ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய முடியும், அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்கப்பட்டது என்றிருந்தால் நான் யாரை செய்யும்படி சொல்லியிருப்பேன்? ஒரு பெண்ணை செய்யும்படி சொல்லியிருப்பேன். யாருக்கு? அவங்களோட வாப்பாக்கா, அவரோட உம்மாக்கா, அவரோட சகோதரருக்கா சகோதரிக்கா, கட்டி கொண்ட மாப்பிள்ளைக்கு செய்துக்கோ என்று சொல்லியிருப்பேன். இன்னொரு கட்டத்தில் படிக்கிறோம், ஒரு பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்ணை பத்தி பேசும்போது சொன்னாங்க, முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்கிற வரைக்கும் தன் ரப்புக்கு செய்ய வேண்டியவற்றை செய்து முடிக்க மாட்டாள். அது தொடர்ந்து சொன்னாங்க, அவர் அழைக்கிறார் இவளை, இவள் சேனத்தில் இருக்கிறார். சேனம் சொன்னா ஒட்டகத்தில் ஆள் அமர்ந்து போறதுக்குரிய சேனம், அதில் இருக்கிறார், பிஸியா இருக்கிறார். கணவன் தன் தேவைக்காக கூப்பிட்டால் அதிலிருந்தும் அவள் உடனடியாக போகவும். இன்னொரு ரிவாயத்திற்கு சொல்லணும், திருமீதியில இன்கானூர், கணவன் கூப்பிட்டா மனைவி தன் தேவைக்கு என்ன அப்படி அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது, கணவன் கூப்பிட்டா உடனடியாக போகணும், அடுப்பில் இருந்தாலும் சரி. ஹதீஸ் என்னத்துக்கு இதுதான் சொல்றாங்க என்றால், கணவனுக்கு இப்படி செய்யணும் என்று மனைவி பால் உரிமைகள் கடமைகள் போட இல்லை, மனைவிக்கு சில கடமைகளை உணர்த்தும் போது நீங்க அவ்வளவு கடன்பட்டுள்ளீர்கள், கடமைப்பட்டுள்ளீர்கள் உங்கள் கணவனுக்கு என்பது என்ன, ஒரு நிர்வாகம் கணவனுடைய கையில் இருக்கிறது. இப்ப இந்த கணவன் இந்த வாழ்க்கையில குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இப்ப தன்னுடைய மனைவிக்கு அவன் செலவு கொடுப்பது, உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், உறையுள் கொடுக்க வேண்டும். இது யாருடைய பொறுப்பு? மூணும் கணவனுடைய பொறுப்பு. இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்கும், ஆனா விவரம் என்ன இல்ல, தாபரிப்பு என்னத்தை தாபரிப்பு கொடுக்கிறது? இப்ப நாங்க சாப்பாட்டை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. உடுப்பு பத்தி யோசிச்சாங்களா? இல்ல, உடுப்பு வாங்கி கொடுக்க அவட கடமையே இல்லையா? உடுப்பு தாபரிப்பு பாக்குறாங்க, மாசம் எவ்வளவு, அது இந்த 2000 ரூபாய் 1000 ரூபாய் நாக்கு வலிக்கிறதுக்கா? நான் ஏழவே சொன்னேன், எவ்வளவு தேவைப்படுது ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய மற்றும் ஒரு தேவை அந்த இடத்துல இருக்குது. அதாவது மெயின்டெனன்ஸ்னா என்ன, உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், உறையுள் உறையுள் சொன்ன தங்குமிடம், அது சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை கெடுத்த வீடாக இருக்கலாம். வாழல் மௌலூதி லஹு, இது தந்தையின் கடமை. ரிஸ்கு ஹுன்ன வ கிஸ்வத்து ஹுன்ன பில் மஅரூஃப், உடுப்பும் உடையும் நன்முறையில் அவர்களுக்கு கொடு. அல்லாஹ் பில் மஅரூஃப் நன்முறையில் சொன்னது காரணம், ஒவ்வொரு ஊரிலும் வித்தியாசம், குடும்பத்தின் அந்த கணவனின் பொருளாதார வலைகள் வருமானங்கள் சிலருக்கு நல்லா இருக்கும், சிலருக்கு நடுத்தரமா இருக்கும், சிலருக்கு குறைவா இருக்கும், அவரவருடைய தேவை தரத்துக்கேற்ப. வாழல் அழல் மூசே கதருகோ வாழல் முக்கு திரு கதரு, வசதி உள்ளவர் அவருடைய தரத்துக்கு கொடுக்கவும், குர்ஆன், வசதி குறைந்தவர் அவருடைய தரத்துக்கு கொடுக்கவும். வசதி குறைந்த ஒருவர் அவருடைய தரத்துக்குரிய அளவுக்கு, அவருடைய வருமானத்தின் அளவுக்கு கொடுக்கணும், வசதி நல்லா உள்ளவர் அவருடைய தரத்துக்கு அவர் கொடுக்கணும். இது அஸர் பில் மஅரூஃப், நன்முறையில் கொடுக்கவும் என்று குர்ஆன் சொன்னதுக்கு இதுதான் விளக்கம். நடுத்தரமாக உள்ளவர் அவருடைய நடுத்தர வசதிக்கேற்ப கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ்ல இல்லை. இது தெளிவுபடுத்தப்பட வேண்டிய மற்றும் ஒரு பகுதி முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில். இப்ப இந்த மூன்றையும் அவர் கொடுக்கும் போது அவள் அவற்றை பெற்றுக் கொள்கிற உரிமை உள்ளவர் ஒரு பகுதி இருக்குது. இந்த விஷயங்களில் கணவன் அசிரத்தையாக இருந்தால் இந்த நேரத்தில் இது அவ என்ன செய்யலாம், கேட்கலாம், சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் முறையிடலாம், காவியிடம் போய் சொல்லலாம். காவி கூப்பிட்டு நண்டு விசாரிப்பார். அதுக்கு முடியாது, நான் அதுக்கு பிறகு செலவழிக்க முடியாது என்று பலவிதமா சொன்னால் இதை சமரசப்படுத்த பார்ப்பார். இதுக்கு வேற ஏதோ பிரச்சனை நல்லா இருக்கு, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. காவி கோர்ட்லயோ வேற எங்கேயோ வந்து வாழ முடியாது என்று கணவனோ மனைவியோ சொல்கிறார்கள் என்றால் ஒரு காரணம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே 90% இது காரணம் அல்ல, பின்னால ஒரு காரணம் இருக்கும், சொல்லுவதற்கு மனசு கூசும், அதனால சொல்லுவாங்க. எங்க போனாலும் கணவனும் மனைவியும் பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் சொல்லுகிற காரணம் உண்மையான காரணம் என்பது 90% இல்லை, 10% தான் உண்மையான காரணமாக கண்டெடுக்கப்பட்ட செய்திகள். மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க. வேறொரு பிரச்சனை இருக்கும் உள்ளுக்கள், அது வித்தியாச வித்தியாசமான பிரச்சனை இருக்கும், அல்லது உடல் உறவு சார்ந்த பிரச்சனையா இருக்கும், இல்ல இப்படி பல பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் ஏன்னா அந்த காவி கோர்ட்ல அவன் பிரச்சனையா அங்கன சொன்னா அந்த ஊர் உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், அவ்வளவு பேர் நின்று கேட்கிறான். அப்படிதானே, அவ்வளவு பேரும் என்ன செய்யறான், நின்று கேட்கிறான். அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு பேரும் காது கொடுத்து கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வெளியே வந்தா சந்தி சிரிக்குமா இல்லையா? ஆகையினால இதை சொல்லவும் மாட்டார்கள், அவங்க அநியாயம் சொல்றதுக்கும் இல்லை. தனியை கூப்பிட்டு விசாரிக்கிற அவர் ஏற்பாடு இருந்தால் தான் இதெல்லாம் உண்மையில் ஒரு 50% வெளிவரும், இல்லாட்டி இது வரவே மாட்டாது, தொடரும். இது காவி கோர்ட் ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய மற்றும் ஒரு தேவை இருக்குது. காவி கோர்ட்டினுடைய கட்டமைப்பை பற்றி ஒன்று அதுக்கு இருக்காது. அந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் காவி கோர்ட்டினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் என்பதை பற்றினா ஒன்றும் கிடையாது. காவியார்ந்த தகுதி என்னதும் பெரும்பாலும் ஒன்றும் இல்லை. எஸ்எஸ்ஆர் ஒருத்தர் இருப்பார், ஜூரிடுவாங்க, ஆனால் எஸ்எஸ்ஆர் தான் அதில் உள்ள வார்த்தை, அவங்க எப்படியானவங்களா இருக்கணும் என்பது கிடையாது. எனவே இவன் வந்து சொல்றத கொஞ்சம் அவரோட அனுபவத்தை வச்சு விசாரிப்பாங்க. என்ன அதுக்கு மேலால் உள்ளதை வெளிரங்கத்தை வச்சு தானே தீர்ப்பு செய்யணும், அவங்களும் குற்றம் இல்லை, வெளிரங்கத்தை வைத்து தான் தீர்ப்பு, உள்ரங்கத்தில் என்னவோ அது எங்களுக்கு தெரியாது, அதை வைத்து தான் தீர்ப்பு செய்வாங்க. இப்ப இதெல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில உள்ள உரிமைகள் கடமைகளில் முன்பின் ஆகியிருப்பதும் ஒரு காரணம். இப்ப இவர் சரியா செலவு கொடுக்கிற இல்லை என்பது சொல்லப்பட்டாலும் பின்னால வேறொரு பிரச்சனை இருந்திருக்கும் நிச்சயமாக. அதிகமான பெண்கள் கணவனோடு செலவு விஷயத்தில் முரண்பட்டு கொண்டு விவாக முறிவுக்கு போவது இல்லை, வெளிரங்கத்தில் அதுதான் சொல்வார்கள், நல்லா பிறந்த அதுதான் காரணம் சொல்லுவாங்க. அதற்காகவே நிச்சயமாக சைக்காலஜிக்கலா அந்த முடிவுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெண் இருக்கிறாளே எப்பொழுதும் அவருடைய இயற்கை ஒன்று இருக்குது, ஆண் போல முரண்டுபட்டு கொண்டிருப்பது குறைவு, சகித்து போவாள். இரக்கம் ஆணை விட பெண்ணிடம் கூட இருக்கிறது. வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் பெண் சகித்து டொலரேட் பண்ணிக் கொள்வாள், ஆணும் டொலரேட் பண்ணுவான், ஆனா ஆணை விட அதிகம் டொலரேட் பண்ணிக் கொள்வாள். இந்த என்ன அந்த ஒழுங்க செலவு சித்தாந்தம் கிடைக்க இல்லை என்பதனால் மட்டும் அவள் காவி கோட்டுக்கு ஒரு நாளும் போயிருக்க மாட்டான். ஆனா வெளிரங்கத்தில் என்ன காரணத்தை சொல்லுவாங்க, ஒழுங்க தாரை இல்ல, சின்ன தாரை இல்ல, உடுத்த தாரை இல்ல, பிள்ளைகளை கவனிக்கிற இல்ல. இது ஒரு வெளியில சொல்லப்படுற காரணம். நல்லா அந்த வீட்டுல உள்ளதெல்லாம் ஸ்டடி பண்ணி பாப்பீங்கன்னு சொன்னா மூளையில பின்னால வேற ஏதோ ஒரு புதுமையான புதாரமான ஒரு காரணம் ஒன்று இருந்து கொண்டிருக்கும். அது நீர் பூத்த நெருப்பாக இப்படி வந்திருக்கும், உண்மையிலேயே அது வேற உள்ளுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஆகவே பெண்கள் சகித்துக் கொள்கிற மனப்பான்மை உள்ளவர்கள் ஆண்களை விட அதிகமாகும். வாழ்க்கையில இவன் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். எந்த அளவுக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்குது என்றால், இப்ப இதெல்லாம் நான் சொல்றது சில விஷயங்களை பத்தி நீங்க சண்டை பிடிச்சிட கூட மாப்பிள்ள மாத்த, பிள்ளைக்கு பால் ஊற்றுறதுக்குதானே நீங்க பெற்றெடுத்த, அவர் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளை. இப்ப உங்களோட கரண்ட் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, நீங்க எந்த கணவனோடு வாழ்றீங்களோ அவர் மூலமாக உங்களுக்கு கிடைத்த பிள்ளைக்கு முதலாவது பால் ஊட்டுவது உங்கள் கடமை. இரண்டாவது தடவை பால் ஊட்டுவதாக இருந்தால், அதுக்கு பிறகு தொடர்ந்து பால் ஊட்டுவதாக இருந்தால், உங்களை தவிர வேறொருவர் பால் ஊட்டுவதற்கு இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் ஊட்ட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அப்படி இன்னொருத்தையும் இருக்கிறான், ஒரு ஆயா வச்சு பால் ஊட்டையிலும் இன்னொரு பொம்பளை பால் ஊட்டுவா என்று இருந்தால் நீங்க கணவனிடத்தில் சொல்லலாம், எனக்கு இந்த பால் ஊட்டுவதற்கு சல்லித்தான், என் பொஞ்ச புள்ள பெற்றது என்ன இல்லையா, நீயும் சேர்ந்துட்டானே. இது குர்வான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியாவிட்டால் பால் கொடுக்கிற விஷயத்தில் வேறொரு பெண் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டவும். முதல் அதாவது முதல் பால் புள்ள பிறந்த உடனே முதல் பால் கொடுப்பீங்க இல்லவா, அது உங்கள் மீது கடமை, புள்ள அடுத்து வாழணும். பிறகு இன்னொருத்தி பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு இருக்கிறால் அவளுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா ஊட்டுவாள் என்று இருந்தால் இப்ப நீங்க கணவன் அடுத்த டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு எவ்வளவு சல்லித்தா பூட்டது. இது குர்ஆன் இந்த அளவு உரிமை கொடுத்தீங்க பெண்களுக்கு. அதனால இன்றைக்கு போய் பொல்லாத இளவுகள் நான் வைத்து இந்த நாகர் மோலை மகா கட்ட பயல் பெண்களை கெடுத்து போட்டான்னு யாரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் குடும்பத்தில் சில உரிமை சொல்லிவாரு, சட்டம் என்பது சட்டமாக பார்க்கப்படும், அதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயமான சட்டங்கள் இருந்தால் கட்டாயம் செய்யணும். இதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதல்ல, இதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆனால் சில உரிமைகள், எப்படி சின்ன பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்கிறதுக்கு பெண்ணு திருமணம் செய்து வழிக்கு அனுமதி இருக்கிறோம், அது போல ஒரு பெண் என்ன செய்யலாம், இந்த நிபந்தனைகளோ கணவனத்தில் கேட்கலாம். இப்ப இதெல்லாம் பேசி விவாகரத்து சட்டத்தில் வந்துடும் சொல்லிப்பட்ட குறிப்பு கொடுத்துறாங்க. என்ன நடக்கும் குடும்ப வாழ்க்கையில், என்ன செய்யும் இதெல்லாம் நாளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த தன்மையெல்லாம் என்ன செய்யும் இல்லாமல். இது ஒரு 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 பிரச்சனை வந்தா பேசலாம், பிரச்சனை வந்தா பேசலாம், சட்ட ஒழுங்குகள் பேசலாம் என்பதற்காக வேண்டி உள்ளது. இது அவ்வளவு கணவன் உங்களுக்கு பெண்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறார். மறுபக்கத்தில் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டியது என்னென்ன என்பது அடுத்த கேள்வி. அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவருடைய இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் அவருக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். அவருக்கு அயன் பண்ணி கொடுக்கணும், துணிமணி துவைத்து கொடுக்கணும், வேறத்துக்கு வேளா வேலைக்கு சமைத்து கொடுக்கணும் என்பதெல்லாம் உங்கள் கடமை அல்ல. இதெல்லாம் வெளியே பேசி பிரச்சனை ஆக்கி விட்டுறாதீங்க, உங்கள் கடமைகள் அல்ல. பட்டவர்த்தனமா சொல்லித்தரக்கூடிய விஷயம், பெண்கள் இவற்றை செய்கிறார்கள் என்றால் மிதமிஞ்சி இரக்கத்தினாலும் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு சிநேகபூர்வமான என்ன ரெண்டு உடம்பும் என ஈருடம்பும் ஒரு உயிருமான ஒரு வாழ்க்கை என்பதை காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே உரிமைகள் கடமைகள் என்பது இவ்வளவு தெளிவாக குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள். பெண்கள் இவற்றை அனுசரித்து நடக்கிறார்கள், ஆனால் ஆண்களும் இவற்றை அனுசரித்து நடக்க வேண்டும். ஆண்களுடைய கடமை எல்லாத்தையும் கொடுத்துறணும், பெண்களும் இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு முழு உரிமை உடையவர்கள். அதனால தான் இதை சொல்லித்தாரு. ஆகவே இப்படி வாழ்க்கை நடந்து போகுது. இப்போ ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு போகிறார்கள். சில வேளைகளில் இதற்கு பிறகு வாழ்க்கை இனிக்கவே மாட்டாது என்ற நிலை வந்துவிட்டது. ஓயா சண்டை, பிரிந்தே ஆக வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது என்றால் என்ன செய்யலாம், பிரிந்து கொள்ளலாம். ஈஸியா சொல்லிட்டான் சொல்லி சொல்றாங்க, மன வருத்தத்தோடு தான் சொல்றோம். இதுக்கு மேல ஒன்றுமே சரி வராது என்று இருந்தால் பிரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்படியான பிளவுகள் வெடிப்புகள் வருகிறது என்று வந்துவிட்டால் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. தங்களுக்கு சரியில் பேசி பார்த்து ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டால் தங்கள் தங்கள் குடும்பத்தில் பெற்றோரிடம் என்ன செய்யணும் சொல்லணும். இவங்க ரெண்டு பேர்ல தரப்பில் இருந்தும் குர்ஆன் என்ன செஞ்சு, வயின் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா, இந்த கணவனும் மனைவிக்கும் இடையில பிளவை நீங்கள் பிரிவை பயந்தால் ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, அவருடைய கணவனின் பக்கத்தில் இருந்து ஒரு மத்தியஸ்தரையும் மனைவியின் பக்கத்தில் இருந்து ஒரு மத்தியஸ்தரையும் அனுப்புங்கள். அப்ப எத்தனை ஆர்பிட்ரேட்டர், எத்தனை பேர், ரெண்டு பேர். ஆனா ரெண்டும் வெவ்வேறு பக்கங்கள்ல, கணவன் பக்கத்தில் இருந்து ஒருவர் மனைவி பக்கத்தில் ஒருவர். இயுரிதா இஸ்லாஹன், பல்லா சொல்லுகிறான், இந்த ரெண்டு ஆர்பிட்ரேட்டர்ஸும் ரெண்டு மத்தியஸ்தர்களும் சமரசம் செய்து வைப்பதை விரும்பினால், இது நல்லா அடிக்கோடிட்டு இருக்கணும், இது லைஃப்னா உழுவுத்தானே இருக்கு. இந்த சமரசம் என்பது கணவன் மனைவி சமரசத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்ல இல்ல, இந்த மத்தியஸ்தன் செய்து வைக்கிறவங்க இருக்கிறாங்களே, இந்த மீடியேஷன் போர்டு எல்லாம் இருக்குது, மீடியேஷன் போர்டு எல்லாம் இருக்குதான், அதாவது எனக்கு சொல்றது இணக்க சபையா மத்தியஸ்த சபையா, இந்த சபைகளில் உள்ளவர்கள் மத்தியஸ்தம் பணி செய்கிறவர்கள் எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும், எவருக்கிடையில சமரசம் செய்கிறோமோ அந்த இரண்டு திரட்டவர்களும் ஒற்றுமைப்பட்டு வாழ வேண்டும் என்கிற ஆத்மார்த்த எண்ணம் இவர்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். அனுப்பப்படுற ரெண்டு மத்தியஸ்தர்களும் இந்த இரண்டு பேரும், இந்த இரண்டு பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினால், அதான் எப்படி அடிக்கிறான் பாருங்க, முதல்ல உனக்கு இவனும் சேரணும் என்ற எண்ணம் கிடையாது, நீ போறவனே எப்படி எப்படியாவது பிரிச்சு வச்சிருவோம் இல்லையா, ஒருத்தன் நினைப்பீங்க பாடுபட்டு ஒருத்தன் நினைக்கிறார் எப்படியோ சேர்த்து வைப்போம், மற்றவர் நினைக்கிறார் எப்படி எப்படியோ பிரிச்சு விட்டோம், இந்த ஒருவருக்கு என்ன இருந்தாலும் பருப்பு வேகாது. அது அல்லாஹ் சொன்னான், நீ போற ரெண்டு பேரும் இவங்களை சந்தோஷமா வாழ வைக்கணும் என்று முதல்ல ஒன்று ரெண்டு பேருக்கும் என்ன வேணும் இருந்தால் யுவஃபிக்கில்லாஹு பைனஹுமா, இந்த சிதறுண்டு போக பார்க்கிற புரிந்துணர்வு அற்றுள்ள இந்த கணவனையும் மனைவியும் இடையில அல்லாஹ் மீண்டும் ஒற்றுமையை ஏற்படுத்துவான். அற்புதமான ஆயுள் நம்ம சமூகத்தில் இருக்கிற மீடியேஷன் போர்டில் இருக்கிற அதிகமானவன் எப்படியாவது பிரிச்சு வச்சு ஒரு பக்கத்தில் சல்லி எடுத்து அவன் வாழ்றதை பத்தி யோசிக்கிறான். அதனால தான் பாருங்க, மஜ்லிஸ் ஷூராக்கு போனாலும் சரித்தான், மீடியேஷன் போர்டுக்கு போனாலும் சரித்தான், 199 விதமான கேஸ் என்ன செய்யறீங்க, ஒத்துமையாகுதா அல்லது அதை விடவும் இன்னும் பிரிஞ்சு போகுதா, என்ன ஏசிட்டு போறான், அவன் ஒழுங்கா விசாரிக்கிறான் இல்ல, அவன் பக்க சார்பா இருக்கிறான் ஏசிட்டு போறான். உண்மையும் அதுதான், முதல்ல இவன் இதையும் சுத்தம் இல்லை, இவன் இதையும் சுத்தமாக வேண்டும், இவர்களை எப்படியோ, அதனால தான் பொய் சொல்லும் இடங்கள் மூன்று அனுமதிக்கப்பட்டது. அதுல ஒன்று தான் என்ன, சமரசம் செய்து வைப்பவனுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுத்தார், ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்த அங்கனத்துக்கு அவன்கிட்ட பேசு பைத்தியமா உன அப்படி பேசுறான்னு சொல்லியா பேசுறது, எப்படி பேசணும், நீ அப்படியெல்லாம் நினைக்காதடா, அவர் உன்ன தங்க போன நினைச்சிருக்கிறாரு, அவனை பத்தி அவன் கொடுத்த கொடுவே வேற, அவன்கிட்ட வந்து எப்படி பேசணும், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன்ன தங்க போன நினைச்சிருக்கிறார், இது சொல்றது பச்சை போய் அப்படி சொன்னா தான் சேர்த்து வைக்கலாம், இது அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்ததேக்காக அப்பதான் சேர்க்கலாம், இந்த எண்ணம் வேண்டும், ஆகவே இதனை செய்ய வேண்டும். மீடியேஷன், மீடியேஷனை பத்தியும் இதுல ஒரு ஏற்பாடு கிடையாது, நேரடியா எங்க போறதுக்கு தான் இருக்குது, சரி காசி கோர்ட்ல போனாலும் காவியார் செய்ய வேண்டிய முதல் வேலை எதுவா இருக்கணும், அவருடைய எஸ்எஸ்ஆர் போட்டு சமரசம் செய்து வைப்பதற்குரிய இந்த குர்ஆன் ஆயத்தின் படி உள்ள ஏற்பாடு அதுல இல்ல. இந்த விவாகரத்து சட்டத்தில் இந்த ஏற்பாடு கண்டாயம் வர வேண்டியது. இப்ப இரியும் மேலாது சமரசமும் தோல்வியில் முடிந்தது, பிரிந்து போகிறார்களா, இப்ப தலாக் என்று ஒன்று இருக்கு, தலாக் என்பது கணவன் மனைவியை பார்த்து கொடுக்கக்கூடிய விவாகரத்து, இது அவருடைய உரிமை, அல்லாஹ் விரும்பாத ஆகுமாக்கி வைத்த ஒன்று. பிரிஞ்சு போறது யாருக்கு விருப்பம், ஏற்கனவே சொன்ன யாருக்கு விருப்பம், ரொம்ப விருப்பம் ஷைத்தான், ஒற்றுமையே விருப்பம் யாருக்கு, அல்லாஹ் ஒற்றுமையே விருப்பம் என்று இருக்கிற அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய செலவிக்கு செஞ்சுதான் ஆகணும், ஒரு அனுமதி, விரும்பாத ஒரு அனுமதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கணவன் மனைவி என்ன தெரியும். ஆனா நினைச்சுக்கொள்ள வேண்டாம், வாழும் போது வறுமையில் வாழ ஆரம்பித்தாலும் அல்லாஹ் வாழ்க்கையில் கை கொடுப்பான், பிரியும் போது இனியொரு வாழ்க்கை இருக்காதோ என்று பிரிந்தாலும் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுப்பான். கணவனும் மனைவியும் வாழ்க்கையில் இணைகிறார்கள், வறுமையோ வறுமை அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் வறுமையில் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கிருபா கராச்சத்திலிருந்து வாழ்க்கைக்குரிய தேவையானவற்றை நிறைவேற்றி கொடுப்பான், இந்த இன்சூரன்ஸ் எவன் கொடுப்பான் உலகத்தில், நீங்க கணவன் மனைவியாக இணைகிறீர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, அதுதான் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தருகிறான், உத்தரவாதம் உங்களுக்கு நான் வாழ்க்கையில செழிப்பு தருவேன். மறுபக்கத்தில் வாழ்க்கை கசந்து போய்த்தது, சமரசம் சரிவர இல்லை, பிரிந்தே போகிறோம் என்று பிரிந்து போனால் செப்பரேட்டட் தன்னுடைய கிருபையில் இருந்து அல்லாஹ் சொல்கிறார், இருவரையுமே ஒரு வாக்கு ஏற்படுத்துவார். அற்புதமான உத்தரவாதம், நம்பிக்கை ஊற்றத்தில் அல்லாஹ்வுக்கு பிறகுதான் அடுத்தவர். இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறான் அல்லாஹ். திரும்பி போறோம், இதுக்கு பிறகு எனக்கு மாப்பிள்ளை ஆண் துணையே இல்லன்னு நீ பயப்படாதே, எனக்கு இனி பொம்பளையே கிடைக்காது, நீயும் பயப்படாது. அல்லாஹ் அவ்வளவு ஒரு 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 நம்பிக்கையை ஊட்டுகிறான், ஒரு ஹோப்பை கொடுக்கிறான். நீங்க வாழுங்க, இன்னும் வாழலாம், இவன் இல்லாட்டி எனக்கு வாழ்க்கை இருக்குது, இவன் இல்லாட்டி எனக்கு வேற ஒரு பொம்பளை இருக்கிறா. என்ன சொல்லுவாங்க, கடல்ல எத்தனையோ மீன்கள் இருக்குது இல்லையா, அது மாதிரி மாப்பிள்ளைக்கும் இருக்கிற மாதிரி பொம்பளைக்கும் என்ன இருக்குது. அப்ப இது அல்லாஹ் கொடுக்கிற உத்தரவாதம். ஆகவே இதிலெல்லாம் மனம் தளர்ந்து இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையிலிருந்து எவரும் ஒதுங்கிடக்கூடாது. இப்ப தலாக் பற்றிய ஏற்பாடுகள், இப்ப எதுக்கு வந்திருக்கிறோம், மனவிலக்கு. தலாக் வந்து கணவன் கொடுக்கிறது, இன்னும் ஒன்று இருக்குது தலாக், இன்னொரு வகை ஹுல், ஹுலா ஹுலான்னு எழுதியிருப்பாங்க, உண்மையான வார்த்தை இது ஹுல். ஹுல் என்பது மனைவி கணவனிடம் சொல்லி பெற்றுக்கொள்வது, அதுவும் கணவன் தான் கொடுக்க வேண்டும், ஆனா யாரு சொல்லி பெற்றுக்கொள்வது. ஆனா ஒரு வித்தியாசம், அவ ஒருத்தக பணம் கொடுக்கணும், அவருக்கு என்ன கொடுக்கணும், ஒருத்தக பணம் கொடுக்கணும், கொடுத்து என்ன விதிவிலக்கு மனவிலக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்றது. அவர் என்ன செய்வார், மனவிலக்கு கொடுப்பார். இது ரெண்டு வித்தியாசமான தலாக்கு. இந்த தலாக்கில் இரண்டில் ஒன்று நடந்தால் அது நடந்து முடிஞ்சது. இப்ப அதுக்கு பிறகு என்ன இருக்கணும், உடல் உறவுக்கு பிறகு பிரிந்த வாழ்க்கையாக இருந்தால் ரெண்டு பேர் மனைவி என்ன செய்யணும், பிரிந்தவர் இதா இருக்கணும். அறவை திருமணம் முடிச்சு உடல் உறவு நடக்க இல்லை, இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு, புதுசா ஒரு சம்பவம், ரெண்டு நாள்ல பிரிஞ்சிடும் சம்பவம், ரெண்டு நாள்ல பிரிஞ்சுட்டான். அவனுக்கு சொல்றான் மாப்பிள்ள, எனக்கு பிடிக்க இல்லை, பார்த்து முடிச்சியா, இல்ல வீட்டுல சொன்னாங்க முடிச்சேன், நபி அவங்க சொன்னாங்களே பார்த்துக்கோ, வாழ்க்கை நீடிக்கிறதுக்கு அது நல்லம், உனக்கு கருப்பா சகப்பா உண்ட வாழ்க்கைக்கு பிடித்தமான ஒருவரத்தான் நீ தெரிவு செய்யணும், உனக்கு பிடிக்காத ஒருத்திய சொல்லி முடிச்சு வச்சு பார்த்த பிறகு எனக்கு இப்ப உன் பிரச்சனை என்ன, வாழ முடியாது, வாழவே முடியாது, முடிவு செஞ்சுட்டான், இவ்வளவு முடிவு செஞ்சுட்டான். அந்த பிள்ளை இல்லை கடைசி வரைக்கும் எவ்வளவு சொல்லி எத்தனை பேர், ரெண்டு நாள் தொடவும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்ப தலாக் விவாகரத்து சட்டத்தில் இந்த தலாக் பெரிய அளவு ஏற்பாடு ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும், இந்த காலத்தில் அவங்களுக்குரிய இதா இருக்கிற காலத்தில் நஃபக்கா கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த விஷயங்களை பற்றி பெரிய அளவுக்கு விரிவாக சொல்லப்பட இல்லை. சில காரணங்கள் இருக்கணும், முக்கியமாக உடல் உறவு சார்ந்த பிரச்சனைகள் காரணமா இருக்கும், அல்லது மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறதுல உள்ள ஒரு பெரிய இடைவெளி ஒன்று வந்திருக்கும், இதன் காரணமாக காவை பிரித்து வைக்கலாம். இந்த பிரிவு வந்து காவையினால் செய்து வைக்கப்படக்கூடிய பிரிவு, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்று சொல்லுவோம். நிக்காகை முறித்து வைத்தல், நிக்காக உடன்படிக்கை இந்த பந்தத்தை முறித்து விடுதல் காவையின் அந்தஸ்துக்குரியது, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இதை காபு செய்வதாயின் என்னென்ன காரணங்களுக்கு ஃபஸ்கு செய்யலாம் என்பது சொல்லப்பட இல்லை. முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி காபு ஃபஸ்கு செய்யலாம் என்பது சொல்லப்பட இல்லை, அது சொல்லப்பட வேண்டும். இப்ப என்ன செய்யறான், அந்த காபு நினைச்சதுக்கெல்லாம் என்ன செய்யறான், பிரிச்சு விட்டான். காவிக்கு அந்த அதிகாரம் கிடையாது, கணவனும் மனைவியும் பிரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு காவி செய்கிற அடையாளம் அதிகாரம் அவருக்கு கிடையாது. சில காரணங்கள் இருக்குது, அந்த காரணங்களுக்காக வேண்டி மட்டுமே காவி பஸ்க்கு போகலாம். எடுத்ததற்கெல்லாம் காவி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறதுக்கு இல்லை. இப்ப கொழும்புலேருந்து அன்றைக்கு ஒரு கோல் என்னென்றா, காவி கோர்ட்லயே ஒரு மௌலவி கிளம்பிட்டார், உங்களுக்கு யாரு இந்த அனுமதியை தந்தது, பஸ்கில குர்ஆன்லயும் ஹதீஸ்ல எங்க இருக்குது இது உங்களுக்கு பஸ்க் செய்யலாம். காவி கோட்ல பெரும் பிரச்சனை போச்சு கொழும்பு கொழும்புல, ஏனென்றால் மௌலவி விஷயம் தெரிஞ்சால் இது ஃபஸ்க் செய்யறதுக்குரிய எந்த காரணமும் இல்ல. காவி எப்படி ஃபஸ்க், உடனே அவர் பிரச்சனையை போட்டார், குர்ஆனை நிப்பாட்டப்படுச்சு. ஆகவே இந்த காரணங்கள் அவருக்கு தெளிவா சொல்லப்பட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பார், செஞ்சிருப்பார். அவர் ஒரு இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறார், அவர் தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஆகவே இந்த தலாக் ஃபஸ்க் விஷயங்கள் முன் வைக்கப்படும். இது இப்ப நான் சொல்லி வந்தது யாவும் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, பிரிவோடு சம்பந்தப்பட்டது. சலாத் பஸ்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ நேரம் போதாது என்று நான் விட்டேன். இப்போ முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்களை நியாயமான பாதி சொல்லிட்டு இன்னும் ஒன்று இருக்குது, பேசப்பட்ட விஷயங்கள் தான் பெண்களை காவியாக நியமித்த, பெண்களை காவியாக நியமித்த. இது நியமிக்க இப்போ இருக்கிறவங்களாம் யாராக இருக்கிறாங்க ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க. முஸ்லீம் விவாகரத்து, முஸ்லீம் விவாகரத்து சட்டம் இருக்குது அல்லவா, கிறிஸ்துவுக்கு பின் டச் காலத்தில் எங்களுக்கு வந்தது, அதாவது ஒல்லாந்தர் காலத்தில் எங்களுக்கு வந்தது. கிறிஸ்துக்கு பின் 1765 1785 இடையில இருந்த காலத்தில் விலம் ஃபெல்க் என்று ஒரு டச் கவர்னர் இருந்தார் இலங்கையில். இமன் விலம் ஃபெல்க் என்று ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முதலாவது. ஏன்னா டச்சுக்காரவங்க செஞ்ச ஒரு நல்ல வேலை, எங்கெங்கெல்லாம் அவங்க காலனித்துவம் செய்தார்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல வேலை பார்த்தார்கள். எவர் எவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவரோ அந்தந்த மதத்தின் படி அவரவர் வாழுகிற உரிமையை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். வாழ்ந்து கொண்டு போடும் மட்டும் சொல்ல இல்லை, சட்ட ரீதியாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். முஸ்லிம்களா முஸ்லிம்களுடைய முறைப்படி வாழட்டும், இஸ்லாமிய முறைப்படி வாழட்டும், இந்துக்களா இந்து முறைப்படி வாழட்டும் என்ற உரிமையை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். டச்சுக்காரர்களுடைய ஒரு நல்ல வேலை ஒல்லாந்தர். கிறிஸ்துக்கு பின் 1765 1785 இடையில இருந்த டச் கவர்னர் ஒல்லாந்த ஆளுநர் இலங்கைக்கு இருந்தவர் முதன் முதலாவதாக இந்த ஏற்பாடுகளை செய்யும் போது முகமேடன் லோ, முகம்மதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். அதுல முக்கியமாக உயிர் எழுதாமல் மூத்தா போகிற ஒரு முஸ்லிமின் சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் வாரிசுரிமை சட்டம் ஒன்றுமே, ரெண்டாவது முஸ்லிம்களுடைய திருமண மற்றும் மனவிலக்கு சட்டங்களுக்கும் ஒரு சில ஒழுங்குகளை கொண்டு வந்தார். இலங்கையில தொண்டு தொட்டு ஷாஃபிஈ மதுஹப் அமலில் இருந்ததனால், 99% ஷாஃபிஈ மதுஹபில் இருந்ததனால், இருந்தும் இருப்பதனால் ஷாஃபிஈ மதுஹப்படியே அந்த சட்டங்களை அமைத்தார். அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் அவருக்கு உதவினார்கள். இதற்கு பிறகு பிரிட்டிஷ் ரூல் வந்தது, ஆங்கிலேயர் ஆட்சி, ஒரு இருட்டுகோல் இல்லையா. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த டச் காலத்தில் இருந்த முஸ்லிம்களுக்குரிய பிரத்யேக சட்டங்கள், முஸ்லிம் பர்சனல் லோ, முஸ்லிம் தனியார் சட்டத்தை மெருகூட்டினார்கள். 1800களின் ஆரம்பத்தில் இருந்த இலங்கையின் மூன்றாவது பிரதம நீதியரசர், தேர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன், இந்த விஷயங்களை பற்றி மிகவும் ஈடுபாடோடு படித்தார். முஸ்லிம்களுடைய விஷயங்களை பற்றியும் பிற மதத்தவர்களுடைய விஷயங்களை பற்றியும் அவர் எழுதிய விபரமான ஒரு கடிதம், அது என்டையும் இருக்கிறார் கோப்பி, விபரமான கடிதம். 1806 அவர் எழுதுகிறார், 1806 அவர் எழுதுகிறார். இங்கிருந்து ரிப்போர்ட் பண்றாரு பிரிட்டனுக்கு, லண்டனுக்கு, இப்படி இப்படி இருக்குது நிலவரம். விபரமான கடிதம் முஸ்லிம்களுடைய மார்க்க நிலவரம் பற்றி, மத நிலவரம் பற்றி. அதனை தொடர்ந்து இந்த சட்டம் மெருகூட்டப்பட்டு அது இன்னும் அதிகரிப்புகளை எடுத்து திருத்தங்களை எடுத்து அங்கிருந்த உலமாக்கள் மூலமாக அந்த திருத்தங்கள் கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி தான் பிறகு என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு காலத்திலும் கமிட்டி போட்டு 1928 நினைக்கிறேன் அக்பர் கமிட்டி இருந்துச்சு. ஜஸ்டிஸ் அக்பர் இருந்தாரு, நீதியரசர் அக்பர் இருந்து அவர் இந்த தலைமையின் கீழே ஒரு கமிட்டி இயங்கிச்சு. அவங்க சில பரிந்துரைகள் செய்தார்கள். அதெல்லாம் வைத்து தான் 1951 இப்பொழுது இருக்கக்கூடிய முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் வந்துச்சு. அதற்கு பிறகு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன, பெரிய அளவு திருத்தங்கள் அல்ல, மெட்டிங்கும் அங்குமாக ஒட்டு போடுற சில சில திருத்தங்கள் வந்தன. இடையில சில திருத்தங்கள் 1970 பகுதிகளில் ஃபாரூக் கமிட்டி ஒன்று இறங்கிச்சு, அவர்களுடைய திருத்தங்கள் ஓரளவு ஆனா அமலுக்கு வர இல்லை. அதுக்கு பிறகு 1990 அப்ப முஸ்லீம் சமய இராஜா கலாச்சார இராஜாங்க அமைச்சராக இருந்த அல்ஹாஜ் ஹெச்எம் அஸ்வர் ஒரு கமிட்டி போட்டார், சஹாப்தீன் கமிட்டி என்று அதுக்கு சொல்வார்கள், டாக்டர் சஹாப்தீன் தலைமையில். அவர்கள் நிறைய அளவு திருத்தங்கள் சொன்னார்கள், எதுவும் அந்த திருத்தங்கள் முன்மொழியப்பட்டதோடு இருந்தது கொண்டுவரப்பட்டது. எப்படியோ இந்த நாட்டில் முஸ்லீம்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் சொத்துக்களாக இந்த மூன்றும், இது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம், விருப்பாவனம் இல்லாமல் மரணித்தவரின் சொத்துக்களை பிரிக்கிற சட்டம், மற்றது வக்ஃப் சட்டங்கள். இந்த மூன்றும் எங்களுக்கு பலம் பெறும் காலமாக இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான தனியார் சட்டங்கள், முஸ்லிம் தனியார் சட்டம். இதை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை. ஆனால் இவற்றில் திருத்தங்கள் கொண்டு வருகிற போது எல்லாம் எப்படி இருக்கணும்? இஸ்லாமிய முஸ்லிம் சட்டம் தான், அது இஸ்லாமிய சட்டமா இருக்கணும். இஸ்லாமிய சட்டம் இல்லாத ஒன்றை முஸ்லிம் சட்டமாக ஆக்க முடியாது. ஆகவே தேவையான திருத்தங்கள் என்ன செய்யறதுல இஸ்லாத்து திருத்தம் என்ற அர்த்தம் இல்ல, நடைமுறையில கொண்டு வர. இங்க இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு, என்ன தெரியுமா? இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டது எல்லாமே அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கும் போது, டாக்டர் சஹாபின் கமிட்டி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா திருத்தங்கள். இப்ப நீங்க சில வேலை நினைப்பீங்க, இவன் எங்க ஏராகூடமா பேசுறாங்க, இது இவ்வளவும் இருக்குது இல்லையா, இவ்வளவும் அந்த ஒரு நூற்றாண்டாக செய்யப்பட்ட திருத்தங்கள், இந்த பழைய டைப் ரைட்டர்ல அடிச்சதெல்லாம் விளங்குதான். இப்படி என்ன ஒவ்வொரு காலத்திலும் ஜஸ்டிஸ் அக்பர் கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க இந்த இஸ்லாமிய வரையறைகளுக்குள்ள நின்றுக்கிறாங்க. ரெண்டாவது கடைசா டாக்டர் சஹாபின் கமிட்டி ரிப்போர்ட் என்ன தெரியுமா, இருக்கிற சட்டங்களை அமல்படுத்துவார்கள் என்றால் அதுவே 190 விதமான பிரச்சனைகள் தீரும். அதாவது இருக்கிறதே எக்ஸிஸ்டிங் லோஸ், அதை ஒழுங்கா இவனும் படிக்கிறதும் இல்ல, இன்க்ளூடிங் த யார் இந்த காவியார் இருக்கிறாங்க இல்லையா, காவிமார், இவங்களுக்கு முதலாவது அதுல என்ன இருக்குதுன்னே தெரியாது. அதான் சொன்ன முதலாவது காவி என்ன குவாலிபிகேஷன் இல்லையே, சில வெவ்வேறு இன்ஃபுளுன்ஸ்லயும் என்ன செய்யறாங்க வந்து இருக்கிறாங்க. ஓல் பாய்ஸ் நெட்வொர்க் கொண்டு இருக்கும் அவர்த ஸ்கூல்ல உள்ள அவரது சகபாடி இப்போ ஒரு பதவியில் இருப்பார், பாவம்
அமல்படுத்துவார்கள் என்றால் விலங்கி அதுவே நியாயமான பிரச்சனைகளை குறைக்கும். அது டாக்டர் சஹாபின் கமிட்டி கடைசி கன்க்ளூஷன்ல இருக்கு. முடிவாக சில விஷயங்களை சொல்கிறோம், அதை சொல்கிறார்கள். இந்த காவிமாருக்கெல்லாம் நிறைய ஒர்க் ஷாப் ட்ரைனிங் கொடுக்கப்படணும், இவங்களை அவங்க வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கு. காவி கோர்ட்டுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி கொடுக்கப்படணும். இதெல்லாம் இருக்கிற சட்டங்களை இலங்கையில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் லீகல் சிஸ்டம், அதாவது சட்ட முறைமை ஒன்று இருக்குது, அது சரியாக அமல் நடத்தப்படுறது இல்லை. ரெண்டாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா, சட்டத்தை அமல் நடத்துவது அதுவும் நடக்கிறது இல்லை. இருந்து கொண்டு முஸ்லீம் சட்டம் என்ற பேரில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறத ஒழுங்கா படிச்சு பார்த்தியா இல்லை, ஒழுங்கா விளங்கினியா இல்லை, அதில் இருக்கிறபடி ஒழுங்கா அமல் நடத்த பார்த்தியா, முயற்சி செஞ்சியா இல்லை, அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒருவர் மற்றவரை சுற்று விரல் கொண்டு என்ன செய்யறது, குழப்பிக்கொண்டும் கூக்குரலிட்டுக் கொண்டும் குறை சொல்லிக்கொண்டும் இருக்கிறது. ஆகவே ஒரு விஷயம் இருந்த தெளிவா படிச்சு பார்க்கிறது, எப்பொழுதும் அந்தந்த காலத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் ஒரு பின்னணியோடு செய்திருப்பார்கள், அதுல சட்ட வல்லுநர்கள் ஆளின்கள் அனுபவசாலிகள் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. டாக்டர் சஹாபின் கமிட்டியில ரெண்டு பெண்கள் இருந்தாங்க. ஆகவே எல்லாரும் சேர்ந்து 1990 செஞ்சாங்க. ஆகவே இதெல்லாம் அமலுக்கு வராதது ஒரு பக்கம், செய்ய வேண்டிய திருத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, இருக்கிறத ஒழுங்கு அமல் நடத்துறது இல்ல, இயலாமை அறிவு இன்மை, இது இன்னொரு பக்கத்தில் உள்ள பெரிய குறை. ஆகவே இவைகள் என்ன செய்யப்படும், சரி செய்யப்பட வேண்டும் என்பதும் மற்றும் ஒரு விஷயம். அந்த வகையில தான் நாங்கள் இந்த விஷயத்துக்கு வரும். இது மிகப்பெரிய பழமை வாய்ந்ததில் பெண்கள் காவிகளாக இருப்பது இல்லை. இப்ப ஒரு வேண்டுகோள் இருக்குது, பெண்கள் காவிகளா, என்ன நியாயம், பெண்களின் பிரச்சனையை பெண்கள் தானே அறியலாம், நியாயம். ஆனால் காவியாக வருகிற போது இஸ்லாத்தில் ஆணுக்கு மட்டுமே காவியாக இருக்கலாம், நீதிபதியாக வருகிற வேலை ஆணுக்கு மட்டும் உள்ளது, தலைமைக்கு அதாவது அதிகாரம் சொன்னா மக்களை நிர்வகிக்கிற தலைமைக்கு வரும் போதும் அதுவும் ஆணாகவே இருக்க வேண்டும். எந்த ஒரு கூட்டம் தங்கள் விவகாரத்தை பெண்ணொருவரிடம் பாரம் கொடுத்ததோ அந்த கூட்டம் வெற்றி அடையாது. இது தெளிவான ரிவாயத். இதை வைத்துத்தான் இமாம்கள் சொல்வது, மக்களை பொதுமக்களை நிர்வகிக்கிற பொறுப்பும் நியாயங்களை வழங்குகிற நியாய தீர்ப்புகளை நீதிகளை வழங்குகிற நீதிபதி பொறுப்பும் பெண்களுக்கு முடியாது என்பதாகும். இது தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சட்டத்திலையும் என்ன செஞ்சாங்க, வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறாங்க. ஏனென்றால் பெண்கள் பலகீனமானவர்கள் என்று சொன்னேன். அதுல முக்கியமாக நபி அவர்கள் சொன்னது, அவங்க இதை செய்கிற போது இயற்கையான சில பலகீனங்கள்ல ஒன்றுதான், அந்த பெருநாள் சொன்னாங்க, பெண்களை பார்த்து உபதேசம் செய்கிற போது அதாவது ஒரு நல்ல பலமான உறுதியான ஒரு ஆணின் சிந்திக்கிற தன்மையையும் உங்களில் ஒரு பெண் கொண்டு நீக்கிற மாதிரி நான் காண இல்லை. பெண்கள் புத்தியும் குறைந்தவர்கள், தீனும் குறைந்தவர்கள். இப்ப அந்த பெண்களுக்கு யோசனை, யார் ரசூலுல்லாஹ், எப்படி எங்களை புத்தியும் குறைவு தீனும் குறைவு என்று சொல்லுவீங்க? சொன்னாங்க, உங்களில் ஒரு பெண், அதாவது ஒரு பெண்ணின் சாட்சியம் ஒரு ஆணின் சாட்சியத்தின் அரைவாசி போல் இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா, ஏன் அல்லாஹ் அந்த ஏற்பாடு செஞ்சான்? நீங்க கடனுக்கு எதிர்த்து சாட்சி வைக்கும் போது ஆண்கள் இருவர் வைக்கணும் இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய, ஒரு பெண் தவறி மறந்து சொல்லுகிற போது மற்ற பெண் அதனை ஞாபகம் ஊட்டுவாள் அவளுக்கு. ஒரு ஆணிடத்தில் அது இருக்காது, குறைவாக இருக்கும். எனவே ஒரு பெண்ணுடைய புத்தியும் குறைவும். பிறகு சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் தொலவும் மாட்டாள், நோம்பு வைக்கவும் மாட்டாள். ஆமா ஆமான்னு சொன்னாங்க. அப்ப இது அவருடைய தீன் குறைவு என்று சொன்னார். இது பெண்களுடைய பலகீனமான பக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த ரெண்டு பொறுப்புக்கும். இது ரெண்டும் சஹீஹுல் புகாரில் ஒரு ரிவாயத்துகள். இதை வைத்துத்தான் இமாம்கள் சொல்வது பெண்கள் என்ன செய்யக்கூடாது. இந்த ஹாவி நியமத்துக்கு இன்னொரு பொல்லாத இது ஒன்று இருக்குது. காவிக்கு சில கட்டம் வரும், வலி இல்லாத நேரத்தில் நிக்காகை செய்து வைக்கணும். யார் செய்து வைக்கணும்? காவி. ஆனால் வலி யாராத்தான் இருக்கணும்? ஆனா இருக்கணும். இப்ப பொம்பளை காவியா இருந்த ஒரு கட்டம் வரும், அந்த பெண்ணுக்கு வந்து ஒருவரும் இல்லை, அல்லது இருக்கிற வாப்பா முடிச்சு கொடுக்கலாம் என்றார். வாப்பா முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டார். அப்படி நடக்கிறதான், நான் உனக்கு முடிச்சு தர மாட்டேன், வேண்டிய செஞ்சுக்கோ. இப்ப வாப்பட வாப்பாக்கோ யாருக்கோ போகாது, யாரு முடிச்சு வைக்கணும்? காவி முடிச்சு வைக்கணும். வழி எப்பொழுதும் ஆணாக இருக்க வேண்டும் என்பது ஷர்த். இப்ப அது பொம்பளையா இருந்தா என்ன செய்யறது? இப்ப அந்த கடமையை நிறைவேற்ற முடியுமா? இப்படி பல தடைகள் இருக்கின்றன. ஆகவே தான் இமாம்கள் மிக தெளிவாகவே எழுதி வைத்தார்கள், இந்த பதவிக்கு இருக்கிறவங்க எல்லாம் யார் இருக்கணும்? ஆனா இருக்கணும். பெண்கள் எஸ்எஸ்ஆர் ஆக இருக்கலாம். எஸ்எஸ்ஆர் தான் என்ன சொல்றது, ஜூரிந்துவாங்களே, நீங்க விசாரிங்க, அவருக்கு துணையாக இருங்க, இந்த விஷயங்கள் எழுங்க. அவங்களுக்கு அவர் ஆண் ஜட்ஜோட பேச முடியாத, பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை உங்களோட என்ன செய்வாங்க, மனம் திறந்து பேசுவாங்க. அந்த யோசனைகள் எடுத்து யாருக்கு சொல்லுங்க? சொல்லுங்க. பெண்களை ஒதுக்கி வைக்கல இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பெற்றாங்க, ஆலோசனை படி இயங்குறாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த ஆண் என்ன செய்வார்? அவங்க கேட்டு அவரோட முழுமையான விசாரணையை எடுத்து அந்த விசாரணையில் போது அவங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கும், ரெக்கமெண்டேஷன், சிபாரிசுகள், சிபாரிசுகளையும் எடுத்து எடுத்து அவரும் படிச்சு பார்த்து நியாயமான முடிவுக்கு அவர் என்ன செய்யலாம், வரலாம். எனவே தடைகள் நீக்கப்படும், பிரச்சனைகள் அகற்றப்படும், சிக்கல்கள் அவிழ்க்கப்படும், எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளும் எல்லைகளுக்கும் நின்று என்பதாம். ஆகவே பெண்களை ஒதுக்கி வைக்கல இஸ்லாம். நான் ஏலவே சொன்னது மாதிரி ஒரு கூட்டம் எங்க கொண்டு வச்சிருக்குது, வீட்டு மூளைக்குள்ள வச்சிருக்குது, இன்னொரு கூட்டம் திறந்து நடு தெருவில் கொண்டு வச்சிருக்கு. இரண்டும் இல்லை, நாங்கள் நடுவில் இருப்போம். நாங்கள் ஒரு நடுநிலையான போக்கில் இருப்பவர்கள். இஸ்லாம் எப்படியும் நடுநிலையான மார்க்கம். பெண்களுக்குரிய உரிமைகள், அந்தஸ்துகள், கடமைகள் எல்லாம் சரிவர வரையறுத்து கொடுத்துள்ள மார்க்கம். நாங்கள் அதில் நிற்போம் இன்ஷாஅல்லாஹ். இப்ப நான் பேசினது நியாயமா நேரம் வந்துருச்சு, இதுல இருட்டாகும் போது அல்லாஹ் எங்களுடைய இம்மை மர்மை வாழ்க்கையை பிரகாசமாக வைப்பானாக. ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளவன் கணவண்ட விழாவிலிருந்து படைக்கப்பட இல்லை, ஆணின் விலாவிலிருந்து, அந்த ஆண் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இது படைக்கப்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாவிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது. குறிக்கும் இனிய விளங்கியிருக்கிறது மாதிரி அல்ல, படைக்கப்பட்டது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் குறிக்கிறது. சொல்லுங்க. முதலாவது கேள்வி என்ன?
கணவன் ஊரில் இல்லாவிட்டால் தலாக்குடையே இதா இருக்க தேவை இல்லையான்னு கேட்டாங்க.
கணவனா இப்ப அவரு இல்ல, சரி, கணவன் ஊரில் இல்லாவிட்டால், அதாவது தலாக்கு நடந்துருச்சா, இப்ப இதுக்கு பிறகு கணவன் பேச்சு என்ன? கணவன் என்பது நிக்காகுக்குள் இருக்கும் வரைக்கும், கணவன் ஊரில் இல்லை என்றால் தலாக் இருக்க, அந்த இத்தா இருக்க வேண்டுமா என்று கேட்டா, இப்ப அவர் கணவனா அல்லது அந்நியனா? அந்நியன். இப்ப அவர் ஊர்ல இருந்தா என்ன, வெளிநாட்டுல இருந்தா என்ன, பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்கோனீங்களா? கேள்வி அப்படிதான் வாசிச்சாங்க. கணவன் ஊரில் இல்லாத போது இதா இருக்க வேண்டுமா, தலாக்குடி இதா இருக்க வேண்டுமா? யார் இந்த கேள்வி கேட்டால் அப்ப தெளிவா கேளுங்க. தலாக் சொல்லிட்டாரு, எங்க இருந்து சொல்லிக்கிறாரு? வெளிநாட்டுல இருந்தா? அப்படியா? எப்ப தலாக் நடந்ததோ, தலாக் நடந்ததிலிருந்து மூன்று துப்புரவுகள். அவர் ஒரு பத்து வருஷமா தொடர்ந்து அவளோட தொடர்பு இல்லை, தலாக் சொல்றாரு பத்து வருஷத்துக்கு பிறகு என்று இருந்தாலும், இதா என்பது இந்த தலாக் சொன்ன நாளிகையில் இருந்து வரும். பிரிவு என்பது தலாக் அல்ல, பிரிவு என்பது தொடர்பு இல்லாமல் இருந்தது. இதா காலத்தில் இத்தா என்பது வீட்டில் தங்கி இருத்தல், என்னது? வீட்டில் தங்கி இருத்தல். அதனாலத்தான் அந்த இத்தாவின் காலத்தில் உடல் உறவு செய்யப்பட்ட பின் கொடுக்கப்பட்ட தலாக்கா இருந்தால் இவர் என்ன செய்யணும்? அந்த இத்தா முடியும் வரைக்கும் அவளுக்கு செலவும் கொடுக்கணும், ஊடும் கொடுக்கணும். இவ வெளியில போறதுக்கான தேவையே இல்ல, புரிஞ்சுக்கொண்டீங்களா? உழைப்புக்கு வெளியே போக வேண்டிய தேவையே இல்ல. என்ன செய்யணும்? அவரு வீடும் ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த மூணு துப்புரவு காலத்துக்குரிய உறுப்பு உணவு எல்லாத்தையும் அவர் கொடுக்கணும். கொடுக்காட்டி இந்த விவாக விவாகரத்து சட்டம்லாம் என்ன செய்யணும்? அதுதான் நாங்க அதுதான் இந்த கூட்டத்தை கூட்டிக்கிறாங்க. அதெல்லாம் வரணும். நான் சொன்ன இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்குது, கொடுக்கணும். இப்ப வேறொரு பிரச்சனை, அவர் கொடுக்கிறார் இல்ல இருந்தா வீட்டுக்குள்ள உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும்? அதை கவனிச்சு அவங்க அந்த இத்தா காலத்தில் என்ன செய்யணும்? அவங்கள இத்தாவை சிறப்பாக அனுஷ்டிக்கிறதுக்குரிய ஏற்பாடு, அது பெரிய ஒரு நன்மை, அது செஞ்சு வைக்கணும். சரியா அந்த கேள்வி? அடுத்து இன்னொரு கேள்வி வாசிங்க. இல்ல, அதுலயே இன்னொரு கேள்வி வாசிங்க. அதே கேள்வி தான். திருமணம் முடிக்கத்தான் வேண்டுமா? இது யாருக்கு? மாப்பிள்ளைக்கா பொம்பளைக்கா? நல்ல கேள்வி. சரி, திருமணம் முடிப்பது எல்லாருக்கும் தெரியும், சுன்னத் என்று. அது எழுந்த முதல் பதில் அதுதான். ஆனால் சில பேருக்கு அது வாஜிபா பேசிடும். அதாவது திருமண குடும்ப நடத்துறதுக்கு அவர்களிடத்தில் வசதி வருமானம் இருக்குது. இது பெண்ணுக்கா அனுப்பும். சரி, பெண்ணை பொறுத்த மட்டும் அவளும் திருமணம் செய்து ஆக வேண்டும். வயது வந்துட்டா அவ குடும்பம் பெண்ணாக ஆக வேண்டியது ஒரு முக்கியமான அத்தியாவசியமான சுன்னத். புரிஞ்சுக்கொண்டீங்களா? அத்தியாவசியமான சுன்னத். அவள் எப்படியோ பொருத்தமான ஒருவரை அவள் அடைவதற்காக வேண்டி அதனை செய்து வைப்பது யார் மீது கடமை? வலியின் மீது கடமை. அவள் மீது கடமை அல்ல. திருமணம் முடித்து பத்தினித்தனமாக ஆகுவது என்பது அவள் மீது உள்ள ஒரு கடமை என்றிருந்தாலும் அவள் குற்றவாளியாக மாட்டால் அதனை செய்து வைக்க வேண்டியவர் செய்து வைக்காத போது. ஒரு ஆண் அப்படி அல்ல, எனக்கு நான் வாழணும் தான், என் வாப்பாவுக்கு பொறுப்பு செய்யலாது, நான் தான் என்ன செய்யணும், ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கணும். பெண்ணை பொறுத்த மட்டும் நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னமே, பெண் மனமுடித்து வைக்கப்படுகிறாள், இந்த கடமை அவள் மீது அல்ல. அப்ப அது இவள் மேல் குற்றம். பேரண்ட பொறுப்பு முடிஞ்சிருச்சு, இவ பிடிவாதமா இருக்கிறா, நான் முடிக்க மாட்டேன் சொன்னா அது அவள் மீது குற்றம். அவள் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொன்னு முடித்தாகணும். காலாகாலம் வந்துட்டா அந்த நேரத்தில் முடித்தாகணும். மிச்சம் டிலே பண்ணி போட்டு மாப்பிள்ளை ஒழுங்கா கிடைக்காது, அனுபவிக்கிறோம் தானே, ஒழுங்கா கிடைக்காது. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும். இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லித்தர இல்ல. இஸ்லாம் நம்பிக்கை ஊட்டின மார்க்கம், எல்லாரும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று இஸ்லாம் எங்களை கைவிடையில எல்லா வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்து தந்து உத்தரவாதம் தந்து இப்போ மனமுடி வாழ். ரெண்டு ஆயத்தோது வறுமையா இருந்தாலும் கைப்பற்றிட்டீங்களா, அதுதான் உங்களுக்கு என்ன செய்வான், வாழ்க்கையை ஏற்படுத்துவான். பிரிஞ்சு போறீங்களா, இனி வாழ்க்கை இயலாது என்று இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சு தருவான். நம்பிக்கை ஏன் அல்லாஹ் இதை கொடுக்கிறான் தெரியுமா? ஏன் கொடுக்கிறான்? இங்கனத்தான் பல பேருக்கு சந்தேகம் வருது, நான் முடிக்க போறேன், முடிச்சா என்ன நடக்கும், இது பிரிஞ்சா என்ன நடக்கும், ரெண்டுலையுமே பயம் அவநம்பிக்கை. அல்லாஹால அதை அனுமதிக்கல. இது அல்லாஹ் அந்த ரெண்டையும் ஸ்பெஷலா சொன்னது, அதிகமான பேர் அவநம்பிக்கை கொள்கிற இடங்களில் இந்த இரண்டு இடங்களும் என்பதனால்தான் அல்லாஹ் சொல்றதா, போங்க முன்னுக்கு போங்க. இப்படித்தானே, அலைகள் ஓயனும் நான் கடலில் நீந்துவதற்கு என்றிருந்தா கடைசி வரைக்கும் மழை ஓய மாட்டுச்சு, நீந்தவும் மாட்டோம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது சகோதரிகளே. வீட்டுக்கு வீடு வாசற்படி, எங்க வீட்டுல பிரச்சனை இல்லையா, அவங்க வீட்டுல பிரச்சனையா, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இனிக்கவும் மாட்டுச்சு. எதனாலும் வெளிச்சமா இருந்தா இருள தெரியாதவனுக்கு வெளிச்சத்துடைய அருமை பெருமை தெரியாது. கொஞ்சம் இருள காணணும், அப்பதான் வெளிச்சம் வந்தா. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரணும், அது வராட்டி போனா என்னமோ சொல்லுவாங்களே, என்ன ஊடலா, என்ன ஊடலும் கூடலும் காதலுக்கு இனிமை. ஊடல் சொன்னா குழப்பமா, அதுக்கு பிறகு ஒரு கூடல், கொஞ்சம் ஒரு சின்ன அப்படின்னு அப்படி வந்தாத்தான். ஆகவே இதெல்லாம் பயந்து கொண்டிருந்தா நாங்க ஒண்ணு செய்யல. அடுத்தது இப்ப முடியும், முடியும், ஆனா இதெல்லாம் செய்யாதீங்க. எப்படி முடியும் என்பதை சொல்றேன், இதெல்லாம் செய்ய இயலாது. செய்யலாம் சொன்னா விளையாட்டா இதெல்லாம். இப்ப இவர் எங்க, இவர் இருக்கிறாரு டியூஸ்பெரில் இருக்கிறாரு யூகேல, இவ எங்க இருக்கிறார். இப்ப இவர் ஒருத்தரை நியமிக்கலாம், வக்கீலாக நியமிக்கலாம். வக்கீல் சொன்னா ஏஜென்ட், இந்நாள் தன் மகள் இந்நாளை கல்யாணம் செய்து வைக்கிறார் எனக்கு, என் சார்பாக பேசி நீ ஏற்றுக்கோ. சரிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கும் போது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து, அவங்க தான வழி அபு சுஃபியான் ரலியல்லாஹு வாப்பா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க புள்ள நபி அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. எப்படி முடிச்சாங்க? அவங்க என்னுடைய மகள் உம்மு ஹபீபாவை திருமணம் உங்களுக்கு செய்து தந்தேன் என்று சொல்ல நபி அவங்க நேரடியாக ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல, தனக்கு இதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சஹாபி அனுப்பினாங்க அந்த எக்ஸெப்ட் பண்றதுக்கு. அதாவது அபு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவை நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து வைத்தேன் என்று அபு சுஃபியான் சொல்ல ரழியல்லாஹு அன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நபி அவங்க சொல்லி ஆள் அனுப்பித்தான் முடித்தாங்க. இது ஆதாரம். யார் நியமிக்கலாம்? ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸுக்கு ஆள் நியமிக்கலாம். இந்த ஒரு கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் சொன்னா ஒரு ஒப்பந்தம், ஒப்பந்தத்தின் ஆள் நியமிக்கலாம், சரிதானே? ஆனா இதெல்லாம் திறந்து விட்டா என்ன நடக்கும்? ஒரு உயிரோட்டம் இருக்காது. திரும்ப சட்டங்கள் இருக்கும், சில சட்டங்கள் அனுமதிக்காக உள்ளவை சகோதரிகளே. சொலம்னைசேஷன் சொல்லித்தான் ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்க. எதாவது நிக்கா உடன்படிக்கை நடக்கிறது தானே சொலம்னைசேஷன். சொலம்னைசேஷன் சொன்னா பக்திபூர்வமாக ஒப்பந்தம் செய்து வைத்த. இது சாணி ரீதியோ கட்டிட ரீதியோ எழுதுறதுக்கு சொலம்னைசேஷன் சொல்றது இல்லை. நிக்காஹ் உடன்படிக்கையை மட்டும் செய்வதற்கு கிறிஸ்தவர்களும் இதே வார்த்தையை பயன்படுத்துவதுண்டு, சொலம்னைசேஷன். சொலம்லி அதாவது பக்தி சிரத்தையோடு இதனை செய்து வைத்தல். இவன் அங்க அவ இங்க வாப்ப பள்ளியில, இது சொலம்னைசேஷன் நடக்குமா? இது ஒரு இதயபூர்வமான முறையில பக்தி பூர்வமாக நடப்பதா இருந்தால் சம்பந்தப்பட்ட திறத்தவர்கள் அந்த இடத்துல என்ன செய்வோம்? பிசிக்கலா ஆஜராகும். சில கட்டங்கள் விதிவிலக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. போய்கொள்ள முடியாம இருந்துச்சு. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா உடைய திருமணத்தை ஆள் அனுப்பி, ஒரு சஹாபி அனுப்பி அவர்களுடைய வழி சொன்னதை தன் சார்பாக ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னார்கள். நபி அவர்கள் செய்கிற சில வேலைகள் உம்மத்துக்கு சிலவற்றை ஆகும் என்பதை பயான் செய்வதற்கு விளக்கப்படுத்துவதற்கு இருக்கும். அது நான் தொடர்ந்து செய்யக்கூடிய அனுமதிகளாக சட்டங்களில் போட்டு எடுத்துக்கொள்ள கூடாது. முடியுமா? முடியும். முடியுமா? முடியும். ஒரு ஆத்திர அவசியத்துக்கு செய்யலாமா? செய்யலாம். அதனை ஒரு ஒழுங்காக சொல்லி, மிம்பர்ல சொல்லி, இப்படி சொல்லி அவன் என்ன செய்வான்? இதுக்காவது வார பையன், இதுக்கும் வரமாட்டான், அங்கே இருந்துருவான். இங்க இந்த பொம்பளை அனுப்பி அவனுக்கு ஸ்ரீலங்கா குறையலாம், இந்தியாவுக்கு வந்து அப்படியாவது செய்யறாங்களே பாருங்க, நடக்குதா இல்லையா? அப்படியே கடைசா இதெல்லாம் நாங்க பப்ளிக்கா சொல்ல போனா இப்படின்னா இருக்குது இல்லையா? இப்ப நீங்க போய் திராவைக்கு பால் கொடுக்கல, என்ன பண்ண போறீங்க? தள்ளி இல்லாதி அந்த மாதிரி இதுவும் என்ன, அதுதான் பயமா இருக்குது. என்ன சொல்றதுக்கு? திருமணம் முடிவா? அதை விட்டுங்க, அதை விட்டுங்க. அதாவது திருமணத்தை நடத்தி வைங்க. இப்ப சில பேர் என்ன தெரியுமா செய்யறது? திருமணத்தை நடத்துறது பிந்துறது. திருமணம் நடத்துனா விலகி போனீங்களா? என்ன நிக்காக நடத்துங்க. நடத்திட்டு அவங்க மாப்பிளையும் கொஞ்சாதையும் தானே. நீங்க எப்பவும் ஆட்கள் ஊடு சேர்த்து வைங்க, வேண்டியது செய்யுங்க. என்ன செய்யுங்க? இப்போ சின்ன வேலை இது. நீங்க பெருசா நினைக்காதீங்க. இந்த நிக்காக ஒப்பந்தத்தை போட்டு நாங்க அதுக்கு டேட் போட்டு அது ஆட்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாளெல்லாம் பாருங்க, அவளுடைய இந்த நிலையிலேயே எல்லாம் பாருங்க. ரெண்டு பேரையும் இந்த நிக்காஹ் உடன்படிக்கை செய்து வைக்கிறதுக்கு நல்ல நாள் பெருநாள்லாம் பார்க்க தேவையில்லை, சரியா? நீங்க நிக்காஹ் உடனடியே நடத்தி விட்டுணும். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் தாண்டியோ ஆறு வருஷம் தாண்டியோ வேண்டியது நீங்க நல்ல நாள்லாம் பார்த்து, எல்லாரும் ஒரு லீவுக்கு வார நாளை பார்த்து, அந்த பெண்ணுடைய ஹயோபு நிபாஸ் நிலைமை, நிபாஸ் இருக்காது, ஹயோபு நிலைமையெல்லாம் பார்த்து செய்யுங்க, சிறப்பாக செஞ்சு வைங்க. எல்லாரும் அந்த பெண்ணுடைய நிலையையும் பார்ப்பது எதை வச்சு? அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு பார்க்கறது. அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க உடனே அதை செஞ்சு போட்டோம். நிக்கா முடிவானா இல்லை, செஞ்சு வச்சுட்டான், வேலையை செய்யலாம், கணவன் மனைவியா வாழலாம், சேர்த்து விட்ட வேண்டியதான். எங்கட சமூகம் இதை போட்டு ஒரு பெரிய பார, உண்மையில பாரமான விஷயம் தான், அளவுக்கு அதிகமான பாரமாக என்ன செஞ்சிட்டாங்க, இதை போட்டு ஆக்கி ஒரு பெரிய மண்டமாறுத செயல் மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கி போட்டான். வேற என்ன இருக்கு? வேற என்ன கேள்வி இருக்குதா சொல்லுங்க. தேவசான பெண் அவ அவளுக்கு வழியா இருக்கிறதா? வேற தகப்பன் இல்லாட்டி வேறொரு ஆள் இருப்பாரு தகப்பன்ற தன் வழிந்து ஒண்ணு இல்ல, தன் வழிந்து ஒண்ணு இல்ல. டிவோர்ஸ் பண்ணினாலும் சரிதா, அவளுடைய அனுமதி இருக்கிறது கட்டாயம். அனுமதி இருக்கிறது
இவளுடைய எந்த வழிகளும் இல்லாத போது இருக்கிறது. இவங்க சொல்றாங்க அவளை தனக்கு ஒரு ஹனஃபி மதுஹபில் ஒரு இடம் இருக்குது, நல்லா விளங்கிக்கோங்க. ஹனஃபி மதுஹபில் ஒரு இடம் இருக்குது, வேற எந்த மதுஹபிலும் இந்த இடம் இல்லை. அதாவது ஒரு பெண் தன்னை தானே முடித்துக் கொள்ளலாம், சரிதானே? இதுக்கு அவங்க சொல்லுகிற ஆதாரம் வீக்கான ஒரு ஆதாரம். அதனால எந்த இமாம்களும் எந்த மதுஹபும் ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் எங்கிற நாட்டில் 101% ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, மேமன் சமூகம். அதுக்காக இந்த எக்ஸ்ல ஒரு இடம் இருக்கும். ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்த வழியாக இருந்தால் அவர் சபையில பிரசன்னமா இருக்கணும். ஏன் அதை சொல்லிக்கிறான்னு சொன்னா, கீழே போட்டு இருப்பாங்க, நிக்காஹ் ஃபார்ம்லயும் கீழே இருக்கும், மேல ஒரு எஸ்டரிஸ் போட்டு கீழே எஸ்டரிஸ் போட்டு, இது நான் ஷாஃபியா இருந்தா அந்த வழியின் ஒப்பந்தம் தேவையில்லை. ஆனா அந்த இப்ப அந்த ஒப்பந்தத்தில் இருக்கோ தெரியல, சட்டத்தில் உள்ள அந்த ஃபார்ம்ல பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ல இருக்கு. நீ சொன்னது சரி,